சபாநாயகரின் அறிவித்தல்கள். பாராளுமன்ற நிலைய கட்டளையை 121 பிரகாரம் 2019 ஜனவரி 10 திகதி அரசாங்க பொறுப்பு உணர்ச்சிகள் பற்றிய குழுவில் கடமையாற்றுவதற்கு பின்னர் தெரிவிக்குழுவினால் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். கௌரவ ரவுப் ஹக்கீம், கௌரவ சுஜீவ சேனசிங்க, கௌரவ கலாநிதி அர்ஷத் சில்வா, கௌரவ அஜித் பி பிரேரா, கௌரவ அசந்த் அலுவியாரே, கௌரவ ரஞ்சன் ராம்நாயக், கௌரவ அசோக் அபிசிங்க, கௌரவ அனுர பிரதேச யாப்பா அவர்கள், கௌரவ லக்ஷ்மண் யாப்பா செனவிரத்ன அவர்கள், கௌரவ சந்திரஸ்ரீ கஜதீர் அவர்கள், கௌரவ மைந்தானந்த அலுத் கமுகே, கௌரவ தயாசிரி ஜெயசேகர் அவர்கள், கௌரவ ரவீந்திர சமரவீர் அவர்கள், கௌரவ சுனில் நந்துரத்தி அவர்கள், கௌரவ மாவிசேனேந்திரராஜ் அவர்கள், கௌரவ ஜெயந்த சமரவீர் அவர்கள். பத்திரங்கள் சமர்ப்பித்தல். கௌரவ நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சகம் உபயோகத்திற்காக. கௌரவ பிரதேச சபாநாயகர் அவர்களே, 1978 ஆண்டு 16 இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின் 21 பிரிவின் கீழ் உயர்கல்வி மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சரால் பல்கலைக்கழக மானியங்கள் அணுக்குழுவின் யுத்தப்புறையின் மீது ஸ்ரீ ஜாயவர்தபுர பல்கலைக்கழகத்தில் பெரிய விஞ்ஞான பீடத்தில் பாலிமர் அறிவியல் துறையொன்றை நிறுவது தொடர்பில் ஆக்கப்பட்டு 2018 அக்டோபர் 1 திகதிய 291.6 இலக்க நதிசேட வர்த்தமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளை நான் சமர்ப்பிக்கின்றேன். அக்கட்டளை கல்வி மற்றும் மனிதவள அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு ஆட்டுப்படுத்தப்பட வேண்டும் என நான் பிரேரிக்கின்றேன். கௌரவ பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் கௌரவ பிரதேச சபாநாயகர் அவர்கள், 2016-17 ஆண்டுக்கான கலபோ வீட்டியான தேயிலை தொழிற்சாலை லிமிடெட்டின் ஆண்டறிக்கை நான் சமர்ப்பிக்கின்றேன். அவருக்கு கமத்தொழில் மற்றும் காணி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவிற்கு ஆட்டுப்படுத்தப்பட வேண்டும் என நான் பிரேரிக்கின்றேன். நன்றி. பாராளுமன்ற நிலையட்கட்டளை 22 கீழான வினாக்கள். கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ மஹிந்த ராஜபக்ச சபாநாயகர் அவர்களே, 2018 ரணில் விக்ரமசிங்க தலைமை அரசாங்கம் சில நிறுவனங்களில் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக இந்த சபைக்கு நான் தெரிவிக்கின்றேன். ஐடிஎன் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்களில் மற்றும் ஏனைய நிறுவனங்களிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. பிரதமரின் நேரடி தலையீட்டின் கீழ் இருக்கும் இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கீழ் 27 அதிகமான உத்தியோகத்தர்களின் சேவை மற்றும் ஏனையவற்றை கருத்திற்கொள்ளாது அவர்களுக்கு பொருத்தப்பட்ட விதத்தில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. இவர்களுக்கு இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஊழியர் சங்கங்கள் மற்றும் மதநல சங்கங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன. வெளிநாட்டு சேவைகள் பணியகத்தில் பொலனுரை, வவுனியா, அம்பாறை போன்ற மாவட்டங்களில் உள்ள அலுவலகங்களில் சேவை தேவையில்லாத விடத்தில் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். அதேபோன்று வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையில் 32 சபையில் இந்த நிறுவன தாபன கோயிக்கு முரணாக பதுளை மூன்றாகல உள்ளிட்ட இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் நிறைவேற்று அதிகாரத்தில் இருக்கும் உத்தியோகத்தர்களுக்கு பதவியிலிருந்து விலகுமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நகர அபிவிருத்தி அதிகார சபையில் 4 நிறைவேற்று அதிகாரம் கொண்ட உத்தியோகத்தர்களுக்கு அவர்கள் கைத்தொழில் விஞ்ஞாபனத்திற்கு முரணான வகையில் இவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். கல்வி அமைச்சரிலிருந்து 54 அதிகமான ஊழியர்கள் அம்பாறை, வவுனியா போன்ற இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். அதேபோன்று இலங்கை போக்குவரத்து சபையில் அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப பதவியேறு வழங்கப்பட்டிருப்பதால் பல மனவேதனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். புகையிலை திணைக்களம், பெட்ரோலுக்கு கொடுத்த ஆபணம் போன்ற நிறுவனங்கள் அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த தாண்டவத்தனமான பழிவாங்கல் காரணமாக அப்போது அசௌகரியமான நிலையில் கடமையில் ஈடுபடும் ஊழியர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். பல மோதல்களும் இன்னல்களும் வெடித்துள்ளன. ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகளுக்கு அப்பால் சென்று இவர்கள் அரசியல் ரீதியான தேவைகளுக்காக இவர்களை இடமாற்றம் செய்திருப்பதால் அவர்கள் மீண்டும் இந்த இடமாற்றங்கள் நீக்கப்படுமா, இடைநிறுத்தங்கள், பதவி விலகல், மீண்டும் அவை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்படுவார்களா, அநீதி இழக்கப்பட்டுள்ள இந்த உத்தியோகத்தர்களுக்கு ஊழியர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பீர்களா, அவை என்ன, இந்த சபைக்கு இவர் விளக்கமளிப்பாரா? கௌரவ ரஞ்சித் மந்து பண்டார் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் பிரதமருக்கு முன்வைத்த இந்த கேள்விக்கு பதிலளிக்குமாறு எனக்கு பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கில் இடமாற்றங்களோ வேலையிலிருந்து இடைநீக்கம் என்பன மேற்கொள்ளப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகிரங்க சேவை ஆணைக்குழு, சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு போன்ற நிறுவனங்களை ஏற்படுத்தி அரச ஊழியர் சேவையில் ஊழியர்களின் சேவையை வலுப்படுத்தியது எமது அரசாங்கம் தான். இந்த சுயாதீனமான நிறுவனத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதவியுயர்வு, பதவி விலக்கல் என்பன மேற்கொள்ளப்படவில்லை என்பதை நான் கூறுகின்றேன். இது பற்றி நான் ஆராய்ந்த போது அரச சேவையில் நிகழ்கின்ற வடந்த இடமாற்றங்கள் பகிரங்க சேவையின் அங்கீகாரத்துடன் இந்த வருடத்திலும் பிப்ரவரி மாதம் தொடக்கம் இது நடைமுறைப்படுத்தப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. தொழிற்சங்கத்தின் முக்கிய தலைவர்கள் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் காரணமாக இவர்கள் இடமாற்றம் செய்யப்படலாம். எந்த ஒரு திணைக்களத்திலும், கூட்டுத்தமனத்திலும், நியாயாதிக சபையிலும் அரசியல் பழிவாங்கலாக இடமாற்றம் வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் அவர்கள் முறையற்ற விதத்தில் பதவியுயர்வு வழங்கப்பட்டிருந்தால் அந்த முரண்பாடுகள் குறித்து அவர்களது பதவிகள் அவர்கள் பெயர்களுடன் கூறினால் பெற்றுத்தருமாறு நான் எதிர்கட்சி தலைவரிடம் நான் கேட்கின்றேன். அதேபோன்று அவ்வாறு தகவல்கள் கிடைத்த பின்னர் தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருப்பதாக பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதமரிடமிருந்து சில விடயங்களில் ஒழுக்கம் மற்றும் சேவையின் தேவை அடிப்படையில் வர்ண விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சில கொடுத்தாபனங்களில் தவிசாளர்கள் நியமிக்கப்படவில்லை. கௌரவ எதிர்கட்சி தலைவர், தொழிற்சங்க தலைவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் நான் அது பற்றி நடவடிக்கை எடுக்கின்றேன். தொழில் சார் உரிமைகள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். அதேபோன்று ஒழுக்கு தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் அவர்கள் வெளியேற்றப்பட்டால் அதை செய்ய வேண்டும். 2015 ஆண்டு ஜனவரி 8 தேதி அரசியல் பழிவாங்கல் 32,000 பற்றி அறிவிக்கப்பட்டன. மாற்றப்பட்டவை, பதவியேறு வழங்கப்பட்டவை என்று நமக்கு கிடைத்தது. நாங்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. ஏதாவது ஒரு இடத்தில் அப்படி நடந்திருந்தால் நீங்கள் அது பற்றிய தகவல்களை எமக்கு அல்லது பிரதமருக்கு பெற்றுக் கொடுத்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அவர்தான் அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் அவர்தான் என் பேர் சங்கத்தில் பணியாற்றினார். பிரதி சபாநாயகர் அவர்களே, நன்றி தெரிவிக்க வேண்டும். அதுவேதற்கு எதிர்கட்சி தலைவர் இப்படியான தகவல்களை முன்வைத்து வைக்கும் ரஞ்சித் மந்து பண்டார பதிலமைக்கும் நன்றி. தற்போது இந்த சந்தர்ப்பத்தில் கூட யுடிஏவில் தொழிற்சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய மூவரையும் இடமாற்றம் செய்திருக்கின்றார்கள். தொழிலாளியாளருக்கு நாங்கள் முறைப்பாடு செய்தால் அந்த நிறுவனத்திலிருந்து அவர்கள் அந்த நிறுவனத்திலிருந்து உத்தியோகத்தர்கள் வரவில்லை. ஐடிஎனில் 32 பேர் இன்டர்வியூ செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை அக்டோபர் 26 தேதி நடைபெற்ற இடங்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது.
ஒழுக்காற்று ரீதியாக அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டால் அதை நீங்கள் ஏற்கொள்ள வேண்டும். அங்கே உத்தியோகத்தர்களுக்கு இடமளிக்கவில்லை. அதங்கே நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு உள்ளே செல்ல இடமளிக்கவில்லை. தொழில் வகையான பிணக்குகள் இருந்தால் ஆணவியலாளர் அதில் தலையீடு செய்ய வேண்டும். அதனை விவாதத்திற்கு அந்த விசாரணைக்கு வர வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும். அந்த நிறுவனத்தின் தலைவர் தொழில் ஆணையாளருக்கு அவர்கள் 26ஆம் தேதி நடந்து கொண்ட விதத்தை பார்த்தோம். இதற்கான மாற்று வழி என்ன? இந்த நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் பழிவாங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த ஒருவர் கூட மாறவில்லை. உங்களுக்கு தெரியும், எங்களது பழிவாங்கல்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இக்கட்சியில் இருந்தீர்கள். யுடிஏவில் பிரச்சனை முற்றிலும் மாறுபட்ட ஒரு விடயம். தொழிலாணியாளர் ஒரு நிறுவனத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டால் அதில் கலந்து கொள்ளுமாறு நீங்கள் கட்டளையை கொடுங்க. தொழிலாணியாளர், நானும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கின்றேன். ஊழியர்களுக்காக நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். ஐடிஎன் என்பது ஒரு தனி ஒரு பிரச்சனை. அங்கே நடந்து கொண்ட விதத்தை நாங்கள் பார்த்தோம். ஐடிஎன்எல் அவர்கள் அதிகாரிகள் நியமித்தால் அவர்கள் நடந்து கொண்ட விதம் தெரியும். நன்றி. கௌரவ டாக்டர் தேவானந்த் அவர்கள்.
சபாநாயகர் அவர்களே, உள்ளக உள்நாட்டு அலுவல்கள், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள், கௌரவ அமைச்சர் வஜ்ர அபிவர்த்தன அவர்களிடம் கேட்பதற்கு அனுமதித்ததற்கு நன்றி. நமது மக்களின் அரசியல் உரிமைகளுக்கு ஊடாக தீர்த்துக் கொள்ளக்கூடிய தமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு இலங்கை அரசியல் ஜாப்பின் பயன்மூண்டா திருத்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட மாகாண சபையினை அதற்குரிய அதிகாரங்களுடன் செயல்படுத்துவதை ஒரு ஆரம்பமாக கொண்டு முன்னோக்கி செல்வதே நடைமுறை சாத்தியமான அரசியல் தீர்வாக அமையும் என்பதை நாம் ஆரம்பம் தொட்டே கூறி வருகின்றோம். எனினும் கடந்த கால வடக்கு மாகாண சபையானது எமது மக்களின் நலன்கள் குறித்த அக்கறை, ஆளுமை மற்றும் ஆற்றலற்றவர்களிடம் சென்றிருந்ததனால் அது தங்களுக்கு பயன்படாமல் போய்விட்டதென கருதுகின்ற எமது மக்கள் வடக்கு மாகாண சபையின் ஊடாக தங்களது பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை தீர்த்து வைப்பவரிடம் வடக்கு மாகாண சபையினை ஒப்படைக்கும் நிலைமைக்கு வந்துள்ள நிலையில் மாகாண சபை தேர்தலை ஒத்திவைப்பதன் மூலம் அத்தகைய மக்கள் பிரதிநிதிகளின்றி வடக்கு மாகாண சபையும் அதே நேரம் கிழக்கு மாகாண சபையும் ஆளுநர்களின் கீழ் தொடர்ந்தும் நிர்வகிப்பதற்கு வழிவகுத்துள்ளமையானது வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் பல்லாண்டு காலமாக போராடி பெற்ற அரசியல் உரிமையை அரசாங்கம் மீண்டும் பறித்தெடுத்துள்ளதாகவே கருதுகின்றனர். தமது அன்றாட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காகவும் தமது அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்காகவும் தமது அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்காகவும் வடக்கு கிழக்கு மக்கள் பெற்றுக்கொண்ட அதிகாரங்களை இவ்வாறான செயல்பாடுகள் செயலிழக்க செய்துள்ளது என்று கருத வேண்டியுள்ளது. அதே நேரம் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளை தவிர்த்த 4 மாகாண சபைகளுக்குமான தேர்தல்களும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. 2017 பதினேழாம் இலக்க மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இன்று 15 மாதங்கள் கழிந்துள்ள நிலையிலும் மேற்படி சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய எல்லை நிர்ணய சபை மேற்கொண்ட எல்லை நிர்ணயத்தினை மீள் பரிசீலனை செய்வதற்காக பிரதமர் தலைமையில் அமைக்கப்பட்ட மீளாய்வு குழு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய 2 மாத கால எல்லையை கடந்து மேலும் 2 மாதங்கள் சென்றுள்ள நிலையிலும் இதுவரை மீளாய்வு செய்யப்பட்ட எல்லை நிர்ணய அறிக்கை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. மேற்படி விடயம் தொடர்பாக பின்வரும் எனது கேள்விகளுக்கான பதில்களையும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான விளக்கங்களையும் கௌரவ அமைச்சர் வஜ்ர அபிவர்த்தன அவர்கள் வழங்குவார் என எதிர்பார்க்கின்றேன். முதலாவது, எல்லை நிர்ணயத்தினை மீளாய்வு செய்கின்ற பிரதமர் தலைமையிலான குழு தற்போது செயல்பாட்டில் இருக்கின்றதா? இரண்டாவது, இருக்கின்றதெனில் மேற்படி எல்லை நிர்ணய மீளாய்வு அறிக்கை நாடாளுமன்றத்திற்கு கிடைக்கக்கூடிய கால வரையறை பற்றி தெரிவிக்க முடியுமா? மூன்றாவது, இல்லையெனில் மேற்படி எல்லை நிர்ணயம் தொடர்பில் எடுக்கக்கூடிய வேறு நடவடிக்கைகள் யாது? நாலாவது, எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை மீளாய்வு செய்யப்படாத நிலையில் துரிதமாக மாகாண சபைகள் தேர்தலை நடத்த வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டு 1988 இரண்டாம் இலக்க மாகாண சபைகள் சட்டத்தின் சட்டமூலத்தின் பிரகாரம் வீதாசார பிரதித்துவ முறையின் கீழ் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டிய மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அல்லது எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை மீளாய்வு செய்யப்பட்டு அதன் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் தான் புதிய முறையில் தேர்தலை நடத்த முடியுமா? அவ்வாறெனில் மேற்படி மாகாண சபைகளுக்கான தேர்தலை துரிதமாக நடத்துவதற்கு தாங்கள் முன்வைக்கின்ற யோசனைகள் எவை என்பதை கௌரவ அமைச்சர் வஜ்ர அபிவர்த்தன அவர்கள்
பதிலுரை. வஜ்ர அபிவர்த்தன அவர்கள், இந்த கேள்வி தொடர்பில் பிரதேச பணேகர் அவர்களை முழுமையான பதிலை கொடுப்பதற்கு 2 மாதங்கள் அவகாசம் நான் கேட்கின்றேன். கட்சித் தலைவர்கள் கூட்டங்களின் போது மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் பிரதமர் மற்றும் ஜனாதிபதிகளின் எதிர்க்கட்சி தலைவர்களிடம் கருத்துக்களை நாங்கள் பெறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். 2 மாதங்கள் தேவை சரியான பதிலை கொடுப்பதற்கு. அதற்கு முன்னர் ஒரு பதிலை கொடுக்க முடியுமா? முடிந்தவரை விரைவில் நாங்கள் ஒரு பதிலை கொடுக்கின்றோம்.
சமீபத்தில் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தாங்கள் எதிர்க்கட்சிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் பழைய முறையில் விரைவாக தேர்தல் நடத்துவதற்கு ஒரு இணக்கப்பாடு காணப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கின்றார். அதனுடைய தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் அதை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்
கொள்கின்றேன்.
நன்றி. பொது அலுவல்கள் ஆரம்பத்தின் போது பிரேரணைகள் பாராளுமன்ற சபை முதல்வர் 2வது விடயத்தையும்
பிரேரிக்கின்றேன்.
3வது விடயம் சபை முதல்வர், 3வது விடயத்தை நான் படைக்கின்றேன். 4. நன்றி. இப்போது சபையின் அங்கீகாரத்துடன் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்ட விடயங்களுக்கு ஏற்ப இந்த அபை நிலைய கட்டளை 122 ஏற்பாடுகளுக்கு அமைய தெரிவுக்குழுவினால் பொதுமக்கள் குழுவின் சேவைக்காக பின்வரும் பெயர்களை குறிப்பிடப்படுகின்றன. கௌரவ வஜ்ர அபிவர்தன் அவர்கள், கௌரவ சுஜீவ் சேனசிங் அவர்கள், கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்கள், கௌரவ மகேந்திர அப்பா அபிவர்தன் அவர்கள், கௌரவ ரஞ்சித் சீம்பலாபெட்டி அவர்கள், கௌரவ விமல் ரத்நாயக் அவர்கள், கௌரவ அன்று சிட்னி ஜெயரத்ன அவர்கள், கௌரவ லக்ஷ்மண் ஆனந்த் அவர்கள், விஜய் துங்குமா அவர்கள், கௌரவ ரமேஷ் பத்ரன் அவர்கள், சேனசிங் அவர்கள், திலகராஜா அவர்கள், கௌரவ தாரக பாலசூரி அவர்கள், கௌரவ முகமது இப்ராஹிம் அதி மன்சூர் அவர்கள், கௌரவ பிரசன்ன ரணவீர் அவர்கள், கௌரவ துஷிதா விஜயமான் அவர்கள், கௌரவ ரோஹன்குமார் விஜயரத்னா அவர்கள், கௌரவ சமிந்த் விஜயஸ்ரீ அவர்கள், கௌரவ சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா அவர்கள். 2. பாராளுமன்ற நிலைய கட்டளை 125 ஏற்ப பாராளுமன்றம் ஏற்றப்பட்ட பிரேரணைக்கு அமையாக தெரிவுக்குழுவினால் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், பாராளுமன்றத்தின் சபை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், அரசாங்க கட்சியின் பிரதம மதற்கோலாசான் இந்த பாராளுமன்ற குழுவின் சேவைகளுக்காக பின்வரும் உறுப்பினர்களின் பெயர்களை நாங்கள் வாசிக்கின்றோம். ஜோன் அமர்தும் அவர்கள், ரவுப் ஹக்கீம் அவர்கள், கௌரவ் ரவி கண்ணனக் அவர்கள், ராஜ் சேனார்ந்த் அவர்கள், கௌரவ் ரிசர்வ் பத்யுதீன் அவர்கள், கௌரவ் பாட்டில் சம்பிக்கரணவக் அவர்கள், கௌரவ் தலதாள தூகவர்கள் அவர்கள், மனோ கணேசன் அவர்கள், கௌரவ் அஜித் பி பெரேரா அவர்கள், கௌரவ் நிமல் சிறுபாடி செல்வா அவர்கள், கௌரவ் தினேஷ் குணவர்தன் அவர்கள், கௌரவ் அன்ரு திசாநாயக் அவர்கள், கௌரவ் டக்ல தியானந்த் அவர்கள், கவுந்த் மஹிந்த் சமரசிங் அவர்கள், கௌரவ் டலசால பெரும் அவர்கள், கௌரவ் எம் ஏ சுரேந்திரன் அவர்கள், கௌரவ் பிரசன்ன ரணத்துங் அவர்கள். மூன்று, பாராளுமன்ற நிலைக்கட்டளை 126 ஒன்று இரண்டிற்கு ஏற்ப இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரிவினைக்கு அமையவாக தெரிவிக் குழுவினால் அரசாங்க முதற்குழு ஆசான் தலைமையில் எதிர்க்கட்சியின் முதற்குழு ஆசான் தலைமையிலான பின்வரும் பெயர்களை குறிப்பிடுகின்றன. கே காதர் மஸ்தான் அவர்கள், கௌரவ் அங்கஜன் ராமதன் அவர்கள், கௌரவ் திலும் ராம முகமது இஸ்மாயில் அவர்கள், கௌரவ் ரோசன் ரன்சிங் அவர்கள், கௌரவ் டி வி சாணக் அவர்கள், கௌரவ் வேலுக்குமார் அவர்கள், கௌரவ் வைத்தியநாள் நளின் ஜாதிஸ் அவர்கள், கௌரவ் பியால் நிசாந்த் டி சில்வா அவர்கள், கௌரவ் ஐ சார்ஸ் நிர்மலானந்தன் அவர்கள், கௌரவ் சஞ்சித் சஞ்சய் பேரரா அவர்கள், கௌரவ் இருணிக பிரேமண சந்திர அவர்கள், எஸ் எம் மரிக்கார் அவர்கள், ரோஹிணி விஜயகுமார், கௌரவ சமந்திஜிவர், இஷான் நித்யானகி அவர்கள். நான்கு, பாராளுமன்ற கட்டளை ஒன்றிற்கமைய இன்று பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பிரதிநிதிக்கு அமைவாக திருவிக்குழுவினால் பிரதி சபாநாயகரின் தலைமையில் பிரதி குழுக்கள் தவசாளர் தலைமையில் சட்டவாக்கு பேரவைக்கின் அரசியலமைப்பின் ரீதியாக பின்வரும் விஜயகலாமேஸ்வரி, அப்துல் குணசேகர் அவர்கள், ஃபைசல் முஸ்தபா அவர்கள், அமர் ராஜபக்ஷ அவர்கள், கௌரவ் எம் ஏ சுந்தரன் அவர்கள், கௌரவ் துஷாரேந்திரன் அமன்சேகர் அவர்கள், நாளக கொலன் அவர்கள், சிசிர ஜாயக்குடி அவர்கள், நலிந்த ஜாஸ்திஸ் அவர்கள், கௌரவ் மயில்வாகன் திருக்கராஜ் அவர்கள், இரணிகா பிரேமிச்சந்த் அவர்கள், கௌரவ் எஸ் எம் சந்திரசேகர் அவர்கள், சந்தி சமரசிங் அவர்கள். பொது அலுவல்கள் ஆரம்பத்தின் போது போதான பிரணிகள் மேல் ஒப்படைத்த சட்டத்தின் கட்டளை அங்கீகரிப்பதற்கு நிலைய ஒழுங்கு பத்திரம் ஒன்று செப்டம்பர் மாதம் 4 தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு 2018 செப்டம்பர் மாதம் 21 தேதி தேசிய பாதுகாப்பு பற்றிய துறைசார் குழுவிற்கு கருத்தில் கொள்ளப்பட்டு அதன்பட்ட அறிக்கை 2018 அக்டோபர் 9 தேதி பாராளுமன்றத்தால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு கௌரவ் ருவான் விஜயவர்தன் அவர்கள். 10 நிமிடங்கள். இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசும் துருக்கி அரசாங்கத்துக்கு இடையில் மீள ஒப்படைத்தல் ஒப்பந்தத்திற்கு அமைய இந்த மீள ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழ் பாராளுமன்றத்திற்கு ஒப்படைப்பதற்கு நான் முனைகின்றேன். தமது நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற குற்றவியல் ரீதியான குற்றங்களை செய்த சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தங்கள் நாடுகளுக்கு வரவழைப்பதற்கான இந்த பொருத்தனை மீள ஒப்படைத்தல் ஒப்பந்தங்களுக்கு ஏற்ப பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டால் அந்த செயற்பாடுகளுக்காக ஒப்பந்தங்கள் செய்யப்படும். இலங்கை இந்த செயற்பாடுகளுக்காக இலங்கை ஏனைய நாடுகளில் உடன் இந்த மீள ஒப்படைத்தல் ஒப்பந்தத்தில் கச்சாத்திருக்கின்ற ஓமான், யுக்ரைன், ஈரான், லெபான், ஐக்கிய எமிரேட்ஸ், ரஷ்யா, சைனா, வியட்நாம், மாலைதீவுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் மீள ஒப்படைத்தல் ஒப்பந்தத்தில் கச்சாத்திருக்கின்றது. மேலும் சில நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்வதற்கு அந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு உரிய அமைச்சு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உதாரணமாக பெலாரஸ், கொரியாவுடன் மேற்கொள்ளப்படும் கலந்துரையாடல்களை கூறலாம் என்று பாராளுமன்றத்திற்கு அங்கீகாரத்துக்காக இந்த வஸ்தமானி அறிவித்தல் இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த மீளப்படுத்த சட்டம் மூலமாகவும் இந்த 77 ஆண்டு மீளவுப்படுத்தல் சட்டத்திற்கு ஏற்ப அந்த ஏற்பாடுகளுக்கு ஏற்ப இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் இறுதி நடவடிக்கையாக எடுக்கப்படவிருக்கின்றது. இந்த வர்த்தமான அறிவித்தலில் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் மீளவுப்படுத்தல் பொருத்தானையின்படி 2018 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அங்காராவில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. அதற்கேற்ப இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் இந்த இருதரப்பு மீளவுப்படுத்தல் பொருத்தானை ஒப்பந்தம் செய்வதற்கு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு 2008 ஜனவரி மாதம் 128 கோடு என்ற அமைச்சரவை பத்திரத்துக்கு ஏற்ப தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவை கூட்டத்தின் போது அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைச்சரவை அங்கீகாரத்தின்படி இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுக்கும் துருக்கி குடியரசிற்கும் இடையில் வெளிநாட்டு அமைச்சர் துருக்கி சார்பில் நீதி அமைச்சரும் 2018 டிசம்பர் 8 தேதி கைச்சாத்திருக்கின்றார்கள். இதன் ஒரு நாட்டில் வழக்கினை தாக்கல் செய்வது, தண்டப்பணம் விதித்தல் அல்லது தண்டனை விதிக்கப்பட்டதை நடைமுறைப்படுத்தல் என்பவற்றுக்கு தேவையான இந்த தப்பிச்சென்றவர்களை குறித்த நாடுகளுக்கு வரவழைப்பதற்கு இந்த ஒப்பந்தம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு வருடத்துக்கு மேலமாக தண்டனை கொடுப்பதற்கு அல்லது மேலதிகமான தண்டனைகளை கொடுப்பதற்கு இந்த கைச்சாத்திரப்பட்டவர்கள் இருதரப்பினரும் சட்டங்கள் காணப்படும் மேலும் ஒப்படைத்தலாக காணப்படுகின்றது. இந்த மேலோப்படைத்தல் முறைமைக்கேற்ப மேலோப்படைப்பதற்கும் மேல கையளிப்பதற்கும் இந்த பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு தேவையான சர்வதேச சாசனங்களின் அடிப்படையில் இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் இந்த தவறான நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்கு நேரடியாக மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தவறா அல்லது ஒரு நாள் ஒருவரை உயிரை காவு கொள்ளுதல் போன்ற குற்றங்கள் என்பன இதில் உள்ளடக்கப்படும். இந்த குற்றங்களுக்கு ஏற்ப இந்த மேலோப்படைத்தலுக்கு தேவையான ஆவணங்கள் ஒரு நாட்டுக்கு அனுப்பினால் அதனை தற்காலிகமாக கைது செய்வதற்கு அதேபோன்று சொத்துக்களை முடக்குவதற்கும் இந்த ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. துருக்கிக்கும் இலங்கைக்கும் இடையில் இந்த மீளவுப்படைத்தல் ஒப்பந்தமானது பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுத்தல், பொதுப்பொருள் கடத்தல், சட்டவிரோதமாக கடத்தல், நக்கலை சட்டவிரோதமாக கடத்தல் போன்ற குற்றவியல் நிகழ்ச்சிகள் இதில் உள்ள கடுப்படுகின்றன. இவ்வாறான குற்றவாளிகளை சர்வதேச ரீதியாக ஏற்பாடுகளை வழங்குவதற்கும் பாதுகாப்பு தொடர்பாக உறுதிப்படுத்துவதற்கும் இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையில் அந்த அர்ப்பணிப்புகளை காட்டுவதற்கு இந்த மீளவுப்படுத்தல் சட்டம் மிக முக்கியமாகும். இலங்கைக்கும் துருக்கிக்கும் இடையிலான ஒப்பந்தம் செய்யப்பட்ட இந்த கடைபிடிக்கக்கூடிய தேசிய ரீதியான ஒரு வரைமுறைகள் இருக்கின்றது. அதற்கேற்ப இலங்கை அரசாங்கம் ஏதேனும் ஒரு நாட்டுடன் இந்த மீளவுப்படைத்தல் சட்டத்தின் அடிப்படையில் ஒப்பந்தத்தை எழுதினால் அவர்கள் வர்த்தமானி அருவத்தின் ஊடாக அறிவிக்க வேண்டும். அதே போன்று இந்த மீளவுப்படைத்தல் சட்டத்தின் 3 விளக்கத்தின் கீழ் அந்த கட்டளைகள்
2018 ஜூலை 13 தேதி அதிபிசேட வர்த்தமானி மூலமாக இது பிரகடனம் செய்யப்பட்டது. 1977 8 இலக்கமுடைய மீளவுப்படைத்தல் சட்டத்தின் 3 வாசகத்தின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட ஒழுங்கு விதிகள் வர்த்தமானியில் அறிவித்ததன் பின்னர் அங்கீகாரத்திற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படல் வேண்டும். துருக்கிக்கும் இலங்கைக்கும் இடையிலான கச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையை அமலாக்குவதற்காக இந்த உள்நாட்டு பொறியமைப்பு நிறுவப்படல் வேண்டும். இன்று பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக அந்த வர்த்தமானி அறிவித்தல் சமர்ப்பிக்கப்படுகிறது. நன்றி. கௌரவ மஹிந்த அமரவீர, உங்களுக்கு 25 நிமிடங்கள். பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று இந்த மீள ஒப்படைத்தல் சட்டம் பற்றி மிக்க மகிழ்ச்சியுடன் நான் உரையாற்ற விரும்புகிறேன். இந்த உடன்படிக்கை துருக்கி குடியரசுக்கும் இலங்கைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அதே போலவே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரிடம் நான் கேட்க விரும்புகிறேன். இங்கு ரோன் விஜயவர்தன் அவர்களே, உங்களிடம் ஒரு சுருக்கமாக ஒரு கேள்விக்கு பதிலை பெற விரும்புகிறேன். துருக்கியுடனான இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடுகின்றீர்கள், அதே நேரத்திலே நான் அறிந்த வகையில் ஓமான், யுக்ரைன், ஈரான், லெபனன், ஐக்கிய அரபு அமீராச்சியம், ரஷ்யா, சீனா, தாய்லாந்து, வியட்நாம், மாலத்தீவு, வியட்நாம் உள்ளிட்ட பல நாடுகளுடன் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சிங்கப்பூருடன் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திட வேலை திட்டம் ஏதாவது இருக்கின்றதா? அந்த நிலைமை என்ன என்று ஓரிரு நொடிகளில் உங்களால் பதிலளிக்க முடியுமா? நான் நினைக்கின்ற வகையில் எங்கள் வெளிநாட்டு வெளியுறவு அமைச்சர் அதை செய்ய முடியுமானால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய அமைச்சர் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு முன்மொழிவினை இங்கு வைக்க விரும்புகிறேன். நான் இது சம்பந்தமாக கடந்த தடவைகளில் இடம்பெற்ற பிணை முறை மோசடி தொடர்பான முறைப்பாட்டினை முன்னர் சென்றவன் நான். அது பின்னர் இது தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, அதே போலவே சனாதிபதி ஆணைக்குழு மூலமாக. ஆனால் இறுதியின் இதில் பிரதானமாக குற்றஞ்சாட்டப்பட்டவரான அர்ஜுன் மகேந்திரன் இன்றும் வரவழைத்துக் கொள்ள உங்களால் இயலாமல் போயிட்டது. ஒரு தேசம் என்ற வகையில் நாங்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். கட்சி அல்ல, ஒரு தேசம் என்ற வகையில் நாங்கள் தலை குனிய வேண்டும். இந்த பிரம்மாண்டமான திருட்டு வேலைக்கு, நிதி மோசடிக்கு தொடர்பு கொண்ட இந்த நாட்டுக்கு பாரிய நட்டத்தை விளைவித்தவர் அர்ஜுன மகேந்திரன். இதனை எங்களால் கணக்கெடுக்க முடியாது. எமது நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தி இந்த மோசடியில் தொடரப்பட்ட அர்ஜுன மகேந்திரனை இன்றைய வரை எங்களால் வரவழைத்துக் கொள்ள இயலாமல் போயுள்ளது. அப்படியானால் இந்த நாடுகளுடன் நாங்கள் உடன்படிக்கை கைச்சாத்திடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, கைச்சாத்திட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த மீள ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழ் இதன் குற்றச்செயல்களை புரிந்திருந்தால், இதனும் தவறை புரிந்திருந்தால், இரு தரப்பினரின் உடன்பாட்டுடன் அவர்களுக்கு தண்டிக்க வரவழைத்துக் கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இப்பொழுது இந்த மோசடி இடம்பெற்று 4 வருடங்களுக்கு மேல் உருண்டோடி விட்டது. இந்த 4 வருடங்களுக்கு கட்டிய காலமாகியும் இன்று வரை இதன் பிரதான குற்றஞ்சுமத்தப்பட்டவரை, இந்த மோசடியின் பிரதான பங்காளியை அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு வரவழைத்துக் கொள்ள எங்கள் அழியாமல் போயுள்ளது. இதன் பெருமதி ட்ரில்லியன் என்கின்றார், பில்லியன் கணக்கில் என்கின்றார். இது கணக்கிட முடியாத ஒரு நிலைமை. நிதி ரீதியாக ஏற்பட்ட நட்டம் மாத்திரமல்ல, எமது நாட்டுக்கு ஏற்பட்ட அபகீர்த்தி, நாட்டின் நிதி சந்தைக்கு ஏற்பட்ட உறுதியற்ற நிலை, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த நாட்டுக்கு வருவதில் காட்டுகின்ற தயக்கம், இவையெல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்த்தால் எங்களால் இதற்கு கணக்கிலிட முடியாத நட்டம் என்று தான் கூற வேண்டும். இன்றும் கூட எங்களால் இதனை சரி செய்ய முடியாமல் போயுள்ளது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது நாங்கள் ராஜாங்க அமைச்சரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம், நீங்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் நல்ல இளம் தலைவர், அதே போலவே அந்த பக்கத்தில் இளம் தலைவர்கள் இருக்கின்றார்கள், உங்களுக்கு கூட இன்றும் கூட வெளியே போய் பதிலளிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. எனவே நானும் அந்த அரசாங்கத்தில் எங்கேவன் அந்த அரசாங்கத்தில் அமைச்சர் பதவி வைத்தேன் என்பதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த புனைமுறை சம்பவத்தை மூடி மறைக்க இடமளிக்கவில்லை, அதை தடுக்க இடமளிக்கவில்லை. எல்லா நேரத்திலும் நாங்கள் கூறியது உடனடியாக அவர்களுக்கு உடனடியாக தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றுதான். இந்த பிரம்மாண்டமான பணத்தை அரபிட்டுக் கொள்ள, இந்த பிரம்மாண்டமான திருடப்பட்ட இந்த பணத்தொகையை அரபிட்டுக் கொள்வதற்கான வேலை திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டியதன் தேவை நிலவியது. சனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழுவில் இது பற்றி சிறப்பாக சான்றுகளை விசாரித்தார்கள். முழு நாடுமே அறிந்து கொண்டது இந்த மோசடி எவ்வாறு இடம்பெற்றது என. இந்த மோசடிக்கு யார் யார் துணை புரிந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி மக்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த பணத்தொகையை மீள அறவிட்டுக் கொள்வதற்காக இன்னமும் போதிய அளவிலான வேலை திட்டம் அமைக்கப்படவில்லை என்பதை கவலையுடன் எனும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை முன்னெடுத்துச் செல்ல, அந்த சான்றுகளின் அடிப்படையில் வழக்கு தொடர்வதற்காக
பாராளுமன்றத்திற்கு அமைச்சரவை அங்கீகரித்து சட்டமன்றை சமர்ப்பித்தது. அந்த சட்டம் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட ஒரு திகதி குறிக்கப்பட்டிருந்தது. அந்த தினத்திலே கால வரையறை இன்றி அந்த சட்டத்தை சமர்ப்பிப்பதை ஒத்தி வைத்துக் கொள்கிறார்கள் இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு கசப்புணர்வு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிரதி சபாநாயகர், ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவம் செய்கிறீர்கள், மிகவும் நல்ல ஒரு கணவன் அரசியலில் ஈடுபடுகின்ற ஒருவர். இன்று ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்களிடமிருந்து கூட பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த பிணை மோரி தொடர்பில் ஏற்பட்ட இந்த மோசடி தொடர்பாக, இந்த மோசடியில் ஈடுபட்ட தவறாளிகளை தண்டிப்பதற்காகவும் அந்த பணத்தை அறவிட்டுக் கொள்வதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை வகுக்காமை தொடர்பில் சமூகத்திலே உங்களுக்கு ஒரு அவப்பெயர்தான் இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களித்தவர்கள் கூறுவதிலே பரவாயில்லை, எம்மவர்கள் தானே திரட்டினார்கள், எனவே நாங்கள் விரும்புகிறோம் என கூறுவதில்லை. நான் அதை அறிவேன். இந்த நாட்டிலே இவருமே இதையை அங்கீகரிக்கப் போவதில்லை. பிரம்மாண்டமான நிதி மோசடி. எனவே நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள், இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்காலத்தில் இந்த பணியுடன் தொடர்புடையவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். இந்த நாட்டை முன்னெடுத்துச் செல்ல முன்வாருங்கள். நீங்கள் கட்சிக்குள்ளேயும் நாட்டையும் பரிசுத்தமான இடமாக மாற்றுங்கள். இத்தகைய மோசடி பேர்வழிகள் அவர்கள் சுதந்திரமாக ஆளைந்து திரிவதன் மூலமாக உங்களுக்கும் நன்மை விளையாது என்பதை நான் தெளிவாக குறிப்பிட வேண்டும். இன்று இந்த மாறிய நிதி மோசடியுடன் தொடர்பு கொண்ட மேலும் இருவர், அவருடைய மருமகனும் இன்னொரு மருவரும் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் இப்பொழுது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில நாட்களில் இந்த நான் அறிந்த வகையில் கணக்குகள் எல்லாமே அவர்கள் முடக்கப்பட்ட கணக்கிலிருந்து பணத்தையும் அவர்கள் மேலே பெற்றுக் கொள்வார்கள். அப்படியானால் பில்லியன் கணக்காக இருக்கின்ற பணத்தை அறவிட்டுக் கொள்ள உங்களுக்கு அரசாங்கம் அதனினை பறிமுதல் செய்யாவிட்டால் பயனில்லை. குதிரை தப்பியோடிச்சென்ற பின் லாயத்தை மூடுவதன் மூலம் பயனில்லை. எனவே இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடுவதில் நற்பயன் விளையாது. எனவே உடனடியாக ஐக்கிய தேசிய கட்சி இப்பொழுது கம்பெரளிய ஒரு அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தை துரிதமாக கொண்டு வருது. அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்களை துரிதமாக கொண்டு வர நீங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான துரித வேலை திட்டத்தை இந்த பணத்தை அறவிடுதல் தொடர்பாக நீங்கள் அமலாக்க வேண்டும். கம்பெரளிக்கு இப்போது கொடுப்பதை விட 1000 மில்லியன் ரூபாவை குறைந்தபட்சம் உங்களுடைய உறுப்பினர் ஒருவருக்கு உங்களால் கொடுக்கக்கூடியதாக அமையும். பில்லியன் கணக்காக கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும் ஒரு தேர்தல் தொகுதியின் அபிவிருத்திக்காக. எனவே இந்த பணத்தை அறவிட்டுக் கொள்ள, அதே போலவே இந்த தவறாளிகளை தண்டிக்க இந்த வேலை திட்டத்தை அமலாக்க வேண்டியது அத்தியாவசிய விஷயம் என்பதை இச்சந்தர்ப்பத்திலே நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதே போலவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே பல்வேறு தீத்தொழில்கள் இடம்பெற்று வருகின்றன. போதை தீத்தொழில் ஈடுபடுபவர்களின் சொர்க்கபுரியாக இலங்கை மாறியிருக்கின்றது. தூள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவதில்லை. இன்று சாக்கு மூடை மூடைகளாக கொள்கலன்களாக அவை தருவிக்கப்படுகின்றன. இவற்றின் சூத்திரதாரிகள் வெளிநாடுகளில் தான் இருக்கின்றார்கள். இவற்றை நெறிப்படுத்துபவர்கள் வெளிநாடுகளில் தான் நெறிப்படுத்துகிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சிக்கு நான் குற்றம் கூறுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. போலீசுக்கு பொறுப்பான அமைச்சராக அதிமதி கிருஷ்ணாதேஜ் அவர்கள் இருக்கின்றார். அவர் அதற்கான வேலை திட்டம் ஒன்றை அமைத்திருக்கின்றார். இந்த வேலை திட்டத்தை மென்மேலும் விருத்தி செய்ய வேண்டும். விசாரணைக்காக பணத்தை ஈடுபடுத்த வேண்டும். உத்தியோகத்திற்கு வெளிநாட்டு பயிற்சியை வழங்க வேண்டும். இல்லை என்றால் உத்தியோகர்கள் அந்தந்த நாடுகளுக்கு போய் இந்த தவறாளிகள் இந்த போதைப் பொருள் தீத்தொழில் ஈடுபடுவர்கள் இந்த நாட்டுக்கு வரவழைத்துக் கொள்ள இயலுமானால் அதற்கு அவசியமான வசதிகளை கட்டாயமாக வழங்க வேண்டும். இது ஒரு பரிமாற்ற நிலையம். இலங்கை பிரதான போதைப் பொருள் தீத்தொழில் ஈடுபடுபவர்களின் பரிமாற்ற நிலையம். இந்த நாட்டுக்கு ஊடாக வேறு நாடுகளுக்கு போதைப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. பல்வேறு நாடுகளில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்பது கைது செய்தல்கள் மூலம் உருவாகியிருக்கின்றது. எனவே இதன் பயங்கரமான நிலைமை அது ஒரு நிலையமாக மாறியிருப்பது மாத்திரமல்ல, நாடு புறாவிலும் இந்த போதைப் பொருட்களை பகிர்ந்தளிக்கின்ற ஒரு நிலையமாக இது இருக்கின்றது. இன்று பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்ற போதைப் பொருட்கள், மாத்திரைகள், குடிசைகள் முதலமை இந்த நாட்டில் விற்கப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் இன்று இந்த போதைப் பொருட்களுக்கு பழகின்ற போக்கு அதிகரித்து வருகின்றது. இது மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை. இந்த போதைப் பொருளின் போது ஈசி கேஷ் திட்டத்தின்படித்தான் பணம் அங்கும் இங்கும் நகர்கின்றது. ஈசி கேஷ் திட்டத்தின்படித்தான் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகின்றன. ஈசி கேஷ் என்பது இந்த கொடுக்கல் வாங்கல்களை எளிமையாக்கிக் கொள்ள புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இது இப்பொழுது தவறான திசையை நோக்கி செல்கின்றது. போதைப் பொருள் தீத்தொழிலில் ஈடுபடுபவர்கள் இதிலிருந்து மிகச்சிறந்த பயனை பெறுவது எங்களுக்கு தெரிய வருகின்றது. எனவே இந்த துப்பறியும் நிலைமைகளை நாங்கள் அதிகமாக முன்னேற்ற வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். சிவில் பாதுகாப்பு குழுக்களை மென்மேலும் பலப்படுத்தி, இப்பொழுது பயங்கரவாதிகளுடைய காலத்தில் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் கூடி அந்த வேலை திட்டங்களை வகுத்து பயங்கரவாதத்திற்கு எதிரான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான வேலை திட்டத்தை அமலாக்கி வந்தார்கள். ஆனால் பிற்காலத்திலே அதை இடைநிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது மீண்டும் அவசியம். பயங்கரவாதத்தை விட பயங்கரமானதுதான் இந்த நாட்டிலே இயங்குகின்ற இந்த போதைப் பொருள் மற்றும் போதை தூள் பாவனையிலிருந்து இளந்தலைமுறையினரை அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அதே போலவே மறுபுறத்திலே எடுத்துக்கொண்டால் பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் கவலைப்படுகின்ற இந்த பாராளுமன்றத்தில் முக்கியமான ஒரு விவாதத்தின் போது முதலாவது உரையில் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவங்கள் இரண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். இதில் நீங்கள் பாருங்களே, கூட்ட நடப்பெண் சரியாக இருக்கின்றதா என்று. நாங்கள் பெருந்துகான பணத்தை செலவிட்டு பாராளுமன்ற அமர்வு நடத்துகின்றோம், நேரத்தை வீணடிக்கின்றோம். ஆனால் அரசாங்கம் முன்வைக்குள்ள ஒரு முக்கியமான சட்டம் பற்றி இத்தகைய மந்தகதியில் நடந்து கொள்வது சரியல்ல. நீங்கள் கூட்ட நடப்பெண்ணை கேட்கின்றீர்களா? ஆம். உங்களுக்கு இன்னும் 12 நிமிடங்கள் இருக்கின்றன. நீங்கள் உரையாற்றலாம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று இந்த முக்கியமான சட்டத்தின் முதல் கட்டத்திலேயே கூட்ட நடப்பெண் கிடையாது. எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் இந்த பாராளுமன்ற அமர்வினை நடத்த இயலாத நிலை. பரவாயில்லை, ஏனென்றால் இன்று மிக முக்கியமான ஒரு சட்டத்தை நீங்கள் சமர்ப்பித்திருக்கிறீர்கள். எனவே இந்த மீளவ படைத்தல் சட்டத்தின் கீழ் பல்வேறு தவறுகளுடன் தொடர்புடைய அர்ஜுன மகேந்திரன் சம்பவம் போன்ற இந்த போதைத்தூள் தீத்தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்குதல் தொடர்பாகத்தான் நான் விடயங்களை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தேன். பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றளவில் மேலும் ஒரு பயங்கரமான நிலைமை நாட்டில் இருக்கின்றது. அதுதான் பாதாள உலகம். இந்த பாதாள உலகத்தை நிலைப்படுத்துபவர்கள் இலங்கையில் இருந்தல்ல, இதன் பாதாள உலக கோஷ்டி தலைவர்கள் வெளிநாடுகளில் தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கும்பல்கள் தான் இந்த நாட்டில் இதனை நெறிப்படுத்துகின்றன. பாரிய அளவிலான கப்பம் பெறுதல், ஆட்கொலைகள் பல இடம் பெற்று வருகின்றன. அதுபோலவே இந்த நாட்டின் குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் உடனடியாக படகுகள் மூலமாக அல்லது வேறு ஏதேனும் விதத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று மறைந்திருக்கிறார்கள். எமது நாட்டிலே பயங்கரவாதிகள் கூட வெளிநாடுகளில் இருந்த நிலையில் அவர்களை கைது செய்து இங்கே கொண்டு வந்த பாதுகாப்பு பிரிவு எங்களுக்கு இருக்கின்றது. அதில் வெற்றி பெற்ற உளவுத்துறை எமது நாட்டில் இருக்கின்றது. அந்த பிரிவுகள் இயங்கி இந்த நாட்டில் இந்த பாதாள உலக கோஷ்டியையும் இந்த போதை தூள் தீத்தொழிலில் ஈடுபடுகின்ற தவறாளிகளையும் அதே போலவே மத்திய வங்கி சம்பவம் போன்ற நிதி மோசடியுடன் தொடர்புடைய அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை வரவழைத்துக் கொள்வதற்கான வேலைத்திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும். எனவே அமைச்சர் மணிக் சமர விக்ரம அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இப்போது துரித அபிவிருத்தி வேலைத்திட்டம் முன்னெடுத்துச் செல்லப் போகின்றீர்கள். உங்களுக்கும் இந்த இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை தான் இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அப்படி விட வேண்டாம். உடனடியாக சிங்கப்பூருடன் உடன்படிக்கையில் கைச்சாத்திடுங்கள். அதற்காக நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பை வழங்குகின்றோம். எதிர்கட்சியில் இருந்தாலும் அந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு நீங்கள் இந்த அவதூறில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அர்ஜுன மகேந்திரன் இலங்கைக்கு கொண்டு வந்து இந்த பணத்தை அரவிட்டுக் கொள்வதற்கான சட்டங்கள் அவசியம் என்றால் அவற்றுக்கு பாராளுமன்றத்தில் உள்ள நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பை வழங்குவோம். அவற்றினை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். மக்களின் கருத்தியல் ஒன்று கட்டி வளர்க்கப்பட வேண்டுமானால் அதற்கும் நாங்கள் பங்களிப்பை செய்வோம். அப்படி பங்களிப்பு உங்களையும் பரிசுத்தமாக்கி தேசத்தையும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியும். இந்த குற்றச் செயல்கள் ஈடுபட்டவர்களுக்கு நாங்கள் உதவி புரிந்தவர்களுக்கும் தண்டனை வழங்குவதன் மூலமாக, ஏனென்றால் அத்தகைய நிலைமை சரியாக அமலாக்கப்பட்டால் அதுபோலவே தற்போது இருக்கின்ற இந்த மோசடி செய்த பணத்தொகையை அறவிட்டுக் கொண்டால் உங்களுக்கு தற்காலிகமான பிரச்சனையை நிதி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இவர்களுடைய உடைமைகள் இருக்கின்றன, சொத்துக்கள் இருக்கின்றன, கணக்குகள் பணம் இருக்கின்றன. அவற்றை உடனடியாக எடுத்துக்கொண்டால் பறிமுதல் செய்தால் இப்பொழுது கம்பெரலி கொடுப்பதை விட மேலதிக தொகையை பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்க முடியும். பின்வரிசை உறுப்பினர்கள் பற்றி எனக்கு தெரியும். நான் அரசாங்கத்தில் இயங்கினேன். அவர்கள் அபிவிருத்தி செயற்பாடுகளை அமலாக்க விரும்புகிறார்கள். நாங்கள் இப்பொழுது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்களுக்கு சென்றால் எங்களிடம் கேட்பதில்லை. ஆனால் அரசாங்கத்திடம் இருக்கும்போது வீதிகளை அமைக்குமாறு, குளங்களை அமைக்குமாறு, மின்கம்பங்களை நாட்டுமாறு, மின்சார இணைப்பை கொடுக்குமாறு, நீர் விநியோக இணைப்புகளை கொடுக்குமாறு அவர்கள் கேட்பார். எனவே இந்த பணத்தை பெற்றுக் கொண்டால் வசதியாக இவற்றினை உங்களால் சாதிக்க முடியும் என நான் நம்புகிறேன். எனவே நான் தெளிவாக கூற வேண்டும், நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் அரசாங்கம் நல்ல முன்மொழிவுகளை கொண்டு வந்தால், நாட்டுக்காக நன்மை செய்யுமானால், மக்களுக்கு நன்மை பயக்கும் பிரேரணை கொண்டு வந்தால் நாங்கள் எதிர்ப்பை காட்ட மாட்டோம். இந்த நாட்டை மேலும் கீழே ஒரு சீரழிவு நிலைக்கு இட்டுச் செல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இந்த காலகட்டம் பூராவிலும் நாங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை, ஒவ்வொரு அரசாங்கமும் எதிர்பார்த்த இலக்குகளை அடைவதில் தோல்வி கண்டது என்பதை நாங்கள் கூற வேண்டும். அபிவிருத்தி தொடர்பாக விசிடமாக எதிர்பார்த்தவை பொருளாதார விருத்திகள் பல்வேறு காரணங்களினால் இலக்குகளை அடைய முடியாமல் போயிற்று. எனவே நாங்கள் மென்மேலும் சண்டை பிடித்துக் கொண்டு பிரச்சினை பட்டுக் கொண்டு இருப்பதை விட நல்லவற்றுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தவறுகளிடம் பெற்றால் நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் அதனை எதிர்ப்போம், வாக்களிப்போம், எதிராக வாக்களிப்போம். அது மாத்திரமல்ல, மக்கள் மத்தியிலும் நாங்கள் செயற்படுவோம். அதற்கு முன்னர் எங்களுக்கு அரசியலில் ஈடுபட தேசம் தேவை. நாட்டில் கடந்த காலத்தில் யுத்தம் நடப்பியது, 30 வருட கால யுத்தம் இருந்தது. மஹிந்த ராஜபக்சே அவர்கள் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த யுத்தத்தை வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த போதைப் பொருள் தீத்தொழிலிருந்து நாட்டு மக்களையும் இளந்தலைமுறையினரும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பாதாள உலக கோஷ்டி கப்பக்காரர்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஊழல் மோசடியை ஒழித்துக் கட்டும் வேலைத்திட்டத்திற்கு செல்ல வேண்டும். அவற்றுடன் தொடர்பு பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். அதே போலவே தண்டிக்க வேண்டும். அத்தகைய வேலைத்திட்டத்தை அமலாக்குவதுதான் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக அமைகின்றது என்பதையும் நான் குறிப்பிட வேண்டும். இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் பாராளுமன்றத்துக்கு வர இயலாது, ஆனால் வாக்காளர்கள் பாராளுமன்றத்துக்கு வர இயலாது என்பதால் தான் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்து அனுப்புகின்றார்கள். பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் அனுப்புகின்றார்கள், மாகாண சபைகளுக்கு பிரதிநிதி சபைகளுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அவ்வாறு உறுப்பினர்களை அனுப்பி வைப்பது தங்களுடைய தேவைகளை ஈடேற்றிக் கொள்வதற்காக அல்ல, அவர்களுக்காக மக்களின் நன்மை கருதி செயலாற்றுவதற்காகத்தான் அனுப்பி வைக்கின்றார்கள். குறைந்தபட்சம் மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பார்கள், அதனை சமர்ப்பிப்பார்கள், இடையீடு செய்வார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்துத்தான் எங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள். மக்கள் பிரதிநிதிகளை மாகாண சபைகளுக்கும் பிரதி சபைகளுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். எனவே நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை, மக்களின் கருத்துக்களை மீறி செயற்படுபவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்கவில்லை, ஆனால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என நாங்கள் நிச்சயமாக அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார், நாங்கள் தயங்க போவதில்லை என்பதையும் கூறிக்கொண்டு இன்று இந்த சட்டமன்றத்திற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, கூடிய விரைவில் சிங்கப்பூருடன் இத்தகைய மீறவ படைத்தல் உடன்படிக்கை கைச்சாத்திட்டு நீங்களும் உங்களை பரிசுத்தமானவர்களாக்கி நாட்டையும் பரிசுத்தமாக்கிக் கொள்ள செயலாற்றுமாறு, அதற்காக எதிர்கட்சிக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் எதிர்கட்சியினாகிய நாங்கள் வழங்குவோம் என குறிப்பிடுகின்றேன். கௌரவ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள், உங்களுக்கு 15 நிமிடங்கள். நன்றி. கௌரவ கமிஷனர் அவர்களே, குறிப்பாக இன்று சமர்ப்பித்துள்ள துருக்கி ராஜ்யத்துடனான வீரப்படுத்தல் உடன்படிக்கை பற்றி உரையாற்ற வாய்ப்பு கிடைத்திட்டு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அதுபோலவே இன்று ஒரு தேசம் என்ற வகையில் இத்தகைய இடைத்தொடர்புகளை, இத்தகைய உடன்பாடுகள் எமக்கு அவசியமாகின்றன. கௌரவ தவிசாளர் அவர்களை எனக்கு முன்னர் உரையாற்றிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நீண்ட நேரம் இந்த உடன்படிக்கை அல்லது இந்த பிணை முறை தொடர்பாக பேசுவதற்கு காலத்தை ஒதுக்கினார். எங்களுக்கு தெரியும், இலங்கையில் இது தொடர்பாக இந்த பாராளுமன்றத்திலே எத்தனையோ விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். அதுபோலவே சனாதிபதி ஆணைக்குழு ஒன்றினை நியமித்து அந்த ஆணைக்குழு மூலமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதுபோலவே அர்ஜுன மகேந்திரன் அவர்கள், முன்னே நாள் மத்திய வங்கி ஆளுநர், இந்த நாட்டிலிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார். அவரையும் போலீசார் தேடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போலவே சிங்கப்பூருடன் ஒரு மீறவ படைத்தல் உடன்படிக்கை இல்லாவிட்டால் சிங்கப்பூர் பொதுநலவாய அமைப்பின் அங்கத்துவ நாடாக விளங்குவதனால் அந்த நபரை தேடிக்கொள்ள இயலும். அதற்கு அவசியமான ஏற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்கின்றது. அர்ஜுன மகேந்திரனை கண்டுபிடித்து மீண்டும் இலங்கையிடம் ஒப்படைக்குமாறு. நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் என்ற வகையில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை முடிமறைக்கவோ அதனை தவிர்த்து பயணம் செய்யவோ கருதுவதில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையிலும் நாங்கள் இது பற்றி கண்டறிவோம். தவறாளிகள் இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த வாதமும் கிடையாது. நீங்கள் பேசுவதை பார்த்தால் வியப்படைகின்றேன். நீங்கள் இந்த அளவுக்கு இந்த நாட்டின் ஊழல் மோசடியை விரும்பாதவர் என்றால் இந்த சனாதிபதியை நியமித்தார் பாரதூரமான இந்த அரச சொத்துக்கள் அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்தமை தொடர்பான புலனாய்வு செய்வதற்கான சனாதிபதி விசாரணை இறுதி அறிக்கையை அவர் முன்வைத்தார். இந்த அறிக்கையின்படி அவருக்கும் எதிராக வழக்கு தொடுக்கப்படவில்லை, எந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த பணத்தை எல்லாம் சேர்த்து பார்த்தால் மத்திய வங்கியில் இடம்பெற்ற சம்பவத்தை விட தொகை அதிகமாக இருந்திருக்கும். எனவே நான் உங்களிடம் கேட்கிறேன், சனாதிபதியிடம் கூறி இங்கே வந்து நீங்கள் அவலக்குரல் கிளப்புவதைப் போலவே சனாதிபதி முன்னால் போய் இந்த அவலக்குரல் எழுப்பி இயலுமானவரை சீக்கிரமாக இந்த ஆணைக்குழுவினால் தவறாளிகளாக பெயர் குறிக்கப்பட்டவர்களுக்கும் வழக்கினை போட்டு அந்த வழக்கினையும் விசாரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் எப்போதுமே பேசுவது ஒரு புறத்தை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டு உங்களுடைய காலத்தில் இடம்பெற்ற மோசடிகள் பற்றி இப்பொழுது உதயங்க வீரதுங்க பற்றி பேச மாட்டீர்களே. அர்ஜுன மகேந்திரனை வரவழைப்பதைப் போல உதயங்க வீரதுங்கையும் கொண்டு வர வேண்டும். ஆனால் அவரை பற்றி உங்களுடைய உரையில் ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லையே. நான் குறிப்பிட்டது நாங்களும் இருந்த அந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்றது. நான் அதனுடன் சேர்த்துக் கொள்கின்றேன். எந்த அரசாங்கத்தின் காலத்தினாலும் தெளிவு அப்படித்தான் வர வேண்டும். அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும். நாங்கள் பூரண ஒத்துழைப்பை நல்குவோம், அதை எதிர்க்கவில்லை. திருட்டு களவு ஊழல் மோசடிக்கு எதிராக கொண்டு வர இந்த சட்டத்தின் போது நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவோம். வழக்கு தொடுத்தல் தொடர்பு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போலவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும், நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த சனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இந்த பாரதூரமான மோசடிகள் தொடர்பான ஆணைக்குழுவில் சனாதிபதி அவர்களின் கவனத்தை கொண்டு வந்து அந்த ஆணைக்குழு அறிக்கை மூலமாக தவறாளிகளாக பெயர் குறிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக சட்டத்துறை தலைமை அதிபர் திணைக்களம் மூலமாக வழக்கு தாக்கல் செய்யுமாறு. அப்பொழுது எங்களுக்கு தெரியும் நியாயமான ஒரு செயற்பாடு அமையும் என. நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற போது மத்திய வங்கியில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லாது தவறாளிகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம். வழக்கு தொடுத்து அதில் உள்ள குற்றவாளிகளாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இப்பொழுது பிடையில் சென்று வருகின்றார்கள், வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது, எங்களுக்கு அதில் சிக்கல் இல்லை. அதே போலவே சனாதிபதி அவர்கள் அன்று மத்திய வங்கி அறிக்கையை சமர்ப்பிக்கின்ற நேரத்தில் கூறினார், 2009 இப்படிப்பட்ட பாரதூரமான மோசடிகள் மத்திய வங்கியில் இடம்பெற்றுள்ளதாக சனாதிபதி அவர்கள் கூறினார். எனவே அந்த ஆணைக்குழு அறிக்கையிலும் அது பற்றி விடயங்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. 2009 இந்த பிணை முறை விநியோகித்தின் போது பாரதூரமான மோசடிகளும் ஊழல்களும் இடம்பெற்றுள்ளதாகவும் இப்போது இடம்பெற்றதை விட பாரிய சேதம் மத்திய வங்கிக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார். நாங்கள் சனாதிபதி அவரிடம் கேட்கின்றோம், இது தொடர்பாகவும் ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு. சனாதிபதி அன்று உரையாற்றும் போது கூறினால் அவர் நிச்சயமாக ஆணைக்குழுவை நியமிப்பதாக, ஆனால் அப்படி இடம்பெறவில்லை. இன்றளவிலே போலீஸ் சனாதிபதியின் கீழ் தான் இருக்கின்றது. சனாதிபதிக்கு எந்த விதமான தடையுமின்றி இந்த நாட்டில் ஊழல் மோசடியை கட்டுப்படுத்த நிறுத்த வேலை செய்யக்கூடிய உரிமையும் அவரிடம் இப்பொழுது இருக்கின்றது. எனவே இன்று எவ்விதத்திலும் அவருக்கு அவரை பின்னால் இருந்து இழுக்க இவரால முடியும், சனாதிபதியின் பாதைக்கு தடை ஏற்படுத்த இவரால முடியாது, அவரை பள்ளத்தில் தள்ளிவிடவும் இவரால் முடியாது. சனாதிபதி விரும்பினால் எங்களுக்கு அதையே செய்யலாம், அவர் நிறைவேற்றுத்துறை நிறைவேற்ற அதிகாரம் உண்டு. எனவே அவரால் அதனை சாதிப்பதற்கான ஆக்கமும் ஆற்றலும் அவரிடம் இருக்கின்றது. சனாதிபதி அவரை செய்வார் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதனை செய்யாதிருக்கும் அளவுக்கு நாங்கள் இங்கு வந்து வாதம் செய்வதில் பயனில்லை. மத்திய வங்கி சங்கமம் பற்றி கூறினாலும் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது, துரிதமாக வழக்கை விசாரித்து முடிக்கவும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையோ மூடி மறைக்கவோ தவறாளிகளின் சார்பில் தோற்றுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஊழலற்ற ஒரு தேசத்தை கட்டி எழுவது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அத்தகைய நாட்டை உருவாக்கத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறான ஒரு தேசம் பற்றி பேசும் பொழுது நாங்கள் ஒரு பக்கத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடி பற்றி மாத்திரமல்ல, எல்லோரும் செய்த ஊழல் மோசடிகள் பற்றி பேச வேண்டாம். கடந்த ஆட்சிக் காலத்தில் பாரிய ஊழல்கள் இடம்பெற்றன, ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட வேளையில் நீங்கள் இந்த அமைச்சின் அமைச்சராக அமைச்சரவை பிரதிநிதித்துவம் செய்தீர்கள். இந்த ஆணைக்குழு எல்லா விடயங்களையும் கண்டறிந்திருக்கின்றது, அதற்கப்பால் கைகள் நகர்த்தப்படவில்லையே. நான் அறிந்த வகையில் இந்த பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியிருந்த இரண்டு ஆணைக்குழு அறிக்கைகளும் நான் தவறென்றால் நீங்கள் சரி செய்யுங்கள். இவற்றினை அடிப்படையாக கொண்டு வழக்கு தொடுப்பதற்காக இன்னமும் இந்த பாராளுமன்றத்திற்கு இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்படவில்லை. நீங்கள் எந்த காலவரையறையின்றி நீங்கள் ஒத்தி வைத்தீர்கள், அதன் பிறகு நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். இந்த சனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை சட்டத்துறை தலைமை அதிபதி திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்ததும் அப்போது அது போதுமே வழக்கு தொடுக்க. இனி பாராளுமன்றத்திற்கு என் பிரேரணை கொண்டு வர கௌரவ உறுப்பினரே விசேட சட்டமன்றை உருவாக்கி அமைச்சரவையில் அங்கீகரித்து நாங்களும் இருந்தோம், அதுவும் தாமதப்பட்டு இந்த பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருந்தார்கள். அது மிகவும் காலதாமதம் அடைந்தது. சனாதிபதி அவர்கள் மீண்டும் அறிவித்தார், உடனடியாக இந்த சட்டத்தை சமர்ப்பித்து அங்கீகாரம் பெறுமாறு. நீங்கள் திகதியை குறித்து இறுதியாக கிரியல்ல அமைச்சர் அவர்கள் காலவரையறையின்றி அதனை வாபஸ் பெற்றுக் கொண்டார். நாளை முடிந்தால் அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள், விசேடத்தினம் தேவை என்றால் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் அதற்கும் நேரத்தை ஒதுக்கி கொடுக்கின்றோம். அந்த சட்டத்தை அங்கீகரித்துக் கொண்டுதான் பின்னர் அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியும், மீளறவீடு செய்யவும் முடியும். எனவே நீங்கள் கூறுகின்ற இரண்டு சட்டங்களிலும் இந்த இரண்டு அறிக்கைகளிலும் தொடர்புடையதாகத்தான் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் கூறிக்கொண்டு வந்தது இவற்றை தாமதம் செய்யக்கூடாது. சனாதிபதி அவர்கள்
நீங்கள் கூறுவதை போல் சனாத்பதி அவர்கள் நேற்று முன்தினம் உரையாற்றும் போது கூறினார். 2019 இந்த ஊழலுக்கும் மோசடிக்கும் எதிரான ஒரு வருடம், அதனை முற்றாக நிறுத்துவதாக கூறினார். மிகவும் நல்லது, நாங்கள் விரும்புகிறோம். அவர் உடனடியாக இதில் இடையீடு செய்து அவர் அமைச்சரவையின் தலைவர், அமைச்சரவைக்கு தலைமை வைப்பவர் அவர். எனவே அவரால் முடியும். இது எங்காவது தாமதிக்கப்பட்டால் இதை முன்னோக்கி தள்ளிக்கொண்டு வரலாமே. ஏனென்றால் 62 லட்சம் பேரில் மக்கள் ஆணை அவருக்கு கிடைத்திருக்கிறதே. எல்லாமே பாராளுமன்றத்துக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்து தானே செய்ய வேண்டும். சட்டத்தை கொண்டு வாருங்கள், ஜனாதிபதி கொண்டும் செய்ய முடியாது. நீங்கள் உடனடியாக சட்டத்தை கொண்டு வாருங்கள் பாராளுமன்றத்துக்கு. ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க முடியுமானால், அந்த கூட்டத்தொடரை ஏற்றி வைக்க முடியுமானால், அமைச்சரவையின் பிரதானி என்ற வகையில் ஆலோசனை கொடுத்து இதை துரிதப்படுத்தலாமே. அவர் கொடுக்கின்ற அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொள்வதிலே, அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் அது பற்றி விசாரித்து பார்க்கிறோம். அவர் கொடுத்த அறிவுறுத்தல்களை இந்த சட்டத்துக்கு என்ன நேர்ந்தது என்பதை விசாரித்து பார்த்து நாங்கள் குற்றச்சாட்டை முன்வைப்பதில்லை. உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. உடனடியாக அந்த சட்டத்தை அங்கீகரித்துக் கொள்வோம். இவர் கூறுகின்ற வகையில் இங்கு ஏதாவது தாமதம் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதில் இடையீடு செய்வோம். எங்களுக்கும் தேவை, கூடிய சீக்கிரத்தில் இவற்றை நிறைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்திற்கு வந்து இந்த கடந்த பல வருடங்களாக 6, 7, 8 வருடங்களாக இந்த நாட்டில் இடம்பெற்ற ஊழல்கள் மோசடிகள் பற்றி அடிக்கடி பேசுவதில் பயனில்லையே. ஏனென்றால் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே இந்த ஊழல் மோசடிகளை தணிப்பதற்காக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை சுயாதீன பண்புடையதாக்கினோம். அந்த ஆணைக்குழுவுக்கு தத்துவங்களை கையளித்திருக்கின்றோம். அது முனைப்பாக இயங்கக்கூடிய வேலை திட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். தேவையான ஆளணியினரை கொடுத்திருக்கின்றோம். அதில் உள்ள உத்தியோகத்துறையின் சம்பள முரண்பாட்டை நீக்கியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை கடந்த காலத்தில் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. அதுபோலவே சனாதிபதி இந்த ஊழல் புலனாய்வு செய்வதற்கான ஒரு ஆணைக்குழுவை நியமித்திருக்கின்றார். அதுவும் இயங்கி வருகின்றது. அதற்கிணங்கு தான் கடந்த காலப்பகுதி பூராவிலும் ஒரு சில விடயங்களை வெளிக்கொணர்ந்தோம், தீர்மானங்களை அமுலாக்கினோம். இம் அனைவருக்கும் ஒரு தேவை நிலவுகின்றது. இதை எப்படியாவது நிறைவு செய்ய வேண்டும் என்பது. எனவே பிரதி சபாநாயகர் அவர்களை எதிர்வரும் காலத்திலே இப்போது இருக்கின்ற இந்த ஒரு சில வாரங்களுக்குள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கோருகின்ற வகையில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டால், பாராளுமன்றத்துக்கு சட்டத்தை கொண்டு வருவதில் எங்களுடைய பக்கத்திலே தாமதம் இருந்தால் நிச்சயம் அதில் இடையீடு செய்து பாராளுமன்ற குழு கூட்டத்தில் நாங்கள் அது பற்றி பேசி அந்த சட்டங்களை உடனடியாக கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம். பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் இந்த சட்டம் பற்றி பேசும்போது குறிப்பாக துருக்கி ராஜ்யத்துடனான இந்த மீள ஒப்படைத்தல் உடன்படிக்கையில் இத்தகைய சர்வதேச உடன்படிக்கைகள் எங்களுக்கு தேவை. இன்றைய உலகிலே இடம்பெற்று வருகின்ற குற்றச்செயல்கள், போதைப் பொருள், தீத்தொழில் போன்றவை பரவி வருகின்ற நிலையிலே அவற்றை பாவிக்கின்றவர்கள், இவற்றை கையாள்பவர்களின் வர்த்தகம் அதிகரித்து வருகின்ற நிலையில் உலகத்தவர்களுக்கிடையே இடம்பெறுகின்ற தொடர்புகள் பாதாள உலக கோஷ்டியாக இருக்கலாம், போதைப் பொருள் தீத்தொழில் புரிபவர்களாக இருக்கலாம், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களாக இருக்கலாம், அவர்களை இனங்கண்டு எமது நாட்டுக்கு வரவழைத்துக் கொள்வதற்கு இத்தகைய உடன்படிக்கையில் எங்களுக்கு கட்டாயம் தேவை. துருக்கியுடன் கைச்சாத்திட்டுள்ள இந்த உடன்படிக்கை மிகவும் முக்கியமான உடன்படிக்கை. நேற்றும் பாராளுமன்றத்தில் நாங்கள் இது பற்றி பேசினோம். இது பற்றிய விவாதம் ஒன்று இடம்பெற்றது. அந்த விவாதத்தின் போது நாங்கள் விடயங்களை எடுத்துரைத்தோம். நிச்சயமாக ஒரு தேசம் என்ற வகையில் எங்களால் தனியாக முன்னேறி செல்ல முடியாது. உலகின் ஏனைய நாடுகளுடன் தொடர்புகளை உருவாக்கி அவற்றினை கட்டியெழுப்பி அவற்றின் மூலம் நாங்கள் ஆக்கமுறையாக சிந்தித்து பார்த்து முன்னேறி செல்ல வேண்டும். ஒருபோதுமே உலகிலே, அதாவது இந்த உலகின் எதிர்கால பயணப்பாதையை உற்று நோக்கும் போது, இன்றைய உலகம் என்பது ஒரு கிராமமாக, சிறிய கிராமமாக மாறிவிட்டது. அன்று நாங்கள் இருந்த உலகம் இன்று இல்லை. நாங்கள் பள்ளி பருவத்திலே பேசிய உலக சிறுவர்களாக இருக்கும்போது பார்த்த தேசப்படம் இன்று இல்லை. இன்று ஒரு நொடியில், ஒரு சில நிமிடங்களில் முழு உலகையும் தொடர்புபடுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. தொழில்நுட்பம் வளர்ந்து முழு உலகமே இன்று ஒரு கிராமமாக மாறியிருக்கின்றது. எனவே அத்தகைய மாற்றம் ஏற்பட்டுள்ள ஒரு காலகட்டத்திலே நாங்கள் கட்டாயமாக இந்த உலகத்தவருடன் முன்னோ
செல்ல வேண்டும். இவ்வாறான உடன்படிக்கைகள் தேவைப்படுகிறது. மென்மேலும் இவ்வாறான உடன்படிக்கைகளை இணைய நாடுகளோடு உடன்படிக்கை செய்து கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். எமக்கு உலகத்திலே இந்த அபிவிருத்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு எமக்கு தெரியும் குற்றச்செயல்களும் அதிகரித்திருக்கின்றது. மனிதர்களுடைய எந்த அபிவிருத்தி நடைபெற்றாலும், எந்த வளர்ச்சியை பெற்றுக் கொண்டாலும், சமூக முரணான நடவடிக்கைகள், குற்றச்செயல்கள் குறையவில்லை. எல்லா நாடுகளிலும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. உலகத்திலே அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுத்துக்கொண்டால், தொழில்நுட்ப ரீதியிலே மேல்மட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் நாட்டிலே கூட எல்லா பக்கத்திலும் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருகின்றன. எந்த அளவுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் நவீன தொழில்நுட்பங்களின் கீழ் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பாலும் இந்த குற்றச்செயல் குறைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு இன்று முடியாமல் போயிருக்கின்றது. இது நான் நினைக்கின்றேன் எமது நாட்டுக்கு மாத்திரமல்ல முழு உலகத்துக்கும் பொதுவான ஒரு விடயம். அவ்வாறான விடயத்திலே கட்டாயமாக எமது நாட்டுக்கு தேவையான சில குற்றச்செயல்கள் வெளிநாடுகள் வாழ்வதாக இருந்தால் எமது சட்டத்துக்குள் கொண்டு வருவதற்கு கட்டாயமாக உடன்படிக்கைகள் தேவைப்படுகின்றன. ஆகவே இன்று நாங்கள் கைச்சாத்திட்டிருக்கின்றன இந்த துருக்கி ராஜ்யத்துடன் கைப்பற்ற உடன்படிக்கை மிகவும் முக்கியமானது. எதிர்காலத்திலே எமது பாதுகாப்புடனும் ஏனைய நாடுகளுடன் இவ்வாறான உடன்படிக்கைகளை ஏனைய நாடுகளோடு நாங்கள் கட்டாயமாகவே இந்த சமூக விரோத செயல்கள் பாதாள உலக செயல்பாடுகள் போதை வஸ்து பொருட்கள் கடத்தல் போன்ற விடயங்களிலும் ஏனைய நாடுகளோடு உதவி ஒத்தாசை எமக்கு தேவைப்படுகின்றது. அவ்வாறான ஒரு யுகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். இன்று காலங்கடந்த சட்ட திட்டங்கள் இன்று நாங்கள் பார்த்தோம். இதற்கு முன்னர் சில உலக நாடுகளில் பிராந்தியங்களில் ஒரு பிள்ளை செய்யப்பட்டது அடுத்த பிராந்திய வளையத்துக்கு சென்றால் அவர்கள் அங்கே போய் மறைந்திருக்கலாம். அவ்வாறு அடுத்து அவர்களுக்கு வந்து இங்கே கைது செல்ல முடியும். 30 வருடங்களுக்கு முன்னர் அவ்வாறு நிலைமை இருந்து உலகத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே பெரும் வளையங்கள் பிராந்தியங்கள் இருக்கிற நாடுகள் ஒரு பிராந்தியத்தில் குற்றத்தை செய்துவிட்டு அடுத்த பிராந்தியத்தில் வந்தபொழுது கைது செய்ய முடியாது. இன்று அந்த யுகம் மாறி உலகத்தில் எங்கே இருந்தாலும் நாங்கள் எம்மை தேடிக்கொள்ளக்கூடியவாறு தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கின்றது. எந்த நாட்டில் மறைந்திருந்தாலும் பிடித்துக் கொள்ளக்கூடிய உலகத்திலே முன்னே வந்திருக்கின்றார்கள். அந்த பக்கத்திலே கட்டாயமாக நாட்டில் இருக்கின்ற குற்றச்செயல்களை குறைத்துக் கொள்வதற்கு சமூக விரோத செயல்களை குறைத்துக் கொள்வதற்கு பாதாள உலக செயற்பாடுகளை குறைத்துக் கொள்வதற்கு எமக்கு இவ்வாறான உடன்படிக்கைகள் தேவைப்படுகின்றது. இவ்வாறு உடன்படிக்கைகளூடாக எதிர்காலத்திலே இதைவிட குற்றச்செயல்களை சமூக விரோத செயல்களை போதை வஸ்து கடத்தல்களை குறைத்துக் கொள்வதற்கு எமக்கு முடியும் என்று கூறிய எனது பேச்சை முடிக்கின்றேன். மிகவும் நன்றி. கௌரவ அனுர பிரதர்ஷன யாப்பா அவர்கள் 20 நிமிடங்கள். கௌரவ பிரதி சபானர் அவர்களே, எமது நாட்டிலே இந்த சட்டம் என கருதப்படுவது என்னவென்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு குற்றம் செய்த ஒரு நபர் இன்னொரு நாட்டிலே இருப்பாரேயானால் அந்த நாட்டினுடைய தொடர்போடு அவரை இங்கே கொண்டு வருவதற்கும் இந்த நாட்டில் இருந்தால் அவரை ஒப்படைப்பதற்குமான சட்டமாகும். பிரதி குழுக்கள் தவிசாளர்கள் தலைமைப்படுத்திக் கொள்கின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சம்பிரதாயமாகும். இந்த சம்பிரதாயத்துக்குள்ளே நம்ம நாட்டில் இருக்கிற அடிப்படை சட்டம் 1977 எட்டாம் இலக்க சட்டத்திலே இதிலே வரையறைகள் இருக்கின்றன. இது தொடர்பாக ஒரு நபருக்கு எதிராக பிடியாணை விடுப்பதற்கு அல்லது கைது செய்வதற்கு அந்த நபருக்கும் முடியும் அவருடைய காரணங்களை சொல்வதற்கு அது அவருடைய சாதி இனம் மொழி என்ற அடிப்படையில் இருந்தால் இது தொடர்பாக அவருக்கு விடயங்களை எடுத்து கூறுவதற்கு காரணம் கூறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. எவ்வாறாயினும் நான் அடுத்தவர்களுடைய பேச்சோடு இறங்குகின்றேன். இதைவிட பாரதூரமான ஒரு பிரச்சனை எமது நாட்டில் இருக்கின்றது. பலவிதமான நாடுகளில் வாழ்கின்றவர்கள் குற்றச்செயல்கள் புரிந்தவர்களே சந்தேக நபர்களாக இருக்கின்ற அதே நேரத்திலே எமது நாட்டில் இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் நம்ம நாட்டை உபயோகித்து குற்றச்செயல் படுகின்ற பாதாள உலகத்துடன் தொடர்பாட்ட பிரச்சனைகளில் நான் பார்க்கின்ற அரசாங்கம் என்ற வகையில் இவர்கள் பேசுகின்ற பேச்சு இவர்கள் அமைதி காக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். நாங்கள் துருக்கியை போன்று இருப்பதை போன்று இப்ப ஏனைய இந்த ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுடன் இவ்வாறான மீள ஒப்படைத்தல் சட்டங்களை கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. எமக்கு கிடைக்கின்ற போதைப் பொருள்களை தொகைகள் எடுத்துக்கூட இலங்கையிலே பாவித்து முடிவுக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கு பெருந்தொகையான அளவிலே பிடிபடுகின்றது. பத்திரிகைகள் அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றது, போலீஸ் அறிக்கைகள் இருக்கின்றன. அந்த நபர்கள் கைது செய்வதன் தொடர்பாக நாங்கள் ஒரு ஊக்கமின்மை காணப்படுகின்றது. இது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முக்கிய விடயம் என்னவென்றால், தவசலர் அவர்களே, எமது நாடு ஒரு தீவு. முன்னாள் இராணுவ தளபதி இங்கே இருக்கின்றார், அஃபீல் மஷல். அவருக்கு என்னை விட விடங்கள் தெரியும். 60 ஆண்டுகளில் 70 ஆண்டுகள் ஸ்மக்லின் கடத்தல் நடைபெற்றது, கள்ளத்தோழி என்று அந்த காலத்தில் கூறப்பட்டது. இப்பொழுது இது முழுமையாகவே போதைப் பொருள் கடத்தலுக்காக இலங்கை பாவிக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. கேரள கஞ்சா, இன்னும் ஹெரோயின், எக்ஸ்டசி போன்ற வில்லைகள் இலங்கையிலே உபயோகிக்கப்படுகின்றன. இது ஒரு எமது இளைய தலைமுறையினருக்கு ஒரு பெரும் பிரச்சனை. இந்நாட்டிலே இந்த நிலைமையை மாற்ற வேண்டுமானால் சட்டத்தை மாத்திரமல்ல, இதை தவிர்ப்பதற்கும் இந்த மீளப்படைக்கும் சட்டப்பாடுகளோடு கடல் பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டும், இல்லாவிட்டால் செய்ய முடியாது. ஆகவே உதாரணமாக ஈரானை போன்ற ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால், அதில் முப்படையினரில் அங்கு ஒரு ஈரானுவம் தான் இருக்கின்றது. முப்படை அதை மாற்றுவதை நமக்கு சொல்ல முடியாது. முப்படையினர் அங்கே இல்லை, மூன்று பிரிவினரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதில் இராணுவ கப்பற்படை, இராணுவ படை, மூன்று மங்கள் இருக்கின்ற விமானப்படை எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எமது கடற்படையை வலுவூட்டுவதன் மூலமாக அல்லது கடலோர பாதுகாப்பை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்றால், கொண்டுவரப்படுகின்ற தொகைகளை குறைப்பதற்கு தொழில்நுட்பத்தை பாவிக்க முடியும் என்றால் மிக முக்கியமானது. நாங்கள் முழு ஒப்படைத்தல் இணக்கப்பாடு என்று சொல்லுங்க, அங்கே இருக்கிற அங்கும் இல்லை, அங்கே இருக்கின்றால் இங்கே கூட இல்லை. நான் பார்க்கின்றேன் இந்த காலகட்டத்திலே எவ்வளவு பேர் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால், மிகவும் சொச்சமான ஒரு தொகை, சொற்பமான ஒரு பிரிவினர். அதுக்கான வேறு முறைகள் அவர்களுக்கு தெரியாமல் பயங்கரவாத அச்சுறுத்தல் இருந்தது. அந்த காலத்தில் இலங்கையிலே குற்றம் சாட்டப்பட்டு வேறு நாடுகளுக்கு தப்பி சென்றார்கள். ஒருபோதும் அந்த நாடுகளை இந்த அவர்கள் இந்த சட்டத்தின் பிறகு எமக்கு திருப்பி அனுப்பினார்கள். அவர்களுக்கு உணவு அளித்து அங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சட்டங்களில் இருக்கின்ற சில துறைகள் நாங்கள் காண்கின்ற நடைமுறைகள் செயல்படுத்தப்படவில்லை என்பதுதான் நான் கருதுகின்றேன். இது பொய்யான விடயங்கள், நடைமுறையில் செயல்படுத்தப்படுவதில்லை. இறுதியிலே எமக்கு தெரிய 30 வருட கால யுத்தம் இருந்தது. இந்த நாட்டில் இருந்த குற்றவாளிகள் வேறு நாடுகளுக்கு தப்பிச் சென்றார்கள். 77 ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது. சட்டத்தின் பிறகு கொமன்வெல்த் பொதுநலவாய நாடுகளில் இருந்து இதை செயல்படுத்த முடியும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த நாட்டிலும் ஒரு குற்றச்செயலாக இருந்தால், அதே குற்றம் இங்கேயும் குற்றச்செயலாக இருந்தால், இந்த நாடுகளுக்கு மத்தியிலே கலந்துரையாட முடியும் என கூறப்பட்டிருக்கின்றது. அது நடைபெறவில்லையே. இது ஒரு பொது நடைபெறவில்லை. ஏனென்றால் இதன் கீழ் அவர்களுக்கு முடியும் தனக்கே உரிய ஒரு அடிப்படையை வைத்துக் கொண்டு ஒரு வழக்கை தொடரலாம். அதுக்குத்தான் அரசியல் காரணங்களை முன்வைக்கின்றார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு முயற்சிப்பதாக கூறப்படுகின்றது. இந்த வழக்குகள் நீண்ட காலமாக இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது. இந்த சட்டத்திலும் இருக்கின்றது. நான் சட்டத்தில் இங்கே வாசிப்பதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. இதற்குள்ளே இருக்கின்ற அவ்வாறு நிலைமைகள் ஏற்பட்டால் எவ்வாறு ஒரு நபர் வழக்கை போடுவதற்கு எதிராக, அப்படி போட்டால் இதில் எக்ஸ்ட்ரடிஷனாக வராது. அதை அடிப்படையாக கொண்டு குற்றவாளிகள் எத்தனை பேர், கொலைஞர்கள், குண்டுவீச்சுகளை செய்தவர்கள் பல நாடுகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வேறு பெயர்கள் வாழ்கின்ற உண்மையான பெயர்களை வாழ்கின்றார்கள். அதுக்கு என்ன கொண்டு வருகின்றார்கள் என்றால், இதை எமது அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள என கூறுகின்றார்கள். பயங்கரவாதத்தை பற்றி பேசுவதில்லை. இந்த நிலைமையில் நான் நினைக்கின்றேன் எமது நாடு முன்னைய காலத்தை விட கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரப்பகிர்வு பற்றி பேசப்படுகின்றதிலும் சட்டத்தை எளிமைப்படுத்தல் இலகுப்படுத்தல் பற்றி பேசப்படுகின்றது. பேசுவது மிகவும் நல்லது. இதை நடைமுறையில செயல்படுத்தும் பொழுதுதான் பிரச்சனை ஏற்படுகின்றது. எமது தீவு, இந்த தீவத்துக்குள்ளே கடந்த 50 வருட காலத்தில் 40 வருட காலத்தில் எந்தெந்த முறையில் தடைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வந்தது, அவற்றை கட்டுப்படுத்த பல பேர் இதிலே உயிர் தியாகம் செய்ய வேண்டி வந்தது. தனக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டது, அதற்குள்ளே அவை ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றி எமக்கு தேடிக்கொள்வதற்கு காலம் வந்திருக்கின்றது. இப்பொழுது பார்த்தால் எமது எனது பேச்சாளர் ஏனைய பேச்சாளர் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த நாடு போதைப் பொருளால் நிறைந்திருக்கின்றது, வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு. இந்த மாகாணத்தில் கேரளா கஞ்சா பிடிபட்டிருப்பதாக கூறுகின்றார்கள். அந்த கேரளா கஞ்சா போதைப் பொருள் இந்த வில்லைகள் அதை நுகர்கின்றார்கள். அதை அந்த எல்லையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையிலே 70ஆம் தசாப்தத்தில் ஸ்ரீமாவ் அவர்கள் இருந்தபொழுது இலங்கை கிழக்கு வடக்கு பிரதேசத்திலே இராணுவத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது காவல் நிலையங்கள், அம்மாண்ட அரசாங்கம் வந்து இவையெல்லாம் அகற்றப்பட்டன. இது சுதந்திரம் என்ற காரணத்தை கூறி தமிழ் மக்கள் வேறு யாராவது கட்டுப்படுத்துவதற்கு அல்ல, அன்று இந்த திருட்டு பொருட்களை கொண்டு வருவது கடத்தலை நிறுத்துவதற்கு. இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் அங்கு குடியகல்வு கூடிய பெயர்வு உத்தியோகத்தில் இருந்தார்கள். இந்த தீவை பாதுகாக்கும் அடிப்படை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் ஏதாவது நடந்தால் அது நடந்துவிட்டு தான் கூறிக்கொண்டிருப்பதல்ல. நாங்கள் எமது கப்பற்படையை நாங்கள் வலுவூட்ட வேண்டும், கடலோர எல்லைப்புற பாதுகாப்பு அதற்கான ஹெலிகாப்டர்கள் விமானங்களை நாங்கள் பாவிக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு தனது துன்பம் ஏற்படுகின்றது. நகர்ப்புறங்களில் ஒரு ஆடையை வெயிலில் காயப்பட முடியாது, திருடி செல்கின்றார்கள். ஹெரோயின் பாவிப்பதற்கு பழகி ஒருவர், பெற்றோர்கள் அந்த பிரச்சனையை தெரிஞ்சிருக்கின்றனர். வீட்டில் இருக்கின்ற எல்லாவற்றையும் கொண்டு சென்று விற்கின்றார். அவற்றை நிறுத்துவதற்கு இங்கு கொண்டு வராமல் தடுப்பதற்கு அதுக்கு தொடர்புடையவர்கள் வெளிநாடுகள் இருந்தால் அவர்களை நாங்கள் இங்கே அழைப்பதற்கு இந்த சட்டங்களை பாவிக்க வேண்டியிருக்கின்றது. எனக்கு தெரியும் இந்தியா போன்ற நாடுகளிலே அவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள், துபாயில் இருப்பதாக கூறுகின்றார்கள். நான் கேட்கின்றேன், இந்த சட்டத்தை எப்பொழுது பாவிக்கப்படுகின்றது? இங்கே இருக்கின்ற எல்லா பொதுநல நாடுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேலதிகமான பல நாடுகள் இந்த உடப்படிக்கையில காட்சியாத்திட்டு இருக்கின்றார்கள். நாங்கள் துருக்கியுடன் காட்சியாத்திடும். துருக்கியில் யாரும் இல்லையே, இருக்கின்ற நாடுகளுக்கு இதிலே வேண்டுகோளை முன்வைக்க முடியாது. எமது நாட்டிலே குற்றமாக கருதப்படுகின்ற ஒரு செயல் சர்வதேச சட்டத்தின் குற்றமாக இருந்தால் அவற்றை பரிமாற்றம் செய்வதற்கான திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை. ஆகவே எம்மிட சட்டம் இருக்கின்றது, சட்டங்களை அமைக்கின்றோம், பல விடயங்களை பற்றி பேசுகின்றோம். அடிப்படை பிரச்சனை ஒன்றுக்கு பதில் கொடுக்க சென்ற பொழுது நாங்கள் ஒருபொழுதும் இந்த அடிப்படை பிரச்சனைக்கு பதில் கொடுக்க தயாராக இல்லை என்பதை இந்த கௌரசபை கவலையுடன் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. ஆகவே இன்று பாராளுமன்றத்தில் ஒரு பேச்சு மற்றும் அரங்கேறுகின்ற ஒரு இடமாக மாறியிருக்கின்றது. மக்கள் மத்தியில் இருக்கின்ற நம்பிக்கை குறைவடைந்திருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வந்தவர்கள் மாற்றுக்கூற அப்படியான ஒரு கருத்து உருவாகி இருக்கின்றது. இந்த நிலைமையை மாற்றி இந்த பாராளுமன்றத்தை மிகவும் உயிரோட்டம் உள்ளதாக மாற்றுவதற்கு ஆளும் கட்சியில் இருக்கின்ற நீங்களும் இந்த சட்டங்களில் இருக்கின்ற விடயங்களின் பிரகாரம் செயல்பட வேண்டும் என்பதை மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அப்படி இல்லாவிட்டால் இது செயல்பட முடியாது. எதிர்கட்சிகளுக்கு நாங்கள் எல்லோரும் உதவி செய்ய விரும்புகின்றோம், எந்த விதமான பேதம் இல்லாமல். இது எமது நாட்டின் எதிர்காலத்துக்கு ஒரு தகுந்த விடயமாக இருப்பதனால் சில நபர்களை பிடித்துக்கொண்டு அரசியல் காரணங்களை வைத்து அதை பற்றி பேசுகின்றார்கள். நாங்கள் இதைவிட விரிவான எல்லைகள் பற்றி துறைகளை பற்றி பேச வேண்டும், உங்களுடைய கருத்துக்கள் செயல்பட வேண்டும். எமது பொதுநல வாய நாடுகளிலிருந்து எங்கே ஒரு போதை வஸ்து கடத்தற்காரரை இங்கே எடுப்பிக்க முடியாது. ஏனைய நாடுகளுக்கு என் தேவை இல்லாது இருக்கின்றது. அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த நாட்டிலே சட்டத்தை ஆக்கும் பொழுது பலவிதமானவர்களால் நாங்கள் மாறிவிடுவோம். நாங்கள் பலவிதமான விடயங்களை பேசுகிறோம், இதில் எந்த விடயமும் நடைபெறுவதில்லை. இது ஒரு நல்லதொரு சட்டம் உண்மையிலே. இந்த சட்டத்துக்குள்ளே குற்றவாளிக்கும் தனது விடயங்களை சொல்வதற்கு இடம் கிடைத்திருக்கின்றது. நாடுகளுக்கு உறவு கூட அதிகரிக்கின்ற இவை எல்லா இடங்களும் இருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் துருக்கி மத்தியிலே பெரும் பிரச்சனை இருக்கின்றது. ஒரு நபர் தொடர்பாக ஒரு மத குருவை கோருகின்றார்கள் அவர்கள். அப்படியான பிரச்சனைகள் மேலே வருகின்றன. இவற்றை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த நாட்டிலே சமூக விரோத செயல்களுக்கு எதிராக இவ்வாறான சட்டங்களை பாவிக்க வேண்டும். அது அடுத்தபடியாக என விடங்களை செய்வது இவ்வாறு பார்க்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு சட்டங்களை மாற்றமாக்குவதனால் போதியதாக இல்லை. இதற்காக கவனம் செலுத்த வேண்டும் என கடமை என கருதி முன்வைக்கின்றேன். நாங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு வளர்க்கின்றோம். நாங்கள் இன்று நிலைமைகளை பற்றி கவனம் எடுக்க வேண்டும். இதில் பல பேர் பெரும் துன்பத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள், பாதிப்படைகின்றார்கள். இதை குறைத்துக் கொள்ள நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எமது நாடு மிகவும் அழகான நாடு, மிகவும் சுதந்திரமானவர்கள் வாழ்கின்ற சிந்தனையோட்டம் உள்ள அழகியல் ரீதியிலே சிந்திக்கின்றவர்கள் வாழ்கின்றார்கள். ஆகவே எமக்கு குறைகள் அசம்பாவிதங்கள் நிறைந்த நாடாகவும் இப்போ மாறியிருக்கின்றது. இது வேறு சட்டமாக இருந்தால் இவ்வாறு சட்டங்கள் எல்லா அனைத்து சட்டங்களும் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றன. அழிவுகளுக்கு எதிராக பாவிக்க வேண்டும் என வேண்டிய பேச்சை முடிக்கின்றேன். நன்றி.
சிட்னி ஜெயரத்ன.
கௌரவ அனுர சிட்னி ஜெயரத்ன அவர்கள், கௌரவ பிரதி சபான் குழுக்கள் தவசாளர் அவர்களே, இன்று இலங்கை மற்றும் துருக்கி ராஜ்யத்துக்கு இடையிலே இந்த மூல ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழான இந்த ஒப்பந்தம் சட்டம் ஒன்றை பற்றித்தான் நாங்கள் பேசுகின்றோம். சட்டத்தின் மீதான இந்த ஒழுங்குமுறைகள் நான் நம்புகின்றேன். இன்று எமது அமைச்சர்கள் உறுப்பினர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள், இந்த துருக்கி நாட்டுக்கும் இலங்கைக்கும் மாத்திரமல்ல அந்த நாடு ரெண்டுக்கும் இடையில் மத்தியில் எமக்கிடையிலே செய்யப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள், இதற்கிடையிலே மேற்கொள்ளப்படுகின்ற விஜயங்கள் பிரயாணங்கள், இந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு செல்வது மிகவும் குறைவாகத்தான் நடைபெறுகின்றது. அப்பொழுது இந்த உடன்படிக்கை மிகவும் நல்லது. இங்கே பேசிய அமைச்சர்களும் உறுப்பினர்களும் பேசினார்கள். அதை போன்றே அதைவிட எமது நாட்டிலே குற்றச் செயல்கள் ஈடுபட்டவர்கள் பல பேர் பற்றி கூறப்பட்டது. அவர்கள் செல்ல வேண்டியிருக்கின்ற நாடுகள் பல இருக்கின்றன. அந்த நாடுகள் பற்றி நாங்கள் வெளிநாட்டு அமைச்சர் சட்டபாதிபர் திரைக்களத்துடன் சேர்ந்து இவ்வாறான சட்டங்கள் அமைக்கப்படுமானால் மிகவும் நல்லது. அர்ஜுன் மகேந்திரன் பற்றி பேசப்பட்டது, அவரை பிடிக்க வேண்டும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அவ்வாறே நாங்கள் பார்த்தோம், கடந்த காலத்திலே எமது ராஜதந்திரீக முறையில் நடவடிக்கை எடுத்துள்ள நாட்டு ஜனாதிபதியை படுத்துக் கொடுக்கும் தூதுவர்கள் போன்றவர்கள் இஸ்தானிகர்கள் எமது ஜாலி விக்ரம சூரியா என்று சொல்லப்படுகின்ற தூதுவர் இப்பொழுது இலங்கையிலே இலங்கைக்கு வருவதில் இலங்கை நீதிமன்றத்தில் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய நாடுகளுக்கும் இந்த உடன்படிக்கைக்குட்பட்டிருந்தால் இவ்வாறான இவர்களையும் குற்றச்சாளிகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இவர்களையும் எமது நாட்டுக்கு வரவழைக்க முடியும். ஜாலிய விக்ரம் சூர் எமது நாட்டு ஜனாதிபதி பிறப்படுத்துகிறது. இப்பொழுது தூதுவராக ஜனாதிபதியுடைய பிரதிநிதி தான் தூதுவர், இந்த நாட்டை பிரிவுத்தப்படுத்துகின்றார். அவ்வாறானவர்கள் நாட்டில் இருக்கின்ற நிதி மோசடியில் ஈடுபடுவார்கள், ஆனால் அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும். இந்த தண்டனை வழங்குவதற்கு அந்த நாடுகளுக்கு மத்தியிலும் அவர்களுடனும் நாங்கள் இந்த உடன்படிக்கைக்கு வர உத்தியாங்க வீரத்துவங்க என்று ரஷ்யாவில் இருந்த தூதுவர் முன்னாள் ஜனாதிபதி அவருடைய ஒரு உறவினர், இவர்கள் இருவரும் உறவினர்கள், இவர் அந்த நாடுகளுக்கு மத்தியில் இவ்வாறான உடன்படிக்கைகளுக்கு வர வேண்டும். அது அத்தியாவசியமானது. அவை இன்று அவ்வாறு நடைபெறுவதில்லை. இவர்களை பற்றி இந்த நாட்டிலே சட்டத்துக்கு முன்னே சென்று அவையை பகிரங்கப்படுத்தப்பட்டதன் பின்னரும் நம் நாட்டில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி அந்த நாடுகளுக்கு சென்று இவர்களை சந்தித்தார்கள். ஜப்பானுக்கு சென்ற பொழுது ஜங்கவிருத்துங்கா உடனே பெற்றுக்கொண்டு பிடிக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன. அருந்துக்கோபன் வந்து அன்று முன்னாலும் தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருந்து உறுப்பினர். ஒரு நாள் அவர் அமர்ந்திருந்தார். அந்த கதிரையில் உட்கார்ந்துட்டு அந்த கதிரையை பக்கத்துக்கு இழுத்து சென்றார். அவருடன் ஜப்பானுக்கு சென்று ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. உத்தேக வீரத்துங்க என்பவர் ஒரு ராஜதந்திரி. அவர் நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியை பிரதிப்படுத்துகின்ற ஒருவர். இந்த நாட்டிலே பெரும் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு மிக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக அந்த நாட்டுக்கு அந்த நாட்டில் கூட அவர் பிடிபட்டார். நான் அறிந்திருக்கிற யுக்ரைன் நாட்டுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. தவசலர் அவர்களே, ஒரு மாதத்திலே பாதாள உலகத்திலே 3-4 பேர் இறக்கின்றார்கள். இந்த மாக்கந்துரை மதுஷ் அவருடைய பேர் தான் இறுதியில கூறப்படுகின்றது. மாக்கந்து மது டுபாயிலே மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கின்றார். நாங்கள் கடந்த இடத்துல மாக்கந்துரை மதுஷ் தொடர்பட்ட ஒரு சில உறுப்பினர்கள் தொடர்பட்டு கூறப்பட்டது. அவர் மதுஷனுடைய தகப்பனின் மரணச்சடங்கு சென்றிருந்தார்கள். இவ்வாறான தொடர்புகள் இருந்தன. துபாய் போன்ற நாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளில் இங்கு இடம்பெயர எளிது, லேசாக இருக்கின்றது. குற்றவாளிகள் அங்கு செல்ல முடியும். இன்று போதைப் பொருட்கள் பட்டியல் பேசப்படுகின்றது. எமது நாடு கடந்த நாட்கள் நாங்கள் பார்த்தோம், போதைப் பொருட்கள் பாகிஸ்தானிலே பெரும்பாலும் இந்தியாவிலூடாக மன்னாரத்தில் இருந்து இலங்கைக்கு வருகின்றது. இந்த நாடுகளோடு இருக்கின்றனால் அந்த நாட்டிலே போதைப் பொருட்கள் பிடிபட்டதன் பின்னர் வந்த கடத்தல்காரர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவராக இருந்தால் அந்த நாட்டுடன் உடன்படிக்கை இருந்தால் எமக்கு அந்த நபரையும் அந்த நாடுகளுக்கு மத்தியிலே கலந்துரையாடி அவர்களை மாற்றம் செய்து கொள்ளலாம், பரிமாற்றம் செய்யலாம். அதற்கான சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். எனக்கு நினைவில் இருக்கின்றது, மஹிந்த அமரவீர முன்னாள் அமைச்சர் அவர் பேசினார். இங்கே அர்ஜுன மகேந்திரனை பற்றி அவரை பிடிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்கின்றோம். உண்மையில் ஏன் குற்றவாளிகளை சொல்வதில்லை என்று கூறினார்கள். எனக்கு நினைவில் இருக்கின்றது, முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அவர் கடந்த நாட்களில் அரசாங்கத்துக்கு வந்து மிகவும் அவசரமாக பண்டார நாயக்க மண்டபத்திலே ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைத்து அந்த அறிக்கைக்கு சமனான ஒரு புத்தகம் வைக்கப்பட்டது. அங்கு பாரதூரமான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் வழக்கு போட வேண்டியவர்களுடைய பட்டியல். பெருந்தொகையினர் இருக்கின்றார்கள். இது பற்றி அவர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்? அவர் சட்டம் அதிபத்தினத்தில் அவருக்கு இருக்கின்றது. இப்பொழுது போலீசார் அவருக்கு இருக்கின்ற அந்த காலத்திலும் இருந்தது. போலீசார் எம்மத்தில் இருந்ததாக அவர் ஒதுங்கி இருக்கவில்லை. போலீஸ் ஓவாசிக்கு நடவடிக்கை கட்டளைகளை பிறப்பித்து வேலை செய்தார். போலீஸ் மாதிப்பரை அழைத்து எல்லா விடயங்களையும் செய்தார். அவர்களுக்கு தேவையானவர்கள் நாங்கள் பார்த்தால் புலனர்வு மாவட்டத்திலே மதுரகிரியில் இருக்கின்ற ஓவாய்சிமார்கள் எல்லாரும் போலீஸ் ஆணைக்குழு போலீஸ் மாதிப்பேர் இருந்தாலும் ஜனாதிபதி அவர்களோடு ஜனாதிபதி சகோதரர்கள் தான் போலீஸ் ஓவாய்சிமார்களை நியமிக்கின்றார்கள். இது சாகல ரத்னாக்கில் இருக்கின்ற இருந்து பிள்ளை ஏற்பாடவும் இல்லை அவருக்கு. அவ்வாறு ரஞ்சித் மண்டு மண்டல அமைச்சர் இருந்தும் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. அவர் தேவையானவற்றை செய்து கொண்டார். போலீஸ் இடமிருந்து போலீஸ்வை பாருங்களேன், ஒரு சில போலீஸ் வயசாக அவருக்கு தேவையானவாறு போடப்படுகின்றது. போலீஸ் ஆணைக்குழு இருந்தாலும் கடந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். ஆணைக்குழுவை போன்றே போலீஸ் நிலைய பொறுப்பாளர்கள் 22 பேருடைய இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டது. ஜனாதிபதிகள் அதற்கு அப்பால் சென்று ஆணைக்குழுவினால் தான் இது இங்கே செயற்படுத்த முடியவில்லை என கூறுகின்றார்.
ஆனால் அவருடைய தாய் இருக்கிறார். இந்த ஆணைக்குழுவில் ஐடிஎனிலே 5 கோடிக்கும் அதிகமான தொகை மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த சபையிலே பேசப்பட்டது. ஐடிஎன் நிறுவனத்தில் பண மோசடி செய்யப்பட்டமை தொடர்பாக ஆகவே பாரதூரமான குற்றங்களுக்கான ஆணைக்குழு என்ன செய்தது? ஒன்றும் செய்யவில்லை. அடுத்ததாக இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டிகள் கௌரவ தலைமையிட்டுள்ள உறுப்பினர் அவர்களே, பல வருடங்களுக்கு பிறகு சிடிபி இப்போது லாபம் பெறுகிறது. இம்முறை இலங்கை போக்குவரத்து சபை சாலைகள் அவர்களுடைய பணத்தின் மூலம் பஸ் வண்டிகளை கொள்வனவு செய்தார்கள். அரசாங்கம் அதற்கு பணம் கொடுக்கவில்லை. இதற்கு முன்னர் முன்னாள் தலைவர்கள் வருவார்கள், டிப்போவிலே பணிபுரிகின்றவர்களுக்கு சம்பளத்தை பெறுவதற்காக 13,000 ரூபாய் போனஸ் இப்போது ஊழியர்களுக்கு போனஸாக வழங்கப்படுகின்றது. டிப்போக்கள் லாபத்தில் ஓடுகின்றன. 2015 பிறகு நாங்கள் நல்ல முகாமித்துவத்தை இவற்றிலே ஏற்படுத்தியிருக்கின்றோம். கடந்த காலத்தில் இவைகள் இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தேர்தல் இயக்கத்திற்கு அவர் முழுமையாக சிடிபி பஸ் வண்டிகளை பயன்படுத்தினார். ஆனால் பணம் செலுத்தவில்லை. ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. அண்மையிலே எங்களுடைய கூட்டம் நடத்தப்பட்டது. நாங்கள் இபோசா பஸ்களை பயன்படுத்தி ஆட்களை கொண்டு வந்தோம். ஆனால் இபோசா பஸ்களுக்கான பணத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். இன்று இபோசா லாபம் ஈட்டுகிறது. நில்வளா கருத்திட்டம் 2012 1,000 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டது. ஆனால் ஒருபடி மண் கூட அந்த இடத்திலே இந்த கருத்திட்டத்துக்காக வெட்டப்படவில்லை. 1,000 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டிருக்கிறது அந்த கருத்திட்டத்துக்காக. முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய காலப்பகுதியில் நீர்ப்பாசன அமைச்சராக இருக்கலாம் அந்த காலத்தில் இருந்தவர். நான் கூறவில்லை இதனை, மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி தான் கூறினார். இணையதளத்தில் இது இருக்கிறது. இப்போது சிக்னல் போதாமல் இருக்கிறது. அல்லாது விட்டால் நான் காட்டுவேன். அதே போன்று 1,000 மில்லியனை பெற்று 1,000க்கு ஒன்றும் செய்யவும் இல்லை. அவருடைய தேர்தல் இயக்கத்திலே மொத்தமாக 420 கோடி ரூபாய் நில்வலா கருத்திட்டத்திற்கு ஒரு புடி மண்ணை கூட அவர்கள் அந்த இடத்தில் இருந்து வெட்டவில்லை என்று கூறினார்கள். ஏன் இவற்றை கண்டுபிடிக்க முடியாது? இவற்றை விசாரித்து கண்டுபிடிக்க முடியாதது ஏன்? அந்த காலத்திலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் மிகவும் படித்த ஒருவர். அந்த காலத்திலே அவர் அதற்கு தலைவியாக இருந்தார். ஆனால் அவர் அகற்றப்பட்டார். அவர் சிறந்த முறையில் இவற்றை புலனாய்வு செய்தார். உண்மையிலே 2 பக்கங்களிலும் திருடர்கள் இருந்தால் திருடர்களை பிடியுங்கள். அடுத்ததாக புலனாய்வு மாவட்டத்திலே பெருமளவிலான திருட்டுகள் இன்று இடம்பெற்று வருகின்றன. எமது நாட்டின் தலைவர் எல்லா பௌர்ணமி நாட்களிலும் சில்ஸ் அனுஷ்டிக்கின்றார் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் புலனர்வையிலே அங்கே சூறையாடப்படுகின்ற விதத்திலே விதத்தை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். புலனர்வையிலிருந்து மண்களிலிருந்து கல்களிலிருந்தும் மணல்களிலிருந்தும் கொங்கிரீட்டுகளிலிருந்தும் காப்பற்றில்களிலிருந்தும் அங்கே சூறையாடப்படுகின்றன. எனவே இதை பற்றி புலனர்வ மக்களுக்கு தெரியும். இன்று சிலர் இவற்றை அறியாமல் பேசுகிறார்கள். அண்மையில் ஜனாதிபதியின் சகோதரர் ஒருவர் வந்து கனவிலே எழுந்து வந்தவரை போன்று வந்து பேசுகிறார். இந்த மோசடிக்காரர்களை விரட்டி அடிக்க வேண்டும், திருட்டர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று. எனவே திருடர்கள் இரு பக்கங்களில் இருந்தாலும் அந்த திருடர்களை பிடிக்க வேண்டும். அதுக்கு நல்லதொரு நீதிமன்றம் இப்போது இருக்கிறது, நல்ல தீர்ப்புகளை இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. இவர்களுக்கு வழங்குகின்ற இவர்களுக்கு பக்கச்சார்பான தீர்ப்புகள் இவர்களுக்கு நல்லதாக இருக்கின்றது. எதிரான தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. விமல் வீரவன்ச கூறுகிறார், ஒரு ராஜ்யத்தினால் நெறிப்படுத்தப்படுகின்ற தீர்மானங்களாம் இந்த நீதிமன்றம் வழங்குவது என்று சொல்கிறார். நீதிமன்றத்துக்கு அவதூறு விளைவித்திருக்கிறார். பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி இந்த நாட்டின் சட்டத்தை அவர் கொச்சைப்படுத்தியிருக்கிறார், நீதிமன்றங்களை கொச்சைப்படுத்தியிருக்கிறார். கடந்த 51 நாட்களில் இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை பற்றியும் சிறுவர்கள் கூட அறிவார்கள். 19வது திருத்தத்திலே என்ன இருக்கின்றது என்பதை சிலருக்கு புரியாவிட்டாலும் சிறுபிள்ளைக்கு கூட அதனை வாசித்து விளங்கக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிரதம நீதியரசர்களை கொண்ட குளம் சிறந்த ஒரு தீர்ப்பினை பெற்றுத் தந்தது. அதனை கூட அவதூறு செய்தார்கள். ஒரு சமயத்துடன் தொடர்புபட்ட ஒரு வெளிநாட்டு அரசினுடைய அனுசரணையின் பேரில் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்று அவர்கள் கூறினார்கள். எனவே கௌரவ பிரதி தலைவர் அவர்களே, தற்போது இங்கே கொண்டு வந்திருக்கின்ற சட்டமானது சிறந்தது. இந்த நாடுகள் இரண்டுக்கு மத்தியில் அல்ல மட்டுமல்ல பல நாடுகளுக்கு மத்தியில் இதனை ஏற்படுத்த வேண்டும். எனவே இவ்வாறான சட்டங்களை அவ்வாறு கொண்டு வந்து ஏனைய நாடுகளுக்கு மத்தியிலும் இவ்வாறான ஒப்பந்தங்களை கொண்டு வந்து நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் அந்த சட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டால் அது இந்த நாட்டின் நலனுக்கு நல்லது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக கௌரவ நலிந்த ஜெயதீஷ் அவர்கள்.
கௌரவ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நீங்கள் அறிவீர்கள், 2004 டிசம்பர் மாதம் 26 வரை சுனாமி என்ற பதம் சம்பந்தமான அறிவு எமக்கு இருக்கவில்லை. நாங்கள் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கின்றோம், கடல் தரையை நோக்கி வந்திருக்கின்றது என்று. ஆனால் அதனை சுனாமி என்ற பெயரிலே நாங்கள் அறியவில்லை. ஆனால் சுனாமி என்ற பதம் வந்ததன் பின்னர் அதனுடன் இணைந்து சுனாமி சலுகை சபை, சுனாமி நிதியம், சுனாமி திருடர்கள் என்ற வகையிலே பலர் சுனாமியுடன் வெளிவந்தார்கள். அதேபோன்றுதான் கடந்த 4 வருட கால பகுதியில் பாரதூரமான நிதி குற்றங்கள், அதற்கான போலீஸ் விசேட போலீஸ் அலகுகள், பாரதூரமான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள், அதேபோன்று மீள ஒப்படைத்தல் சட்டங்கள் என்பன நமது நாட்டிலே பேச்சுக்கு உள்ளாகி இருக்கின்றன. எனவே 77 8 இலக்க மீள ஒப்படைத்தல் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட மீள ஒப்படைத்தல் என்பது என்ன, இந்த மீள ஒப்படைத்தலின் முக்கியத்துவம் என்ன என்பது சம்பந்தமாக கடந்த 3-4 வருட கால பகுதியிலே மக்கள் புரிந்து கொண்டார்கள். இது சம்பந்தமாக தாக்கம் செலுத்திய சில விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று நமது நாட்டிலே மக்களுடைய வரிப்பணம் அல்லாதுவிட்டால் அரசாங்கத்தின் பணத்தினை தவறாக கையாண்டு நாட்டில் இருந்து தப்பிச் சென்றிருக்கின்ற குற்றவாளிகளை நாட்டுக்கு வரவழைத்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய தடைகளை கலந்துரையாடுகின்ற பொழுதுதான் இந்த மீளப்படைத்தல் சட்டமானது கலந்துரையாடலுக்கு வந்திருக்கின்றது. இப்போது அரசாங்கம் சொல்கின்றது பல நாடுகளுடன் இணைந்து இந்த மீளப்படைத்தல் சட்டத்தை நிறைவேற்றியிருப்பதாக. அது நல்லது. ஆனால் இந்த சட்டங்களை யாருதான் கொண்டு வந்தாலும், இந்த சட்டங்களை எவ்வாறுதான் நிறைவேற்றிக் கொண்டாலும், இவற்றை நிறைவேற்றுவது நியாயமானது என்று காட்டுவதற்காக கொண்டுவரப்பட வேண்டிய 3 நபர்கள் இருக்கின்றார்கள். அந்த 3 நபர்களையும் நாட்டுக்குள் கொண்டு வராமல் வேறு யாரை கொண்டு வந்தாலும் வேலையில்லை. முதலாவது நபர் அர்ஜுன மகேந்திரர். எனவே மீளப்படைத்தல் சட்டம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள், அதாவது சரத் பொன்சேகா போன்றவர்களை தவிர மற்றவர்கள் பாராளுமன்றத்துக்குள் இருப்பதில்லை. சாரை பாம்புக்கு மண்ணெண்ணெயின் மனம் வருகின்ற பொழுது சாரை பாம்பு எவ்வாறு தப்பி ஓடுகின்றதோ, மீளப்படைத்தல் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் இதற்கு பக்கத்திலும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் பேசப்போவது அர்ஜுன மகேந்திரனை பற்றி என்று அவர்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் இப்போது சட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். போலீசுக்கு பொறுப்பான பல அமைச்சர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கின்றார்கள். அரசாங்கமானது அரசாங்கத்துக்கு இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இருந்தாலும் கூட மத்திய வங்கியில் ஏற்பட்ட திரைசேரி முறியின் குற்றவாளியாகிய அர்ஜுன மகேந்திரனை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து அவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்து அவருக்கு எதிராக சட்டத்தை அமுல் நடாத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய எந்த சட்டங்களுக்கும் முடியவில்லை. அவர் இருக்கின்ற இடம் சம்பந்தமாக இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் அறிவார்கள். அவர் இருக்கின்ற இடம் தொடர்பாக அவருடைய மிகவும் சிறந்த நல்ல நண்பர், அவருடைய சிறந்த நண்பர் தோழனாக இருக்கக்கூடிய பிரதம மந்திரிக்கு நன்றாக தெரியும். எனவே அர்ஜுன மகேந்திரன் அவர்கள் தொடர்பான பொறுப்பு, அதாவது அமைச்சரவையில், இந்த பாராளுமன்றத்திலும் பல சந்தர்ப்பங்களில் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார். அவருக்கு மத்திய வங்கி ஆளுநர் பதவியை வழங்குகின்ற பொழுது அமைச்சரவை சேர்ந்த சிலர் எதிர்க்கின்ற பொழுது அவர் பற்றிய முழு பொறுப்பினை ரணில் விக்ரமசிங்கவே ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு தடவை வெளிநாட்டுக்கு சென்றதன் பின்னர் அவர் சிங்கப்பூருக்கு செல்வதாக, திருமண வீட்டுக்கு செல்வதாக கூறி சென்றார். கிரியல்ல அவர்கள் பிரதம மந்திரிக்கு சொல்லிக்கொண்டு போறாரோ தெரியாது. அர்ஜுன மகேந்திரனுக்கும் ரணிலுக்கும் இடையிலான பிணைப்பு அவ்வளவு இறுக்கமாக இருக்கின்றது. அவ்வாறான இறுக்கமான பிணைப்பினை கொண்ட ஒருவர் சிங்கப்பூரில் இருக்கின்ற பொழுது அதை பற்றி தெரியாதென்று பிரதமர் கூறினால் அதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நமது நாடென்று கூறுகின்ற பொழுது சரத் பொன்சேகா அவர்களை உள்ளிட்ட ராணுவ, அதாவது போராட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்கு உதவி அளித்த ராணுவ வீரர்களுடைய ஒத்துழைப்புடன் குமரன் பத்மநாதனை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முடிந்த நாடு நமது நாடு. ஆகவே மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்து மோசடி செய்து அதிலிருந்து அகற்றியதன் பின்னர் பிரதம மந்திரியின் பொருளாதார ஆலோசகராக இருந்த அர்ஜுன மகேந்திரனை கண்டுபிடிக்க முடியாது, அவரை நாட்டுக்கு கொண்டு வர முடியாது என்று கூறினால் அது இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வித்தியாகத்தான் இருக்கும் என்று இங்கே கூற வேண்டும். அடுத்த விடயத்தை பார்ப்போம். அதே போன்றுதான் அரசாங்க கட்சியினர், எட்டாவது அரசாங்க பக்கத்திலே எட்டாவது ஆசனத்தில் அமர்கின்ற பிரதம மந்திரி அவர்கள் அர்ஜுன மகேந்திரனை பாதுகாப்பதை போன்ற இந்த பக்கத்திலே எட்டாவது ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உதயங்க வீரதுங்கவையும் லால் விக்ரம் சூரிய அவர்களையும் பாதுகாக்கின்றார். நமது நாட்டிலே ராஜதந்திர உத்தியோகத்தர்களாக அவர்களை நியமனம் பெற்றது, அவர்களுக்கு வெளிநாட்டு சேவையின் ராஜதந்திர சேவையில் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருந்த அல்ல. மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் இருந்த உறவினர் அந்த தொடர்பின் காரணமாக, அல்லாதுவிட்டால் ரஷ்யாவுக்கு தேயிலை விட்டுக் கொண்டிருந்த உதயங்க வீரதுங்க அவர்கள், அவர் மஹிந்த ராஜபக்சின் சித்தியின் மகனாக இல்லாமல் இருந்திருக்க ரஷ்யாவிலே தூதர் பதவி பெற்றிருக்க முடியாது. தயாஞ்சலத்திற்கு அவர்களுடைய நியமனத்தை ஒரு புறத்து வைத்து விடுவோமே, அவருக்கு அரசியல் அரசியல் சம்பந்தமான அறிவு இருக்கின்றது என்று சொல்லுவோமே, ஆனா உதயங்க வீரத்துங்கவுக்கு என்ன இருக்கின்றது? ரஷ்யாவு அவருக்கு தெரிந்த ஒரே கொடுக்கல் வாங்கல் தேயிலை வியாபாரம் மட்டும்தான். எனவே அவ்வாறானது ஒருவர் ரஷ்யாவின் தூதராக மஹிந்த ராஜபக்ச நியமித்தார். அவருக்கு எதிராக பாரதூரமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. நமது நாட்டின் நட்பெயரை கலங்கத்துக்குள்படுத்தும் வகையில் அவர் செயற்பட்டிருந்தார். யுக்ரைனில் கிளர்ச்சியாளர்களுடன் ஆயுத கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுதல், மிக்யானா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, தூதரகங்களில் பணியாற்றிய இளைஞர் ஒருவரின் படுகொலை சம்பந்தமாக. எனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்குள்ளான ஒரு நபர் அவரை ஏன் கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது? நாங்கள் கண்டிருக்கின்றோம். சிபி ஜெயரத்ன அவர்களும் இங்கே கூறினார், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டில் இருந்து வெளியேறி போனால் தாய்லாந்துக்கோ ஜப்பான் கொரியாவுக்கு போனால் உலகத்தில் இருந்து எங்கேயோ இருந்து உதயங்க வீரத்துங்க அந்த இடத்துக்கு வருவார். இவர்கள் இரண்டு பேரும் தோளுக்கு மேல் தோல் போட்டு கை கோர்த்து கொண்டு போட்டு எடுப்பார்கள். ஆனால் இவரை கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச ஒருமுறை கூறினார், ரணில் விக்ரமசிங்க ராஜாவுக்கு கை நீட்டி நீங்கள் அர்ஜுன ரணத்தின் போய் கொண்டு வந்தால் நான் உதயங்க வீரத்தின் போய் கொண்டு தருகிறேன் என்று சொல்கிறார். அதாவது இந்த எட்டாவது ஆசனத்தில் இருக்கின்ற அவர் அர்ஜுன மகேந்திரனை பாதுகாக்கின்ற அதே நிலை இங்கால பக்கத்தில் எட்டாவது ஆசனத்தில் இருக்கின்றவர் உதயங்க வீரத்தை பாதுகாக்கின்றார். எனவே நாட்டிலே இரண்டாவது மூன்றாவது நான்காவது பிரஜைகளாக இருக்கக்கூடிய ஒருவர் நாட்டின் சட்டத்தை ஏமாற்றிக்கொண்டு இருக்கின்றவர்களை நாட்டின் சட்டத்தை ஏமாற்றி ஒளிந்திருக்கின்றவர்களை பாதுகாக்கின்றார்கள். ஆகவே இப்பாறான தருணங்களிலே நாங்கள் இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதன் பொருள் என்ன, அர்த்தம் என்ன? எனவே இந்த சட்டங்களை அங்கீகரிப்பது நியாயமாக இருக்க வேண்டுமானால் இவ்வாறான நபர்களை கொண்டு வருவதற்கு இவர்கள் உதவி அளிக்க வேண்டும். உண்மையிலேயே போலீசார் சாதாரணமாக விசாரணைகளை மேற்கொள்கின்ற பொழுது திருடர்களை பிடிக்க முடியாமல் போனால், அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனால், திருடர் வரும் வரையும் அந்த குடும்பத்து உறவினர் ஒருவரையாவது போலீசில் கொண்டு வைத்திருப்பார்கள். எனவே இங்கே மத்திய வங்கியில் ஏற்படுத்திய முறிவுக்கான மோசடியை செய்தவர் யார்? அர்ஜுன மகேந்திரன். மிக்யான கொடுக்கல் மிக் விமானங்களின் கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி செய்தவர் உதயங்க வீரதுங்கவர்கள். இப்போது எதிர்க்கட்சி தலைவரும் பிரதமரும் ஒவ்வொருவரும் இணைந்து இவர்களை பாதுகாக்கின்றார்கள். ஜாலிய விக்ரமசூரி அவர்களும் இவ்வாறுதான் பாதுகாக்கப்படுகின்றார். நமது நாட்டு மக்களுடைய பணத்தை சூறையாடி ஒருவர் இப்போது அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்று ஒளிந்து கொண்டிருக்கின்றார். ஐந்தாவது தடவையாகவும் பிடியாணை இவருக்கு எதிராக உண்மையிலே இவர்களை நியமிக்கின்ற இவர்கள் மீது நம்பிக்கையை வைத்து அமைச்சரவைக்கு நம்பிக்கையை பெற்றுக் கொடுத்து பாராளுமன்றத்துக்கு அந்த நம்பிக்கையை பெற்றுக் கொடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கையை பெற்றுக் கொடுத்து இவர்களை நியமித்தவர்களை கைது செய்து வினவ வேண்டும். இவர்களை கைது செய்து வினவ வேண்டும். இவ்வாறான பாரதூரமான நிதி மோசடிகள் நாட்டின் நெற்பெயரைக்கு கலங்கம் ஏற்படுத்திய நபர்களை நியமித்தவர்களை பிடித்து விசாரிக்க வேண்டும். உண்மையிலேயே ஒருவருக்கு ஒருவர் உறவினரை போன்று நெருக்கமான ஒரு நண்பராக இருக்கின்றார், மற்றவருடைய உறவினர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள். எனவே இவர்களை கொண்டு வருவதற்கு இவர்கள் முயற்சிக்காவிட்டால் இவர்கள் ஏமாற்றித் திரிவார்களானால் நாங்கள் சட்டம் ஒன்றை கொண்டுவர வேண்டும். இவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை கைது செய்வதற்கு அந்த முன்மாதிரியினை இந்த நாட்டிற்கு எதிர்க்கட்சி தலைவரும் பிரதம மந்திரி அவர்களும் கொடுக்க வேண்டும். அல்லாதுவிட்டால் இவ்வாறான சட்டங்களை அங்கீகரிப்பதில் பயன் இல்லை. அதேபோன்று இன்னும் இரண்டு விடயங்களை நான் இங்கே நினைவு கூற வேண்டும். நேற்றைய முன்தினம் நான் ரசாயன ஆயுதங்கள் பற்றிய சட்டத்தின் சம்பந்தமான திருத்த சட்ட விவாதத்திலே பங்கேற்ற பொழுது வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை வெளிக்கொணரினார். அதாவது அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 2007 ஜூலை மாதம் 7 கையொப்பம் இட்ட எக்ஸா ஒப்பந்தம் சம்பந்தமாக பாதுகாப்பு சேவை ஒப்பந்தம். இமது நாட்டுக்கு இடைக்கிடை அமெரிக்க யுத்த கப்பல்கள் வருகின்றன. ஒருமுறை யுத்த விமானம் ஒன்றும் எங்களுடைய எல்லைக்குள் வந்திருந்தது. ஆகவே இந்த உரிமையானது நான் நினைக்கின்ற வகையில் ரோபோட்டோ பிளேட் ஒரு பக்கத்திலும் கோட்டாபிய ஒரு பக்கத்திலும் இருந்து ஒப்பந்தம் கச்சா திட்ட ஒப்பந்தத்தினூடாகவே இது கிடைத்திருக்கின்றது. இது சம்பந்தமாக கேள்வி கேட்ட பொழுது வாசுதேவ நாணயக்கார அவர்கள் இப்போது கூறுகிறார், அன்று இந்த ஒப்பந்தத்தை கச்சா திட்ட சந்தர்ப்பத்தில் அவரும் இது சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்ஷ கேட்டதாகவும் அப்போது அவருக்கு சொன்னார்களாம், நான் இதனை கைச்சாத்திடவில்லை, வேறொரு செயலாளருக்கும் தூதருக்கும் இடையில் ஒப்பமிடப்பட்ட ஒப்பந்தங்கள் அவ்வாறு செல்லுபடி அல்ல என்று கூறினார்களாம். அந்த அளவுக்கு செல்லுபடியாக இருக்காது என்று வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் அன்று அமைச்சராக இருந்த வாசுதேவ அவர்கள் அமைதியாக இந்த பதிலை கேட்டிருந்தாரோ எனக்கு தெரியாது. அவ்வாறு பதில் ஒன்றை கொடுத்ததன் பின்னர் ஏனென்று சொன்னால் நாட்டிலே சாதாரணமாக அமுலில் உள்ள சட்டங்களும் சொல்கின்ற பொழுது அமைச்சர்கள் ஒப்பமிடுகின்ற ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல, அமைச்சருடைய மேற்பார்வையின் கீழ் அரசாங்கத்தின் சார்பாக செயலாளர்கள் கூட ஒப்பந்தங்களுக்கு வருகின்றார்கள். இதுவும் அப்படியானது ஒரு ஒப்பந்தம். இலங்கை அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையில் ஒப்பமிடப்பட்டிருக்கின்ற ஒரு ஒப்பந்தம். எனவே இவ்வாறான ஒரு ஒப்பந்தம் சம்பந்தமாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் தனது தம்பியாகிய பாதுகாப்பு செயலாளர் ஒப்பமிட்ட கடித ஒப்பந்தத்துக்கு அவ்வாறு சொல்வாராயின் உண்மையிலே நாட்டுக்கு சொல்கின்ற பொய் வாசுதேவ நானக்க அவர்களுக்கும் இதை சொல்லியிருக்கின்றார்கள். அவரும் கேட்டுக்கொண்டிருந்திருக்கின்றார், அவர் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இவ்வாறுதான் நடந்திருக்கிறது. எனவே இவ்வாறாக அமைச்சரவையையும் நாட்டினையையும் அனைத்தையும் ஏமாற்றிக்கொண்டுதான் இந்த அரசியலை அவர்கள் நடத்தி வருகின்றார்கள். அதே போன்று இன்றைய காலை அரசியல் அமைப்பு சம்பந்தமாக கலந்துரையாடிய சந்தர்ப்பத்திலே நேற்று ராத்திரி வரையும் நமது நாட்டிற்கு பெரும் பிரச்சனை ஒன்று இருந்தது. அதாவது இன்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்துக்கு புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டுவரப்பட இருக்கின்றது. அந்த அரசியலமைப்பு உண்டாக நாடு கூறுபடப் போகின்றது, பிரியப் போகின்றது, இதற்கு அப்பால் ஒரு நாடு இல்லை என்று பாரதூரமான ஒரு பூச்சாண்டி இங்கே காட்டப்பட்டது. நாட்டு மக்களுக்கு ஓரளவு இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பான்சாலைக்கு சென்று போதி மரத்துக்கு முன்னால் நின்றும் பின்னால் புத்தரை வைத்துக் கொண்டு அல்லாது விட்டால் அருகாமையில் மகாநாயக்க தேரர்களை வைத்துக் கொண்டுதான் மஹிந்த ராஜபக்ச இவ்வாறான கதைகளை கூறுகிறார். ஆகவே வியாழக்கிழமை அவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு செய்தி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். எமது நாட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூன்றாவது அச்சமானது அரசியலமைப்பு சபைக்கு முன்வைக்கப்படவிருக்கின்ற நாட்டை பிரிக்கின்ற அரசியலமைப்பாகும். அரசாங்கம் அதனூடாக எதிர்பார்ப்பது சுயாதீன ராஜ்யங்களுக்கு சமமான அதிகாரங்கள் கூடிய பெடரல் 9 அலகுகளுக்கு இலங்கையை கூறு போடுவதாகும். இன்று மத்திய அரசாங்கம் கொண்டிருக்கின்ற அனைத்து அதிகாரங்களும் அந்தந்த மாகாணங்களுக்கு பிரிக்கப்பட உள்ளது. இந்த அனைத்து மாகாணங்களுக்கும் புறம்பான போலீஸ் ஒன்று உருவாக்கப்படவிருக்கின்றது. அவசரமான சந்தர்ப்பத்தில் மத்திய அரசாங்கம் நாட்டின் சட்டத்தை ஒழுங்கினை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு மத்திய பாராளுமன்றமும் சட்டமும் சட்டத்தினையும் பலவீனப்படுத்துவதற்கு அதன் ஊடாக ஏற்பாடுகள் வரையப்பட்டுள்ளன. எனவே இந்த சட்ட மூலமும் 19வது திருத்தத்தை கொண்டு வந்தவர்களே கொண்டு வந்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். எனவே உண்மையிலே வாசிக்கக்கூடிய அனைவருக்கும் விளங்கும். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வரைவு நகல் செய்யப்பட்ட அந்த ஆவணத்தை பார்த்து ஆராய்ந்து பயின்று உண்மையிலேயே பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லாமல் போகின்றது, மத்திய பாராளுமன்றத்துக்கு எந்த அதிகாரம் இல்லாமல் போகப் போகின்றது, மாகாணங்களுக்கு அதிகாரம் போகப் போகின்றது, 9 துண்டுகளாக நாடு பிரியப் போகின்றது என்று பாரதூரமான ஒரு பிரச்சினை இருப்பதாகத்தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய அந்த செய்தி அறிவித்தலிலே அவ்வாறுதான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகனால் இது வரைவு நகலுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது என்றுதான் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்ற விடயத்துக்கு மேலதிகமான ஒரு அறிக்கை அவரிடம் இருந்தால் உண்மையிலே அவரிடமில்லை அவருடைய குழுவைச் சேர்ந்த எவரிடமாவது இருக்குமானால் தயவு செய்து முன்வையுங்கள். நாங்களும் அவற்றை பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், நாங்களும் காண விரும்புகின்றோம். உண்மையிலே 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு திருட்டுத்தனமாக எதனை கொண்டு வரப்போகின்றார்கள் என்பதை காண நாங்களும் விரும்புகின்றோம். அவ்வாறில்லால் அதனை அறியாது இருப்பாராயின் இவ்வாறான பச்சை பொய்களை கூறக்கூடாது. அன்று மக்களை ஏமாற்றியதைப் போன்று மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஆகவே இன்னும் ஒரு விடயத்தை நான் எங்கே எழுப்பலாம் என எதிர்பார்க்கின்றேன். சட்டம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது கடந்த கால பகுதியிலே பாரதூரமான ஊழல் மோசடிகள் அரச சொத்துக்களுக்கான விரயங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது ஜனாதிபதி அவர்கள் இடைக்கிடை ஜனாதிபதி ஆய்வு ஆணைக்குழுக்களை நியமித்தார். கௌரவ உறுப்பினருடைய ஒளி வாங்கி முடிவிடப்படவில்லை. கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் உடன்படுவீர்கள் ஆங்கில பிரதியில் மட்டும் டிராப் ஃபோர் டிஸ்கஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடையாளத்தின் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் அது உள்ளடங்கப்படவில்லை. அந்த இந்த இடத்திலே ஒரு சந்தேகம் எழுகின்றது. ஏன் ஆங்கில பிரதியில் மட்டும் அவ்வாறு இருக்கின்றது, சிங்கள மற்றும் தமிழ் பிரதிகளில் அவ்வாறு இல்லை என்பது? எனவே நீங்களும் அதனை சற்று பாருங்கள். அந்த வரைவு என்று கூறுவதிலே சிங்களத்திலும் தமிழிலும் போட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் நான் இங்கே கூறுவது வரைவு நகல் இருக்கின்றதா இல்லையா என்பதை விட இப்போது முன்வைக்கப்பட்ட விடயமே பாரதூரமானது. உண்மையிலே சில ஊடகங்கள் என்ன கூறியது, இன்று அரசியலமைப்பு வரைவு நகல் ஒன்று பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது என்று. உண்மையிலே அதனை நாங்கள் பார்க்க ஆசைப்படுகின்றோம். எனது நேரத்தை தர விரும்பவில்லை. அதனை மீள தெளிவுபடுத்த முடியாது. கௌரவ ஒழுங்கு பிரச்சினை.
I don't give my time.
கம்பம்பிள்ள ஒன்றபிள்ள கம்பம்பிள்ள
கௌரவ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அத்தகையதொரு கூற்றொன்று முன்வைத்தது சம்பந்தமாக இவர் குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இவர் காணாவிட்டாலும் நாங்கள் காணாவிட்டாலும் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குரூப் வாகினிலே சிங்கள மொழிபெயர்ப்புடன் நாங்கள் அதனை பார்த்தோம். அவர் சொன்னார் அது பெடரல் யாப்பினை விட அதிகாரம் பகிரப்பட்ட ஒரு யாப்பு என்று கூறினார். நானோ மக்கள் விடுதலை புனையைச் சேர்ந்த எவருமோ தமிழ் கூட்டமைப்பின் சம்பந்தன் அவர்களோ சுமந்திரன் அவர்களோ அவர்களுடைய உண்மையிலே அவர்களுடைய தலையில் இருக்கின்ற விடயங்களை ஆவணங்களை கொண்டு வந்தார் என்று நாங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. கௌரவ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, அரசியல் அமைப்பு என்று கூறுவது ஒரு காதல் கடிதம் அல்ல. அது எவரோ ஒருவர் எழுதி எங்கேயோ முன்வைத்து சீலொன்றை அடித்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. எனவே இந்த நாட்டிலே வாழ்கின்றவர்களுள் பெரும்பாலானவர்கள் சிங்களவர்கள். புத்தர் அவர்கள் காலாம சூத்திரத்திலே கூறியிருக்கின்றார், தான் கூறியதை கூட வினவாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். எனவே புத்தர் கூறியதை ஏற்றுக்கொள்வதை விட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உண்மையிலேயே புத்தர் கூறியதை நான் கூறினேன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அதனை ஆராயுமல் என்று கூறியிருக்கின்றார். எனவே அரசியல் அமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நமது அரசியல் அமைப்பிலே இருக்கின்றன. எனவே 2016 ஆண்டு ஜனவரி மாதம் 9 தேதி இந்த பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு ஆவணம் இருக்கின்றது. அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்குவது எவ்வாறு என்பது சம்பந்தமாக உண்மையிலே பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மக்கள் சர்வஜன வாக்கெடுப்பில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய பாட புத்தகங்களிலே 9, 10, 11 ஆண்டுகளிலே அவைகள் இருக்கின்றன. சுமந்திரன் ஒரு ஆவணத்தை தயாரித்தார், அல்லாதுவிட்டால் அடைக்கலநாதன் அவர்கள் ஒரு ஆவணத்தை தயாரித்திருக்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் அமைப்பாக இருக்க மாட்டாது. அதற்கு ஒரு தனியான ஒரு முறை இருக்கின்றது. உண்மையிலே அவ்வாறான ஒரு ஆவணத்தை இந்த பாராளுமன்றத்திலே நிறைவேற்ற முடியாது. ஆகவே அவற்றை பற்றி அறிந்து கொண்டு சூழ்ச்சி செய்து அரசாங்கத்தை கைப்பற்ற முடியாமல் போகின்ற பொழுது இந்த நாட்டு மக்களை இந்த வகையில் ஏமாற்றி இனவாதம் மதவாதம் என்பவற்றை திணித்து இவ்வாறாக அரசியல் லாபங்களை தேடுவது தவறானது. நேற்றைய தினம் விம்மல் வீரவன்ச அவர்கள் பாராளுமன்றத்திலே கூறிய கதைகளை பார்த்தார். அதாவது உயர் நீதிமன்றங்களின் நீதி அரசர்கள் சம்பந்தமாக அவர் கூறிய கூற்று மிகவும் பாரதூரமானது. அவர் மேடைகளில் எதை கூறினாலும் பரவாயில்லை, அவர் பாராளுமன்றத்துக்கு வந்து கூறுகின்றார். உண்மையிலே உயர் நீதிமன்றங்களிலே நீதியரசர்களாக நியமிக்கப்பட வேண்டுமானால் ஒரு மதத்தை பின்பற்றுகின்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். எனவே இவ்வாறாக அதாவது
சரி என்றால் இந்த அரசியலமைப்பு பேரவை
ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த இருவர் அங்கு அங்கத்துவம் வைக்கின்றார்கள்.
அவரை அந்த அழைத்து விசாரிக்க வேண்டும். இவ்வாறான கூற்றை முன்வைப்பதற்கு இருக்கின்ற சாட்சிகள் என்ன என்று கேட்க வேண்டும். இவர்கள் அரசியலமைப்பு பேரவையை கொச்சைப்படுத்துகின்றார்கள். நாங்கள் இந்த நாட்டிலே சுயாதீன ஆணைக்குழுக்கள் ஸ்தாபித்து நீதித்துறை சுயாதீனமாக்குவதற்கு முயற்சி செய்கின்ற இந்த நிலையிலே இவ்வாறான தரக்குறைவான பேச்சு காரணமாக இது ஒரு பாரதூரமான விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். அவருக்கு எதிராக கிடைக்க இருக்கின்ற அந்த தீர்ப்புகளின் போது மக்கள் விடுதலை முன்னே நீ இன்று 100 லட்சம் ரூபாயை செலுத்துமாறு அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எத்தன் எத்த என்கின்ற புத்தகத்தை எழுதியது தொடர்பாக ஆகவே தமக்கு எதிராக கிடைக்க இருக்கின்ற தீர்ப்புகளுக்கு ஒரு கவசம் ஒன்றை அமைத்து இந்த இவர்தான் இதற்கு இந்த தீர்ப்பை வழங்கினார் என்று சொல்வதற்கு தான் இப்படி செய்கின்றார். நீதிமன்றத்தின் மாண்பை கொச்சைப்படுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். கௌரவ டபிள்யூ டி ஜே சினிவிரத்ன,
கௌரவ தவிசாளர் அவர்களே, இன்று நில ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழ் துருக்கி அரசாங்கத்துடன் 2008 கையொப்பமிட்ட உடன்படிக்கை அங்கீகரிப்பதற்கு இன்று பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மீளளித்தல் சட்டமானது, மீள ஒப்படைத்தல் சட்டமானது 1977 இருந்து செயற்படுத்தப்படுகின்ற, நாடுகளுக்கிடையே உறவுகளை மேம்படுத்துகின்ற ஒரு சட்டம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டில் குற்றம் ஒன்றை இழைத்து நிதி மோசடியாக இருக்கலாம், அல்லது மனித படுகொலையாக இருக்கலாம், வேறு ஏதாவது தவறுகளாக இருக்கலாம், அவர் வேறு ஒரு இன்னொரு நாட்டுக்கு சென்று ஒளிந்து மறைந்து அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்தால் அவரை நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜர்படுத்தி தண்டனை அளிக்கின்ற ஏற்பாடுகள் இந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்றளவில் நாங்கள் பல நாடுகளுடன் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கின்றோம். மேலும் பல நாடுகளுடன் கைச்சாத்திடாமல் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே நாங்கள் கையொப்பமிட்டோம் பல நாடுகளுடன், மலேசியா, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன். அந்த நாடுகளுடன் கையொப்பமிட்ட காரணத்தினால்தான் KPLTTI பிரதான நிதி வழங்குநராக இருந்த KPLTTIக்கு ஆயுதங்கள் கொள்வனவு செய்வதற்கு பணம் பெறுவதற்கு உதவிய KPI அழைத்து வர முடிந்ததற்கும் அந்த உடன்படிக்கை தான் காரணமாக இருந்தது. ஆகவே கடந்த காலங்களிலே நாங்கள் நியூயார்க் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டோம். அந்த உடன்படிக்கையின் கீழ் ஆட்களை பௌதிக ரீதியாக கொண்டு வர முடியாவிட்டாலும் கூட அவர்களை எமது நாட்டில் அவர்கள் மோசடி செய்திருப்பார்கள். ஆனால் நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக அவர் தேவைப்படும் பட்சத்தில் அந்த நிதி அல்லது வேறு ஆதனங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அத்தோடு பொதுநலவாய சபையின் நாடுகளுக்கிடையும் உடன்படிக்கைகள் இருக்கின்றன. கலந்துரையாடி கருத்துக்களை பரிமாறி சில நிவாரணங்களை பெற்றுக் கொள்ள முடியும். துரதிருஷ்டவசமாக சில நாடுகளுடன் இது இந்த உடன்படிக்கை இல்லாத காரணத்தினால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே ஒன்றிருந்தது சில சம்பவங்கள். அந்த சம்பவங்களின் தொடர்புடைய ஆட்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. இங்கு வீரதுங்க பற்றி சொன்னார்கள், உதயங்க வீரதுங்க. அவர் துபாய் நாட்டில் இருப்பதாக தகவல் கிடைத்து எமது குற்ற புலனாய்வு திணைக்கள உத்தியோகத்தர் அங்கு சென்றார்கள். ஆனால் அவரை அவரை அழைத்து வர முடியாமல் போனது. ஏனென்றால் துபாய் நாட்டுடன் அந்த உடன்படிக்கை இல்லாததான் காரணம். ஆகவே அர்ஜுன் மகேந்திரன் தொடர்பான விடயத்தை பார்த்தோமானால் அவர் இன்று இந்த நாட்டிலே பெரும் நிதி மோசடியை செய்து மற்றும் மத்திய வங்கி நிதி மோசடி தொடர்பாக முதலாவது சந்தேக நபராக இன்று பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். ஆனால் நீதிமன்றத்துக்கு மறைத்து அவர் சிங்கப்பூருக்கு சென்று விட்டார். அவர் சிங்கப்பூரின் நிரந்தர குடிமகனாக இருக்கின்றார். சிங்கப்பூரும் ஒரு பொதுநலவாய நாடு. இருந்தாலும் கூட எம்மால் அவரை எமது நாட்டின் வெளிநாட்டு அமைச்சின் ஊடாக இது பற்றி கலந்துரையாடி அல்லது சிங்கப்பூர் அரசாங்கத்திடமிருந்து இவரை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது. இது பெரும் பின்னடைவாக இருக்கின்றது. இதனால்தான் இது தொடர்ச்சியாக இந்த சபையில் இல்லா
பிரிவிலும் இது பற்றி பேசப்பட்டு வருகின்றது. பெருமளவு தொகை அர்ஜுன் எலோசியஸில் இல்லாத காரணத்தினால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் திரை சேரி இது பற்றி ஒரு கூற்றொன்னை முன்வைத்தது. 300 டிரில்லியன் அளவில் பணம் உரிய நேரத்தில் எமக்கு இழக்க நேரிடும் என்று அர்ஜுன் எலோசியஸின் இந்த தலைமையில் இடம்பெற்ற இந்த மோசடி காரணமாக இவ்வாறான ஒரு பெரும் தொகை சார்ந்த ஒரு நிதி பிரச்சினை எமது நாட்டின் திரைசேரிக்கும் பொருளாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதென்பது எம் அனைவரினதும் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விடயம். ஐக்கிய தேசிய கட்சி சில உறுப்பினர்கள் சொல்கின்றார்கள், அர்ஜுன் சொன்னதைப் போல இன்னும் பலரும் செய்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவில்லை என்று சொல்லப்படுகின்றது. நான் சொல்ல வேண்டும், அந்த எல்லோருமே நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இந்த குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றவர்களை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஜனாதிபதி அவர்களை முன்னிலைப்படுத்தி அவருக்கு எதிராக சேறு பூசுவதற்கு சிலர் முயற்சி செய்கின்றார்கள், அது தவறு. இந்த சபையை சிறப்புரிமையை பாவித்து ஜனாதிபதிக்கு சேறு பூசவோ அவருக்கு குற்றஞ்சாட்டவோ உறுப்பினர்களுக்கு உரிமை இல்லை என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டும். இந்த மீள ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழ் இதற்கு முன்னரும் சில சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நான் சொன்னேன், ஒரு தடவை இலங்கை ஒருவர் இத்தாலி விமானம் ஒன்றை கடத்தி அவர் தாய்லாந்தில் தரையிறக்கினார். அப்பொழுது அந்த நபரை இத்தாலி அரசாங்கத்தினால் அவர் அழைக்க கோரப்பட்டார். அப்பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள், இந்த ஜனாதிபதி அவர்கள் இவரை விடுவிக்கவில்லை, இவரை அவருக்கு ஒப்படைக்கவில்லை, இவர் இலங்கையர் என்பதனால் அவர் தொடர்பாக தெளிவாக ஒரு கருத்து கிடைக்காத காரணத்தினால் அவர் ஒப்படைக்கப்படவில்லை. அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு அவருக்கு 20 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த தவறு செய்த நாட்டிலேயே சில நேரங்களிலே குற்றம் தண்டனை அளிக்கப்படாவிட்டாலும் கூட எல்லா நாடுகளுக்கும் ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இந்த தவறு செய்தவருக்கு ஒரு தண்டனை அளித்து சர்வதேச ரீதியாக அவருடைய தவறை அம்பலப்படுத்தி அவருக்கு தண்டனை வழங்குதல் வேண்டும். இது இலங்கையிலும் பல தடவை செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து மீள ஒப்படைத்தல் சட்டமானது குற்றவாளியை ஒப்படைத்தல் இரண்டு தொடர்பான இரண்டு நாட்டுக்கிடமிடையிலான உறவை மையப்படுத்திய ஒன்றாக இருக்கும். எல்டிடி இயக்கத்தின் தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகரன் இறுதி யுத்தத்தின் போது அவர் உயிரிழக்காமல் இருந்திருந்தார். அவரை அன்று இந்தியாவுக்கு ஒப்படைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவுக்கும் எமக்கும் இடையிலே இந்த மீள ஒப்படைத்தல் சட்டமும் இந்த உடன்படிக்கை ஒன்று இருக்கின்றது. இந்தியாவை அவர் ஒப்படைக்க வேண்டியிருக்கும். ராஜீவ்காந்தியின் படுகொலை தொடர்பாக இந்தியாவுக்கு அவர் தேடப்படும் ஒருவராக இருக்கின்றார். அவர் ஒரு பிரதான ஒரு குற்றவாளியாக அவர் இருக்கின்றார். இந்த ஏற்பாடுகள் அவ்வாறான ஏற்பாடுகள் இந்த சட்டத்தின் கீழ் இருக்கின்றன. அந்த ஏற்பாடுகளின் பிரகாரம் தான் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இப்படி நாடுகளுக்கு இடையிலே உறவுகளை ஏற்படுத்தி நாடுகளில் இடம்பெறுகின்ற குற்றங்களை தடுப்பதற்கு அதை எமது நாட்டில் குற்றமிழைத்து வேறு நாடுகளில் சென்று ஒளிந்து மறைந்திருப்பவர்களையும் அழைப்பதற்கும் இது முக்கியமாக ஒன்றிருக்கும். இந்த நாட்டிலே பலர் வேறு நாடுகளில் இருந்து கொண்டு எமது நாட்டில் குற்றங்களை வழிநடத்துகின்ற ஒரு சூழலும் இப்பொழுது காணப்படுகின்றது. கடந்த காலங்களிடம் பெற்ற படுகொலைகள் கொள்ளைகள் எல்லாம் பார்த்தோமானால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கொண்டுதான் அவர்கள் அதை வழிநடத்துவதாகத்தான் விடயங்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஆகவே இவை தொடர்பாகவும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த நிலைமை தொடர்ந்து முன்னெடுக்கப்படக்கூடாது. இந்த நிலைமையை இல்லாதொழிக்க வேண்டும். பெருமளவில் போதைப் பொருள் தீ தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இன்று வெளிநாடுகளில் இருந்து கொண்டு த, தமது ஆட்களூடாக அந்த தொழிலை முன்னெடுத்து செல்கின்றார்கள். இந்த நிலைமையை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த சட்டத்தின் கீழ் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கை துருக்கி நாட்டுடன் எந்த அளவுக்கு இது கைச்சாத்திடுவதன் மூலம் ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமா என்று தெரியாது. அவ்வப்போதாவது எமது நாட்டில் தவறு செய்து அந்த நாட்டில் சென்று அந்த நாட்டுக்கு சென்று மறைந்திருப்பாரானால் அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு இந்த உடன்படிக்கை உதவியாக இருக்கும். எம்முடன் தொடர்பை கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளுடன் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடுவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். கௌரவ காமினி லோகுவே, இன்று எமது அரசாங்கமும் துருக்கி அரசாங்கத்துக்கும் இடையே நீல ஒப்படைத்தல் உடன்படிக்கை கைச்சாத்திடல் தொடர்பாக அது பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அது தொடர்பாக ஒரு சில வார்த்தைகள் பேச கிடைத்தமைட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே உலகில் நாடுகள் பரஸ்பர உறவுகளை ஏற்படுத்துவதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளாகி பல்வேறு நாடுகளில் பாதுகாப்புடன் இருப்பார்கள். ஆனால் அது தொடர்பாக அந்த நாடுகளுடன் கலந்துரையாடி அந்த குற்றவாளிகளை அழைத்து வந்து தண்டனை அளிப்பதற்கு இவ்வாறான உடன்படிக்கைகள் பெரும் உதவியாக இருக்கும். இந்த சட்டங்கள் தொடர்பாக சர்வதேச ரீதியாக நாங்கள் பல உடன்படிக்கை கைச்சாத்திட்டிருக்கின்றோம். இந்த பாராளுமன்றத்தில் இந்த விவாதத்துக்கு இதை எடுக்கும் போது மிக முக்கியமான பல விடயங்கள் எழுந்தன. அதாவது ஒன்று, எமது மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர், இந்த நாட்டில் மத்திய வங்கியின் பாரதூரமான மோசடி ஒன்றை செய்து ஆசியாவின் மிகப்பெரிய மோசடியாக அது பார்க்கப்படுகின்றது. ட்ரில்லியன் அளவில் அவர் இந்த நாட்டிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்று இன்று சிங்கப்பூரிலிருந்து அவரை அழைத்து வர முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு நகைப்புக்குரிய விடயம் என்னவென்றால், சிங்கப்பூருக்கும் எமக்கும் இடையே பொருளாதார ரீதியாக முக்கியமான ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டிருக்கின்றோம். ஒப்பந்தங்களை கைச்சாத்திடும் போது எமது அரசாங்கத்துக்கு ஒரு நிபந்தனையை கூட போட முடியாமல் போய்விட்டது. சிங்கப்பூரில் இருக்கின்ற அர்ஜுன் எலோசியஸை பெரும் மோசடி செய்தவர், அவரை இலங்கைக்கு அவரை ஒப்படையுங்கள் என்று கேட்க முடியாமல் போயிருக்கின்றது. அமைச்சரவைக்கு செல்லாமல் தவறு, அர்ஜுன மகேந்திரன், நான் அதை சரி செய்கின்றேன். அந்த உடன்படிக்கையில் சேர்த்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த உடன்படிக்கை நிறைவு செய்தாவது இதை செய்வோம் என்று செய்திருக்கலாம். அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அர்ஜுன் மகேந்திரன் எமது பிரதம அமைச்சருடைய மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர். அவருடைய பொறுப்பு, அவர் பல தடவை இந்த பாராளுமன்றத்துக்கும் வெளியிலும் அவர் பொறுப்பெடுத்திருக்கின்றார். அத்தோடு குற்றச்சாட்டுக்குள்ளாகியிருக்கின்ற இந்த நபரின் முதலாவது பிரதிவாதியாக பிரதம அமைச்சர் இருக்கின்றார். அதுதான் இதன் மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அந்த நாட்டின் பிரதமர் அர்ஜுன் மகேந்திர வரை அழைத்து வருவாரா? எமது ஆசியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய திருட்டு, சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட ஒரு திருட்டு, இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு திருட்டு, மத்திய வங்கி ஏற்றுக்கொண்ட ஒரு திருட்டு, மக்கள் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு திருட்டு. அதோடு இன்னொரு விடயமும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். கடந்த காலங்களிலே உலகில் பெனமா வங்கிகளிலே பெருமளவு தொகை பணம் வைப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த பட்டியல் வெளிவந்த பின்னர் ஒரு நாட்டின் பிரதம அமைச்சர் ராஜினாமா செய்தார். எமது நாட்டிலும் முன்னணி பலருடைய பெயர் அதில் இருப்பதாக சொல்லப்பட்டது. அப்படி என்றால் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இது பற்றி விசாரித்து இந்த பணத்தை திருடி அவர்கள் வைப்பிலிட்டவர்கள் யார் என்பதை கண்டறிந்திருக்க முடியும். அரசியல் துறையிலே பெரும் தலைவர்களுடைய ஆலோசகருடைய பெயர்கள் எல்லாம் அதில் இருப்பதாக சொல்லப்பட்டது. அரசியல்வாதியின் சகோதரர்களுடைய பெயர் இருப்பதாக சொல்லப்பட்டது. எல்லா இடங்களிலும் அது அது பற்றி விவரிக்கப்பட்டது. ஆனால் எமது அரசாங்கம் மௌனம் காத்தது. இது உங்களுடைய அரசாங்கம் மௌனம் காக்கின்றது, வெளிநாட்டு அமைச்சு மௌனம் காக்கின்றது. இந்த மீள ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழ் இது யார் இவர்கள் எப்படி வைத்தார்கள் என்று யாரும் கண்டறிவதில்லை. மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு உதயங்க வீரதுங்கவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்கின்றார். உதயங்க துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு இவரால் அதில் தலையிட முடியாது. மற்றவர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் அர்ஜுன மகேந்திரனை கைது செய்யப்படவில்லை. சிலர் சொல்கின்றார்கள் அவருடைய மகனுடைய திருமண வைபவத்துக்கும் கூட பிரதமர் சென்றதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறான உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் பொழுது சர்வதேச நாடுகளில் அவ்வாறு செய்யும் பொழுது எமது நாட்டில் எமது நாட்டுக்கு அதில் பிரயோசனம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உடன்படிக்கைகளின் மூலம் எமது நாட்டுக்கு பிரயோசனம் இருக்க வேண்டும், பயன் இருக்க வேண்டும், எமது நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். சிங்கப்பூருடன் பெரும் உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட போது அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூரில் தான் இருக்கின்றார் என்பதை அனைவரும் அறிந்து வைத்திருந்தார்கள். மலிக் சமரவிக்ரம சிங்கப்பூருக்கு செல்லும் பொழுது அவருக்கு தெரியும். பிரதம அமைச்சர் அங்கு செல்லும் பொழுது அவருக்கு தெரியும். அந்த நாட்டின் பிரதம அமைச்சருடன் கலந்துரையாடி, அந்த நாட்டின் வெளிநாட்டு அமைச்சருடன் கலந்துரையாடி, அந்த நாட்டின் வர்த்தக அமைச்சருடன் கலந்துரையாடி, இந்த விடயங்கள் பற்றியும் கலந்துரையாடி இருக்கலாமே, நேர்மையாக நடந்திருக்கலாமே. அப்படி நடந்ததா இல்லையா என்பதை தான் நாங்கள் கேட்கின்றோம். சில ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை நான் கவலை அடைகின்றேன். நானும் ஒரு காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவன். அவர்கள் அரசாங்கத்தில் இல்லாததைப் போலத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள்தான் 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சியை கொண்டு நடத்தினீர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அப்படி இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச எதிர்கட்சியில் இருக்கின்றவர்களோ அதற்கு பொறுப்பு கூற தேவையில்லை. இவர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். அவர்கள் சொல்கிறேன் ஏன் இதில் கையொப்பமிடுகின்றோம் என்று கேட்டால், நாங்கள் எதிர்கட்சி என்ற வகையிலே ஒரு சர்வதேச உடன்படிக்கை கொண்டு வரப்படும் போது அது இந்த நாட்டுக்கு முக்கியம் என்றால் அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். ஆனால் ஒத்துழைப்பு வழங்குவதோடு இதில் பயன்பெற வேண்டும். இங்கு யாருமே பேசுவதில்லை. பனாமாவில் என்ன நடந்தது என்று உலக புகழ் பெற்ற ஒரு பனாமா பற்றி விடயம் மிந்தது. $25 மில்லியன், $50 மில்லியன் என்று இருப்பதாக சொல்லப்பட்டது. பெயர், ஊர், விலாசம் எல்லாம் அதில் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் எமது வெளிநாட்டு அமைச்சு எந்த விசாரணையும் செய்யவில்லை. இந்த அரசாங்கம் சொன்னதா இது பற்றி கண்டறிவோம் என்று சொன்னதா, இது பற்றி விசாரணை செய்வோம் என்று சொன்னதா? இல்லை. தமது நண்பர்களுடைய பெயர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அதை செய்யவில்லை. அதுதான் உண்மை. நாங்கள் இவற்றை நிறைவேற்றி பயன் இல்லை, நாட்டின் பயன் கருதி இது பயன்படுத்தப்பட வேண்டும், நாட்டின் தேவை கருதி பயன்படுத்தப்பட வேண்டும். அமெரிக்காவில் நாட்டு ஒருவர் இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு முடிந்திருக்க வேண்டும். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துடன் பேசி அவரை அழைத்து வர வேண்டும். அல்லது அவரிடம் சொல்ல அமெரிக்காவிடம் சொல்ல வேண்டும், அவருக்கு எதிராக வழக்கு தொடருங்கள் என்று. துபாய் நாட்டில் இருப்பாரானால் ராஜதந்திர ரீதியாக நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். சிங்கப்பூரில் இருப்பாரானால் அதையும் செய்ய வேண்டும். ஏன் செய்யாமல் இருக்கின்றார்கள் என்ற கேள்வியை தான் நாங்கள் எழுப்புகின்றோம். ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அத்தோடு எமது ஜெயதிஷ அவர்கள், மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர், மஹிந்த ராஜபக்ச அவருக்கு யோசனை ஒன்று முன்வைத்தார், குற்றச்சாட்டை முன்வைத்தார். அரசியல் அமைப்பு தொடர்பாக தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக, அரசியல் அமைப்பு பற்றி நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்குவது எதிர்கட்சியின் பொறுப்பு. சுமந்திரன் அவர்கள் யாதேனும் அரசியலமைப்பு பற்றி ஏதேனும் விடயத்தை சொல்வாரானால் அது தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கின்ற கருத்தை நாட்டு மக்களுக்கு சொல்வது எமது பொறுப்பு, கடமை. அதுதான் எதிர்கட்சியின் கடமை. அதைத்தான் மஹிந்த ராஜபக்ச அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு இந்த நாட்டில் இந்த கட்டளை இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றும் போது வேறு நாடுகளும் இந்த சட்டங்கள் தொடர்பாக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் பற்றி பார்ப்பார்கள். நான் பார்த்தேன், ஈராக் தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் செயற்பட்ட விதம் தொடர்பாக பீகோட் என்ற ஒருவருடைய தலைமையில் ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் அறிக்கை வெளிவர 6-7 வருடங்கள் ஆனது. இப்பொழுது அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அமெரிக்க ராணுவமும் ஆங்கில ராணுவமும் பல தவறுகளை செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த நாடுகள் என்ன சொன்னார், இந்த நாட்டு தலைவர் என்ன சொன்னார், பிரித்தானிய பிரதமர் என்ன சொன்னார், நாட்டுக்காக போராடிய ஒரு ராணுவ வீரரை கூட நான் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் இந்த அறிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அந்த நாடுகள் இங்கு வந்து என்ன சொல்கின்றது, எமது ராணுவ வீரர்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்றது. அவர்களுடைய நாட்டில் ராணுவ வீரர்கள் தொடர்பாக அப்படி செயற்பட்டு அரச தலைவர்கள், பிரித்தானிய அமெரிக்க அரச தலைவர்கள் என்ன சொல்கின்றார்கள், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு இருக்கின்றது, நாம் எமது நாட்டின் ராணுவ வீரர்கள் தவறு செய்தார்களானால் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இது உலக புகழ்பெற்ற ஒரு அறிக்கை. அந்த நாடுகளில் நாட்டுக்காக போராடுகின்ற வீரர்களுக்காக ஒரு விதத்தில் பார்க்கின்றார்கள், அதே நாங்கள் செய்தால் நாங்கள் மண்டியிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும், ராணுவ யுத்தத்தை வெற்றி கொண்ட ராணுவ வீரர்களுக்காக சர்வதேச உடன்படி கைச்சாத்திடும் பொழுது மேலும் பல நாடுகள் கையாண்ட விதத்தை பார்த்து தீர்மானங்களை எடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அப்படித்தான் இந்த நாடுகள் பணியாற்றியிருக்கின்றன. ஒரு சில மணித்தியானங்களில் இந்த அறிக்கைகளை கொடுக்கவும் இல்லை, 3-4 ஆண்டுகள் விசாரித்து இந்த அறிக்கையை எழுதி அவற்றை சமர்ப்பிக்கும் போது அந்த நாடுகளின் அரச தலைவர்கள் தமது ராணுவத்தினரை பாதுகாக்கின்றார்கள். எம் அவர்கள் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவோம் என்கின்றார்கள். எமது ராணுவம் என்று நாங்கள் பார்ப்பதில்லை, ஆணவத்துடன் சொல்கின்றார்கள். ஆனால் நாம் அனைவரும் அச்சமின்றி பயமின்றி இந்த நாட்டில் வாழ்கின்றோம் என்றால் ராணுவத்தினர் அந்த பெற்ற வெற்றி தான் காரணம். அதை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. 26,000 ராணுவத்தினர் உயிரிழந்து காயமடைந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது. உலக நாடுகள் அப்படித்தான் தன் ராணுவத்தினர் தொடர்பாக நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள். அது பற்றி பேசும் பொழுது சிலர் சொல்கின்றார்கள், நாங்கள் இனவாதம் பேசுகின்றோம் என்று. இன்றும் நாங்கள் எமது முப்படையின் நடவடிக்கையில் தான் நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம். அவர்களுடைய பாதுகாப்பு தான் எம்மை பாதுகாக்கின்றது. அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே வெள்ளம் ஏற்பட்ட போது ராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இல்லாதிருந்தால் யாழ்ப்பாண மக்களுக்கு என்ன நடந்திருக்கும்? ராணுவம் தலையிட்ட காரணத்தினால், இன பேதமின்றி அந்த பணியில் ஈடுபட்ட காரணத்தினால் அந்த ராணுவ சிப்பாய்கள் பெரும் சிறப்பான சேவை ஆற்றியிருக்கின்றார்கள். அண்மையிலே கண்டியிலே 4வது மாடியில் இருந்து தமிழ் குடும்பம் ஒன்று உயிரை காப்பாற்றுவதற்காக போராடிய போது எந்த இனவாத பேதமும் இன்றி கண்டி மக்கள் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார்கள். அது எமக்கு புகழ். எமது நாட்டில் வாழ்கின்ற எல்லா இனத்தவருக்கும் அது புகழ். எனக்கு தெரியாது தமிழ் தலைவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த அந்த ஐயாவையும் அம்மனியையும் காப்பாற்றியமை தொடர்பாக அதையிட்டு நாங்கள் பெருமை அடைய வேண்டும். நாங்கள் எல்லா இனத்தவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதற்கான ஒரு நல்ல செய்தியாக அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவருக்கு வீடு இல்லாத பொழுது, அந்த குடும்பத்துக்கு வீடு இல்லாத போது அந்த வர்த்தக சங்கத்தினர் அவர் வீடு கொடுத்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அதுதான் ராணுவத்தினரும் அதைத்தான் வடக்கில் செய்தார்கள். யுத்தம் நிறைவு பெற்ற போது அந்த அப்பாவி மக்களை எல்டிடியிடமிருந்து காப்பாற்றி அழைத்து வந்து புனர்வாழ்வு அளித்து அந்த நடவடிக்கைகள் எடுத்தார்கள். ஆனால் எம்மவர்கள் யுத்தம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்கின்றார்கள். பயங்கரவாதிகளை விடுவியுங்கள் என்று சொல்கின்றார்கள். பயங்கரவாதிகளை விடுவிக்குமாறு சொல்லும் போது எனக்கு ஒன்று நியமத்தில் வருகின்றது. இரண்டாவது உலக யுத்தத்தின் போது குற்ற வழக்கு, அந்த ஒருவர் கூட வழக்கு விசாரிக்கப்பட்டு நிறைவு பெற்ற பின்னரும் சிலர் இறக்கும் வரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள், வெளியில் அவர் விடுவிக்கப்படவில்லை. அப்பொழுது யாரும் இந்த அடிப்படை மனித உரிமை பற்றி யாரும் பேசவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அதில் கடைசி கைதி உயிரிழந்தார். ஆனால் அவர்கள் எமது நாட்டுக்கு வந்து என்ன சொல்கின்றார்கள், இந்த சர்வதேச உடன்படிக்கையை கைச்சாத்திடும் போது ஆழமாக உலகில் மற்ற நாடுகள் இவ்வாறான செயற்பாடு எவ்வாறு செயற்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும், எப்படி செயற்பட்டிருக்கிறது என்பதை ஆழமாக அவதானிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் வெறுமனே அந்த 48க்கு முன்னைய வெள்ளைக்காரர்களுக்கு முன்னால் மண்டியிட்டதை போல அவர்கள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக எமது நாடு மாறிவிடும். அதற்கு இந்த நாட்டில் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல விரும்புகின்றேன். காரணம், 1948 சுதந்திரத்தை பெற்ற போது எமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று தான் நினைத்தோம். அண்மையிலே இந்த பாராளுமன்றத்தில் வந்த போது தெரிந்தது இந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று. இங்கு இந்த தூதுவர்கள் தான் சபாநாயகரை வழி நடத்தினார். அவர்கள் அங்கிருந்து கரகோஷம் செய்யும் பொழுது அந்த இங்கு குழப்பம் ஏற்படுத்த வேண்டியிருந்தது. சபாநாயகர் அப்படி நடந்து கொண்டதால் தான் அங்கு குழப்பம் ஏற்பட்டது. அதே நேரம் இன்று நான் இந்த பாராளுமன்றத்தில் 30 ஆண்டுகளாக இருந்திருக்கின்றேன். லவுட் ஸ்பீக்கர் எடுத்துக்கொண்டு சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு வந்ததில்லை. இந்த பாராளுமன்ற சபாநாயகர் பதவியில் அன்று மல்ல அதற்கு முன்னரும் பலர் இருந்திருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் பாராளுமன்றம் இருந்த போது ரோபர்ட் குணவர்தன, சோமுவீர சந்திரசேகர், என்எம் பெர்ரா பல்வேறு தருணங்களிலே பாராளுமன்றத்தில் சபாநாயகருடன் முரண்பாடுகள் ஏற்படுத்தி அவர்கள் வெளியேற்றப்பட்டும் இருக்கின்றார்கள். அதில் பாராளுமன்றத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. அவர்கள் பாராளுமன்ற சம்பிரதாயங்களை அங்கீகரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குரல் வழியில் இதை நிறைவேற்றப் போனால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. அதையிட்டு நாங்கள் கவலை அடைகின்றோம். அத்தோடு சுயாதீன ஆணைக்குழு பற்றி பேசினார்கள். சுயாதீன ஆணைக்குழு எவ்வாறு நியமனம் செய்யப்படுகின்றது? சனாதிபதி அவர்கள், பிரதம அமைச்சர் அவர்கள், சபாநாயகர் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் அவர்கள். சுயாதீன ஆணைக்குழு எப்படி என்று எமக்கு புரிந்து கொண்டது. எதிர்கட்சி தலைவர் நியமனம் பெற்ற பின்னரும் அவர் செல்லாமல் இருந்தார். அந்த ஆணைக்குழு உறுப்பினர்களை நண்பர்களை நியமிப்பது தான் அதன் நோக்கமாக இருந்தது. இதுவரை வரவு செலவு திட்டத்துக்கு வரவு திட்டத்தை ஆதரித்த எதிர்கட்சி, அதே நேரம் சபாநாயகரும் அதே செய்கிறார், ஜனாதிபதியும் அதே செய்கின்றார், பிரதம அமைச்சரும் செய்கின்றார். பூப்புரிமை அடிப்படையில் எத்தனை நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். சட்டமாதிபரை நியமனம் செய்யும் பொழுது மூப்புரிமை பார்க்கப்பட்டதா? போலீஸ் மாதிபர் நியமனத்தின் பொழுது மூப்புரிமை பார்க்கப்பட்டதா? உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கும் பொழுது மூப்புரிமை பார்க்கப்பட்டதா? அப்படி என்றால் இந்த சுயாதீன ஆணைக்குழுவின் செயற்பாடு தொடர்பாக மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கின்றது. இவை உண்மையிலேயே சுயாதீன ஆணைக்குழுவா என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். பெயர் அளவில் நாங்கள் சுயாதீன ஆணைக்குழு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது சுயாதீன ஆணைக்குழு என்பதனால் தேர்தல் நடத்தாமல் தேர்தல் ஆணையாளரின் பிரதிநிதியும் தேர்தல் வேண்டாம் என்று நீதிமன்றத்துக்கு செல்கின்ற நிலைமை காணப்பட்டது. தேர்தலை நடத்துவதற்கு நியமனம் பெற்ற தேர்தல் ஆணையாளரின் பிரதிநிதி தேர்தல் வேண்டாம் என்று நீதிமன்றத்துக்கு செல்கின்றார். அதனால் தான் இன்று மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் இருக்கின்றது. இன்னும் 2 நிமிடங்கள். இன்று மாகாண சபை தேர்தலுக்கு என்ன நடந்திருக்கின்றது? சிலர் சொல்கின்றார்கள் எல்லோரும் விருப்பு வாக்கு முறையை தான் விரும்புகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். யார் அந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள்? பிரதம அமைச்சர் தான். மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது நீதிமன்றம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? பாராளுமன்றத்துக்கு வேறொரு யோசனையை கொண்டு வந்தீர்கள். சனாதிபதி அல்ல, நீங்கள் தான். இந்த பாராளுமன்றத்தை கொண்டு வந்தவர்கள் யார்? பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்தவர்கள் நீங்கள். நீங்கள் கொண்டு வந்து 50-50 தேவை என்று 4.5 மணிக்கு 3-2 இருக்கவில்லை. சபாநாயகர் சம்பிரதாயத்துக்கு முரணாக செயற்பட்டு 9 மணி வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தை 10 மணி வரைக்கும் பாராளுமன்றத்தை கொண்டு சென்றார். தேர்தலை பிற்போட்டவர்கள் நீங்கள் இப்பொழுது சனநாயகம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று இந்த 6 மாகாண சபை தேர்தலின்றி காணப்படுகின்றன. எந்த தேவையும் அப்படி இருக்கவில்லை. அந்த பிரதித்துவ முறைக்கு சென்றிருந்தால் இந்த தேர்தலை நடத்தியிருக்கலாம். இன்று மாகாண சபை 6 மாகாண சபை தேர்தல் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. நீங்கள் தேர்தல் பற்றி பேசுகின்றீர்கள். நாளை கொண்டு வாருங்களே அந்த சட்டத்தை. சனநாயகத்தை இல்லாதொழித்து ஐக்கிய தேசிய கட்சியும் கௌரவ சபாநாயகரும் தான் மாகாண சபை தேர்தலை பிற்போட்டார்கள் என்பதை நான் கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி கௌரவ.
நன்றி குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே. இன்றைய தினம் மீள ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழான கட்டளை தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பில் இன்றைய தலைப்பிற்கு வருவதற்கு முன்பாக இன்னொரு விடயம் தொடர்பில் எனது சில கருத்துக்களை இங்கு முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். நேற்றைய தினம் சக்தி, சிரச, மௌபிம, சிலோன் டுடே ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட காடைத்தனமான செயற்பாடானது வன்மையாக கண்டிக்கப்படத்தக்கதாகும். ஏற்கனவே லேகோஸ் நிறுவனத்தின் முன்பாக இடம்பெற்றிருந்த வன்முறை சுயாதீன ஊடக நிறுவனத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலை என்று தொடங்கி நேற்றைய தினம் மேற்படி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஓர் ஊடகமானது தன்னை பற்றியோ அல்லது தான் சார்ந்த கட்சியை பற்றியோ அமைப்பினை பற்றியோ தவறாக அல்லது போலியாக இதனையும் வெளிப்படுத்தியிருந்தால் அவ்விடயம் தொடர்பில் பிரஸ் கவுன்சில் இருக்கின்றது, அதில் முறைப்பாடு செய்ய முடியும் அல்லது சட்ட ரீதியிலான நடவடிக்கைக்கு போக முடியும். எங்களை பற்றி ஒரு ஊடகம் போலியான தகவலை வெளியிட்டிருந்த நிலையில் நாங்கள் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கைக்கு போயிருந்தோம். அதில் நமக்கு சாதகமான தீர்ப்பே கிடைத்திருந்தது. அவ்வாறானதொரு முறையினை நோக்கி செல்லாமல் இப்படி காடைத்தனங்களை ஊடகங்கள் மீது கட்டவிழ்த்து விடுவதானது கண்டிக்கத்தக்க விடயம் மட்டுமல்ல கேவலமான விடயமும் ஆகும். இந்த நாட்டில் ஊடக சுதந்திரம் தாராளமாக இருக்கின்றது என்பது இதுதானா என்றே கேட்க தோன்றுகின்றது. அண்மை காலமாக ஊடகங்களை சிலர் கருப்பு ஊடகங்கள் என கூறி வருகின்றனர். நேற்றைய தினம் மேற்படி ஊடக நிறுவனத்தின் மீதான காடைத்தனத்திலும் முழுமையாக கருப்பாடை அணிந்தவர்களே காணப்பட்டுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. ஊடகங்கள் மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், உண்மையை மக்களுக்கு உரைக்க வேண்டும், ஊடக தர்மத்தினை பாதுகாக்க வேண்டுமே அன்றி எந்த ஒரு தரப்பினருக்கும் அடிபணிந்து போக வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. அதேபோன்று எந்த ஒரு எவருக்கும் தனியார் ஊடகங்களில் தனது அல்லது தங்களது கருத்துக்களை மட்டுமே முதன்மைப்படுத்த வேண்டும் என அழுத்தம் கொடுக்க முடியாது. அப்படியானவர்கள் சொந்த ஊடகம் நடத்த வேண்டும். சக்தி டிவி, சக்தி FM போன்ற ஊடகங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு வருகின்றன, தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றன, உண்மையிலேயே தவறு செய்கின்றவர்கள் பற்றி யாரும் கருத்துக்களை கூறினால் அந்த கருத்துக்களை வெளிக்கொண்டு வருகின்றனர். அதற்காக இத்தகைய காடத்தினங்களை கட்டவிழ்த்து விடக்கூடாது என கேட்டுக்கொண்டு எமது கட்சி இத்தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அதே நேரம் அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டுள்ள தமிழ் ஊடகவியலாளர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொண்டு இன்றைய தலைப்பிற்கு வருகின்றேன். ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பியோடிய வேறொரு நாட்டில் மறைந்திருக்கின்ற ஒரு நபரை கைது செய்து கொண்டு வந்து அவருக்கு சட்ட ரீதியிலான தண்டனை கொடுப்பதற்கு இந்த மீள் ஒப்படைத்தல் சட்டம் வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றது. இந்த வாய்ப்பு மீள ஒப்படைத்தல் ஒப்பந்தத்தினை செய்து கொள்கின்ற இரு நாடுகளுக்கிடையில் ஏற்படுகின்றது. இது ஒரு நல்ல ஏற்பாடு என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இதன் மூலமாக நாடுகளுக்கிடையில் பரஸ்பர நல்லிணக்கம் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த ஒப்பந்தத்தினை தற்போதைய நிலையில் நாம் செய்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான நாடுகளும் இருக்கின்றன. இந்த நாட்டுக்கு மிக மோசமான நிலைமையினை ஏற்படுத்தியவர்கள், ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர்கள், இந்த நாட்டை விட்டு வெளியேறி மறைந்து கொண்டிருக்கின்ற நாடுகளுடனும் மீள் ஒப்படைத்தல் ஒப்பந்தங்களை இந்த நாடு மிக விரைவாக செய்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. மத்திய வங்கி பிணைமுறை மோசடியானது இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக மிக மோசமான நிலைக்கு கொண்டு வந்துள்ளது என்பதை நீங்கள் அடிக்கடி கூறி வருகின்றீர்கள். மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வழக்கில் முதலாவது சந்தேக நபர், அதாவது முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் என பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சர்வதேச போலீஸ் சிகப்பு பிடிபிராந்து விடுத்திருந்தது. இருந்தும் அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூரில் இருக்கின்ற வரையில் சர்வதேச போலீசாரினால் அவரை கைது செய்ய முடியாது. ஏனெனில் சிங்கப்பூருக்கும் சர்வதேச போலீசாருக்கும் இடையில் எவ்விதமான ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்படாத நிலையில் இது சாத்தியம் இல்லை என்றே தெரிய வருகின்றது. இதே நிலையே மெக்சிகோ, நைஜீரியா போன்ற நாடுகளில் நிலவுகின்றன. இந்த நாடுகளுக்கும் சர்வதேச போலீசாருக்கும் இடையில் எவ்விதமான ஒப்பந்தங்களும் இல்லை. இந்த நிலையில்தான் இந்த மீள் ஒப்படைத்தல் சட்டமானது முதன்மை பெறுகின்றது என்றே கூற வேண்டும். ஆகவே இந்த நாடு சிங்கப்பூருடன் இந்த மீள் ஒப்படைத்தல் ஒப்பந்தத்தை செய்து கொள்ளுமானால் அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்து கொண்டு வர முடியும். சிங்கப்பூருடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு இந்த நாட்டுக்கு அவ்வளவு சிரமம் இருக்கும் என நான் நம்பவில்லை. ஏனெனில் இந்த இரு நாடுகளும் பொது நல வலய நாடுகள் சபையினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இத்தகைய நிலையில் சிங்கப்பூருடன் மீள் ஒப்பந்தம் ஒன்றினை செய்து கொள்வதற்கு ஏன் இன்னும் நீங்கள் தயாராக இல்லை என கேட்க விரும்புகின்றேன். அதேபோன்று டுபாய் ஐக்கிய அமீர் ராஜ்யம் இந்த நாட்டுடனும் மீள் ஒப்பந்தம் செய்வது பற்றி நீங்கள் யோசிப்பது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது என்றே கருதுகின்றேன். இலங்கையை பொறுத்தவரையில் தென்பகுதியிலேயே மிக அதிக அளவிலான பாதாள உலக குழுக்களிடையே பல கொலைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த பாதாள உலக குழுக்களின் முக்கிய தலைவர் சிலர் துபாய் நாட்டிலேயே மறைந்திருப்பதாக தென்பகுதி ஊடகங்கள் அடிக்கடி செய்தி தெரிவித்து வருகின்றன. அதேபோன்று இலங்கையில் அதிக அளவிலான போதைப்பொருள் வர்த்தகத்திலும் இந்த குழுக்களுக்கு பாரிய பங்களிப்புகள் இருப்பதாகவே ஊடகங்கள் வாயிலாக தெரிய வருகின்றன. அந்த வகையில் இந்த மீள ஒப்படைத்தல் ஒப்பந்தங்களை நீங்கள் இப்போது செய்து கொள்ளுகின்ற நாடுகளுடன் செய்து கொள்ள வேண்டாம் என நான் கூறவில்லை. செய்து கொள்ளுங்கள். அதே நேரம் சிங்கப்பூர், டுபாய் போன்ற நாடுகளுடனும் செய்து கொண்டால் இந்த நாடு இன்று முகம் கொடுத்துள்ள மிக முக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவினை தேடிக்கொள்ள முடியும் என்றே கூறுகின்றேன். இந்த மீள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மனித படுகொலை, பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவு, இளஞ்சம், கொள்ளை, அந்நிய செலவாணி மோசடி, ஆபத்தான போதைப் பொருட்கள் போன்ற குற்றங்களுடன் தொடர்புடைய நபர்களையே ஒப்பந்தத்தினை மேற்கொள்ளுகின்ற இரு நாடுகளுக்கிடையில் பரஸ்பரம் கைது செய்து கொள்ள முடியும் என குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரம் ஒரு நாட்டில் அரசியல் புகலிடம் பெற்றவர்களை கைது செய்வதற்கு இந்த ஒப்பந்தத்தினால் அழுத்தங்களை கொடுக்க முடியாதென்றே தெரிய வருகின்றது. இந்த நாட்டில் இலஞ்சம் பெற்று கொள்ளை அடித்து அந்நிய செலவாணி மோசடி செய்து போதைப் பொருள் கடத்தல் விற்பனையில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பியோடியவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் என்றே நினைக்கின்றேன். அவரவர்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்றே நினைக்கின்றேன். அந்தந்த நாடுகளுடன் இந்த ஒப்பந்தத்தினை செய்யுங்கள். செய்து அவர்களை கைது செய்து இங்கு கொண்டு வந்து கொள்ளையடித்து இந்த நாட்டு மக்களின் பணத்தை பெற்று இந்த நாட்டு மக்களை சுமையற்றதொரு வாழ்க்கையை வாழ விடுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கௌரவ சாணக்கர் கௌரவத்தை சார்ந்தவர்களே, நில ஒப்படைத்தல் பற்றி உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிட்டத்தமைக்கு நன்றி. இந்த நில ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழ் குற்றவியல் தண்டனை குற்றங்களில் ஆட்களை பரிமாறிக்கொள்வதற்குத்தான் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. எமது நாடு பல நாடுகளுடன் ஒப்பந்தங்களை எட்டியிருக்கின்றது. சீனா, இத்தாலி, மாலைதீவுகள், ரஷ்யா, துபாய், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் எமது நாடு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் நான்கரை நாடுகளுடன் சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்ததா என்று தெரியவில்லை. எமது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ் மலேசியா போன்ற நாடுகள் கையொப்பம் விடாவிட்டாலும் குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் துபாய் போன்ற நாடுகளில் கையொப்பம் விட்டிருந்தாலும் போதைப் பொருள் கடத்தர்கள் இருவரும் துபாயில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை இலங்கைக்கு வரவழைக்க முடியாமல் போயிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இந்த அரசாங்கத்தின் குழுக்கள் தான் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றன. இந்த சட்டம் இலங்கைக்கு தேவையா என்று முதலில் பார்க்க வேண்டும். அதற்கு தேவையான முக்கியமான காரணம் என்னவென்றால் இலங்கையில் குற்றங்களை செய்யும் நபர்கள் வெளியில் செல்வதற்கு இந்த அரசாங்கம் தான் வசதி செய்து கொடுக்கின்றது. மத்திய வங்கி பணிமுறையின் முக்கிய குற்றவாளி அர்ஜுன் மகேந்திரன் அவர் இலங்கைக்கு எப்படி தப்பிச் சென்றார், சிங்கப்பூரிலிருந்து வரவழைப்பதற்கு நாங்கள் கதைக்கின்றோம், ஆனால் இலங்கையிலும் தப்பிச் செல்வதற்கு வாய்ப்பளித்த யார் என்று தெரியும். ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெளிவாக கூறுகின்றார், அர்ஜுன் அவர்கள் பற்றி பொறுப்பில்தான் அவரை இங்கிருந்து கொண்டு செல்கின்றார். இவ்வாறு அனைவரும் இந்த அரசாங்க ஒத்துழைப்பில் தான் தப்பிச் சென்றார்கள். இங்கே அவர்களை வரவழைப்பதற்கு முன்னர் இங்கிருந்து செல்வதற்கு தடுப்பதை நாங்கள் முன்னுரிமை கொடுத்து செய்ய வேண்டும். இந்த குற்றவாளிகள் தப்பி செல்வதற்கு அவர்கள் படைகள் மூலம் அல்ல, இவர்கள் விமான நிலையம் ஊடாக அமைச்சர்களுக்கும் தெரிந்துதான் இவர்கள் செல்கின்றார்கள். இவர்களை வரவழைத்த பின்னர் அதன் பின்னர் நாங்கள் மேலே ஒப்படைத்த சட்டத்தின் கீழ் அவர்களை வரவழைக்க முடியும். அவர்கள் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றதால் தான் அவர்கள் நாங்கள் இப்பொழுது பொருளாதார ரீதியாக பாதிப்பில் இருக்கின்றோம். ஒரு டிரில்லியன் ரூபா நட்டம் ஏற்பட்டதாக மத்திய வங்கி முறை மூலம் அந்த ஏற்பட்ட நட்டம் மூலம் ஏற்பட்டிருக்கின்றது. மோசடி முறிகள் பிணை முறை மூலம் இந்த மோசடி மூலம் இரண்டு மாதங்களுக்குள் அந்த வெளிநாட்டு 16,000 கோடி ரூபாய் பெறுமதியான முதலீடுகள் இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டன. அதனால்தான் இலங்கை ரூபாய் வீழ்ச்சி அடைந்தது. அதனால்தான் 30,000 கோடி ரூபாய் பிணை முறை அதேபோன்று பங்குச் சந்தையிலிருந்து முதலீடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அதனால்தான் அந்த கடனாக நாங்கள் அதை செலுத்த வேண்டி இருக்கின்றது. கருணாநாயக்க அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது கூறினார், 2019 நமக்கு 600 பில்லியன் ரூபாய் மாத்திரமே கடனாக செலுத்த வேண்டி இருந்தது என்று கூறினார். ஆனால் நேற்று தினம் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் 2,200 பில்லியன் கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது என்று கூறினார். அன்று ரவி கருணாநாயக்க 600 பில்லியன் ரூபாய் தான் செலுத்த வேண்டி இருந்தது என்று கூறினார். ஆனால் 1,800 கோடி ரூபாய் இன்று கூடுதலாக செலுத்த வேண்டி இருக்கின்றது. அன்று 7,000 பில்லியனாக இருந்த கடன் 12,000 பில்லியனாக தற்பொழுது கடன் உயர்ந்திருக்கின்றது. அந்த கடன் தவணையும் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மீது தலையில் போடுவதற்கு பார்க்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் 1,800 பில்லியன் கோடி ரூபாய்க்கு அவர்தான் பொறுப்பு கூற வேண்டும். ரணில் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு செய்த வேலைகள் பார்ப்பதற்கு இருக்கின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களது காலத்தில் செய்தவற்றை எங்கால் பார்க்க முடியவில்லை. இந்த நாட்டில் இவர்கள் நல்லாட்சி என்று கூறிக்கொண்டுதான் வந்தார்கள். மூன்று வருடங்களில் நல்லாட்சி எப்படி ஆனது என்று பார்த்தோம். ஜனநாயகம் தேவை என்றார்கள். ஜனநாயகம் கேட்ட குழுக்களை பார்த்தோம். புதிய பழைய தலைமுறையினை சேர்ந்தவர்கள்தான் இவர்கள் ஜனநாயகத்தை கேட்டார்கள். அவர்கள் இறுதியில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பிரதமராக்குவதுதான் அவர்களது உரிமை. ஐக்கிய தேசிய கட்சி தனி ஆட்சி செய்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஊடகங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எப்படி இவர்கள் கவனித்தார்கள் என்று தெரியும். நிச்சடி சோல்சா போன்ற சுனந்த போன்றவர்கள், சாகரிக்க கோமஸ் போன்றவர்களுக்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் படுகொலையில் இடம்பெற்றன. ஊடக ஒடுக்கம், ஊடக கட்டுப்பாடு ஏற்பட்டது. பிரதமர் அவர்கள் நியமிக்கப்பட்ட உடனேயே முதலாவது உரையிலேயே அவர் கூறுகின்றார், கருப்பு ஊடகம் என்று அவர் குற்றச்சாட்டுகின்றார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எந்த விடயத்தை என்ன விடயம் கொண்டு வந்தாலும் மக்கள் விடுதலை முன்னணி அதற்கு உதவுகின்றது. பிமல் ராஜ்நாயக் அவர்களும் கருப்பு ஊடகம் என்று கூறுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சி ஜனநாயகம் என்று கோஷமிட்டவர்களும் ஜேபி சேர்ந்த ஜனநாயக கோஷம் எழுப்பியவர்களும் ஊடகங்களுக்கு சென்று அடிக்க முற்பட்டிருந்தார்கள், தாக்குதல் கொள்ள முற்பட்டார்கள். இவர்கள் பிணைமுறி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை இந்த ஊடகங்கள் வெளிப்படுத்தும் போது அவர்கள் அந்த ஊடகங்களை அச்சுறுத்தி தங்களது வேலையை செய்து கொள்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒன்றை நினைவு கூற வேண்டும், அன்று போல் அல்ல. இன்று எதிர்கட்சி பலமாக இருக்கின்றது. ஜேபியும் டிஎன்ஏயும் அன்று எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படவில்லை. எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வருவதற்கு, எந்த ஒரு தேவையை கொண்டு வருவதற்கும் டிஎன்ஏயும் ஜேபியும் இருந்தது. அவர்கள் வரவு செலவு திட்டமாக எதுவாக இருந்தாலும் அவர்கள் உதவினார்கள். ஆனால் இந்த எதிர்கட்சி அப்படி அல்ல. உங்களுக்கு எதிராக இந்த நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு சட்டத்திற்கு எதிராகவும் நாங்கள் செயற்பட தயாராக இருக்கின்றோம். அதே போன்று எந்த ஒரு சட்டத்துக்கும் எதிரான சட்டத்திற்கு எதிராகவும், நாட்டு மக்களுக்கு எதிரான சட்டங்களுக்கு, வரவு செலவு திட்டத்திற்கும் எதிராக நாங்கள் செயற்படுவோம். அதே போன்று கிரியல் அவர்கள் நேற்றைய தினம் அவர் கூறுகின்றார். அவர் தேர்தலுக்கு தயார் என்று கூறினார். அவர் கட்சி தலைவர்கள் அனைவரும் இணங்கினார்கள். ஆங்கிலும் இணங்குகிறேன் என்று மாகாண சபை தேர்தலுக்கு அவர் இணங்குகிறார். அவர் நீண்ட காலம் அவர் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். தேர்தல் தேவை என்றால் தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இருக்கின்றது, தனியாக ஒன்றை தான் செய்ய வேண்டும். உங்களது அமைச்சரவையுடாக அமைச்சரவை பத்திரமும் திறத்துக்கும் நீங்கள் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கின்றது. பழைய முறையில் நடத்துவதற்கு மாகாண சபை தேர்தலை கொண்டு வருவதற்கு பிரேரணை கொண்டு வந்தால் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியும் 200 உறுப்பினர்கள் நீங்கள் கொண்டு வாருங்கள். நீங்கள் தேர்தலுக்கு பயமில்லை என்றால் கொண்டு வாருங்கள் பிரேரணையை பாராளுமன்றத்தில். நீங்கள் தேர்தலுக்கு தயார் என்று கூறியது போதாது. நீங்கள் பிரேரணை கொண்டு வந்து நாங்களும் அது கூத்தலை போடுகின்றோம். 6 மாகாண சபைகள் பிற்போடப்பட்டு இருக்கின்றது. பிப்ரவரி மாதம் தென் மாகாண சபையும் கலைக்கப்படும். 7 மாகாணங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஆளுநர்களின் உத்தியோகத்தர்களின் ஆட்சியில் இப்பொழுது நடத்தி செல்லப்படுகின்றது. இதுதான் ஜனநாயகமா? மக்களின் வாக்குரிமை நீக்கப்பட்டு உத்தியோகத்தர்களின் ஆட்சியின் கீழ் கொண்டு செல்வது, இதுதான் உங்களது நல்லாட்சி என்று கூறுவதா? நல்லாட்சி என்ற வார்த்தையும் இல்லை. தற்பொழுது ஜனநாயகம் என்ற சொல்லு மக்களுக்கு வெறுப்படையும் வரை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். ஜனநாயகம் என்று போர்வையில் தேர்தலை பிற்போட்டு மக்களின் மீது நீங்கள் வரி சுமையை சுமத்துகின்றீர்கள். உங்களது நீங்கள்தான் வரிக்கு திறமையானவர்கள். 2017 ஆண்டில் மஹிந்த ராஜபக்ச அவர்களது ஆட்சிக்கு ஒப்பீட்டளவில் 1 டிரில்லியன் ரூபா பெறுமதியான வரிகளை நீங்கள் விதித்திருக்கின்றீர்கள். அதே போன்று இன்னும் 300 பில்லியன் ரூபாய் வரியை நீங்கள் விதித்துக்கின்றீர்கள் மக்கள் மீது. ஒரு நபருக்கு புதிதாக 60,000 ரூபாய் எல்லா நபருக்கும் இந்த வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. 21 மில்லியன் மக்களுக்கு 60,000 ரூபாய் நீங்கள் வரியை சுமத்தி ஈர்த்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு வந்து பின்வரிசை உறுப்பினர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதம் கொடுத்து நீங்கள் ட்ரில்லியன் கணக்கில் மக்கள் மீது வரி சுமத்துகின்றீர்கள், வாகனங்களை கொண்டு வருகின்றீர்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்களது ஆட்சி காலத்தில் 2 மாதங்களுக்குள் எப்படி வேலை செய்வது என்று காட்டினார். அதனால் நான் ஒன்றை கேட்கின்றேன், மஹிந்த ராஜபக்ச வேலை செய்வதை பற்றி காட்டிவிட்டார். ஆகவே எப்படி மக்களுக்கு சலுகைகளை வழங்குவது, நிவாரணம் வழங்குவது எப்படி என்று நீங்கள் படித்துக்கொண்டு மக்களை பற்றி கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். ஷான் சேம் சிங் அவர்கள், கௌரவ பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே, குறிப்பாக இன்று நேற்று மேலோப்படித்த சட்டத்தின் கீழ் துருக்கி நாட்டுடன் இருக்கும் இந்த விதிகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட இருக்கின்றன. இந்த மீளவுப்படைத்தல் சட்டம் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் நம்புகின்ற இந்த நாடுகளுடன் மீளவுப்படைத்தல் சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். அதனூடாக நாட்டில் சட்டத்தை முழுமையை நிலைநாட்ட வேண்டும். அதே போன்று இந்த பிரிவினைகளை முன்னறிவித்தல் என்று இந்த ஒழுங்கு பத்திரத்தை பார்த்தால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் பிரசுரிக்கப்படுகின்றது. ஜனாதிபதிக்காக பிரதமர் தான் இதை பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார். பிரதமர் அவர்கள்தான் இந்த மீளவுப்படைத்தல் சட்டத்தின் கீழ் அப்படி செயல்படாத நாடுகளுடனும் அண்மையில் வரலாற்றில் என்று கூறுகின்றார்கள் இடம்பெற்ற நிதி மோசடியில் குற்றச்சாட்டுக்களை அந்த பிரதான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப்பட்டுள்ள குற்றவாளி மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் அவர்களை பதுக்கி வைப்பதற்கான பொறுப்பை பிரதமர் அவர்கள் தான் ஏற்க வேண்டும் என்றால் 2015 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி முதலாவது பிணை முறி மோசடி இடம்பெற்ற பின்னர் நாங்கள் அதை பற்றி கூறி வரும்போது பிரதமர் கூறுகின்றார், இருந்த மத்திய ஆளுநர் பற்றி அவர் தூய்மையானவர் என்று நற்சான்றிதழ் வழங்கினார், எவ்வளவு தூய்மையான ஒருவர் என்று கூறிக்கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் வெளிநாடு சென்றது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வந்த பிறகுதான் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் அவர் வெளியே சென்றார். அவர் புத்திஜீவி, அவர் வெளியே சென்றிருந்தார். அவரிடம் இந்த சேவை பெற்றுக் கொள்ள வேண்டும் நற்சான்றிதழ் வழங்கினார். இறுதியில் நடந்தது நாட்டில் அப்பாவி மக்களுக்கு பாரிய பொருளாதார சிக்கலை ஏற்படுத்திவிட்டு அர்ஜுன் மகேந்திரன் அவர்கள் பிரதமரின் ஆலோசனைப்படி வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். அடுத்தபடியாக சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டன, எச்சரிக்கை விடுக்கப்பட்டன. ஆனால் அரசாங்கம் பொறுப்பு கூறவில்லை. பிரதமரின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். மத்திய வங்கி மோசடி செய்துவிட்டு எதிர்ப்புகள் வந்த பிறகு அவரது காலம் அடிக்கப்படாத போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களது ஆலோசகராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். 10,000 தொழில் வாய்ப்புகளின் ஆலோசகராகவும் இருந்தார். அவர்கள் மத்திய வங்கியிலிருந்து
திருடி விட்டு ஐக்கிய தேசிய கட்சி காசு கொடுத்தது போன்றது 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை பற்றிய கருத்திட்டத்தின் தலைமை பதவியை ஏற்றுக் கொண்டார். இந்த அரசாங்கம் புதிதாக ஒப்படைத்தல் ஒழுங்கு விதிகளை கொண்டு வரும் அரசாங்கங்கள் நீங்கள் முதன்மையாக செய்ய வேண்டியது முதலில் அர்ஜுன் மகேந்திரன் அவர்களை கொண்டு வர வேண்டும். சமீபர்களே இந்த நிதி மோசடி மூலம் சுபச்சரிக்கை விடுக்கப்பட்டால் மகேந்திரன் அவர்களை கைது செய்வதற்கு நியாயமான ஒரு சரியாக சட்டம் நிலைநாட்டப்படுவதென்றால் அரசாங்கத்திற்கும் அது எதிர்கட்சியும் பொதுவாக இருப்பின் பிரதமரும் கைது செய்யப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்களின் இந்த மக்களின் பணத்தை திருட வைக்க நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். பிறை குழுக்களின் தவிசாரவர்களே பொருளாதார வீழ்ச்சி காலத்தில் இடம்பெற்றனர் என்பது தெரியும். 2015 முதலாவது 100 நாட்கள் வேலை திட்டத்திலும் அடுத்ததாக 2015 ஆகஸ்ட் 15 முதல் இந்த ரன்வீர் விக்ரமசிங்க அவர்களது ஆட்சி காலையில் தான் இந்த வீழ்ச்சி இடம்பெற்றது. இந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது ஐக்கிய தேசிய கட்சிக்கோ ரன்வீர் விக்ரமசிங்க அவர்களுக்கோ மஹிந்த ராஜபக்ச அவர்களது ஆட்சிக்கு விரலை நீட்ட முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் மத்திய வங்கியில் திருட்டு இடம்பெறாத வகையில் கருதி ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் கோப்புவில் இருந்தவர்களுக்கும் குற்றச்சாட்டு இருக்கின்றது. கோப்புழு அறிக்கையில் குறைந்தபட்சம் அதில் ஒப்பமிடாத ஒரு உறுப்பினர் ஒருவரும் இருக்கின்றார், அவர்கள் பிற்குறிப்பிட்டவர்களும் இருக்கின்றார்கள். அர்ஜன் மகேந்திர இல்லை என்று கூறினார்கள், அவர்கள் அதற்கு துணை போனார்கள், இன்று அமைதியாக இருக்கின்றார்கள். மீளவு படைத்தல் சட்டம் பற்றி கூறுவதென்றால் குற்றம் செய்து மோசடி செய்த மக்களின் சொத்துக்களை அபகரித்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கஞ்சா போதைப் பொருள் ஹெரோயின் போன்ற போதைத்தொருள்கள் எல்லா வகையிலும் இன்று பகிரங்கமாக இடம்பெறுகின்றது. இன்று அரசாங்க நீங்கள் சபை முதல்வர் மாத்திரம்தான் அரசாங்கம் சார்பில் இருக்கின்றீர்கள். உங்களது பெரும்பான்மையான செயற்பாடுகளை நாங்கள் ஏற்பதில்லை, ஆனால் இன்று மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மேல ஒப்படைத்தல் நேரடியாக ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தும் போது நீங்கள் தனியே நீங்கள் மூடிக்கொண்டிருக்கின்றீர்கள், மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த உங்களுக்கு அந்த அதிக சக்தி இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி அந்த மோசடி செய்திருக்கும் இந்த தருவாயில் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் சக்தி உங்களுக்கு இருக்கின்றது.
அதனால் அதற்கு உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினரே, பெனமா பான்ஸ் இந்த நாட்டிலே பிரபல்யம் அடைந்தபடியும் எமது நாட்டிலே ஒரு சில அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயலாற்றிய, ஒரு சில அமைச்சர்களின் தலைவர்களாக செயலாற்றிய, ஒரு சில அமைச்சர்களுக்கு உறவு முறையை கொண்டுள்ள இந்த பெனமா பொன்ஸ் சம்பந்தமாக எப்படி பெனமா பொன்ஸில் இந்த நாட்டு அமைச்சர்களின் தொடர்புகளை கொண்டவர்கள் இவ்வாறு முதலீடு செய்தார்கள் என்ற படையம் வழிவந்தது. எனவே அது பற்றியும் கவனம் செலுத்துமாறு விசேடமாக கூறப்பட வருகின்றன. ஏனென்றால் திருட்டு வேலைகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் திறமையானது என்பதை நாங்கள் அறிவோம். அதை எவ்வாறு மூடி மறைக்க வேண்டும் என்பதிலும் அவர்கள் கைதேர்ந்தவர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாட்டு மக்கள் அதை விட திறமையானவர்களாக இருக்கிறார்கள். தலைமை தாங்கும் உறுப்பினரே, நான் ஒரு விடயத்தை இங்கு கூற வேண்டும். குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணி ரணில் விக்ரமசிங்க பிரதமரை பற்றி விமர்சிக்கும் போது மனம் நொந்துபடுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு வேதனைப்படுகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் திருட்டு வேலைகளை அம்பலமாக்கும் போது. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டும் போது மக்கள் விடுதலை முன்னணி கவலைப்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணி என்று முயற்சி செய்தது கவலைப்படுகின்றேன். அவர்களின் இந்த
சிறுபிள்ளைத்தனமான முயற்சிக்காக இன்று முன்வைக்கப்பட்டுள்ள பிரதம அமைச்சர் இன்று இந்த சபைக்கு முன்வைத்த உத்தேச அரசியலமைப்பு வரைவு தொடர்பான கூற்றை குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, பிரதி சபாநாயகரிடம் நான் காலையில் கேட்டேன், அது சம்பந்தமான விவாதம் முற்று பெறுவதற்கு முன்னர் எப்படி இந்த பிரதியில் ஆங்கில உரைபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு மாத்திரம், இந்த டிராஃப்ட் ஃபார் டிஸ்கஷன் என்பது இந்த ஓட்டமாக்க எப்படி இருக்கிறது இதில் என்று கண்ணை திறந்து பாருங்கள். சிங்கள பிரதி இருக்கின்றது, இதில் இல்லையே. என்னிடம் இருக்கின்றது தமிழ் பிரதி, இதில் இல்லை. யாரை ஏமாற்ற போகிறீர்கள்? நாங்கள் இங்கு கூறுகின்ற விடயம்தான், எங்களை இனவாதிகளாக நீங்கள் எங்களுக்கு முத்திரை குத்த முயற்சித்தாலும் நாங்கள் இனவாதிகள் அல்ல. இந்த அரசாங்கம் தான் இனவாத அரசாங்கம். இந்த அரசாங்கத்திற்கு இனவாத குற்றச்சாட்டுகள், கிரியல்ல அமைச்சர் அவர்களே, திகன சம்பவத்திற்கு உங்கள் மீது குற்றச்சாட்டு, மாவனல்ல சம்பவம் உங்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது, அழுத்கம் சம்பவத்தின் அமைச்சர்கள் உங்களுடைய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள். எனவே நாங்கள் சுட்டிக்காட்ட முனைவது, இந்த ஆங்கில பிரதிக்கில் மாத்திரம் டிராப்ட் இந்த உத்தேச வரைவு என்றும், தமிழ் மற்றும் சிங்கள பிரதிகளில் இந்த விடயம் குறிப்பிடப்படாமையும், இதில் ஒரு இனம் அல்லது ஒரு சில இனங்களை ஏமாற்றும் நோக்கமாகத்தான் இருக்கின்றது. பிரதம அமைச்சர் கூறினார், இங்கே சமர்ப்பித்தது அத்தனை பேரிடமும் சேர்த்து தொகுத்த பொழிப்பு அறிக்கை என. ஆனால் பிரதம அமைச்சர் கூறுகின்றதை அவர் செய்யவில்லையே. அவர் பொழிப்பு அறிக்கையில் பொழிப்பு என கூறும்போது மறுபுறத்திலே உத்தேச வரைவிலே ஆங்கில பிரதியில் மாத்திரம் கூறப்படுகின்றார். இது ஒரு பாரதூரமான பிரச்சினை. குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இதனை நாங்கள் மேலோங்க செய்வித்தால் எங்களை இனவாதிகள் என கூறுவார்கள். இந்த விடயத்தை எடுத்து கூறும்போது யூஎன்பியா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா, ஜேவிபியா அல்லது பொது ஜனநாயக முன்னணியா என்ற விடயம் செல்லுபடியாற்றதாகும். இது எமது நாடு 225 பேரும் பிரதிநிதித்துவம் செய்வது இலங்கையே. எதிர்காலத்தில் எமது ஏற்படக்கூடிய பாரதூரமான அபாய நேர்வின் முதலாவது படிமுறை தான் இந்த உசேத்த வரைவு இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை. எனவே குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடையாது. மூன்றில் ஒன்று இருந்திருந்தால் இந்த வரைவை மாத்திரமல்ல வேறு எந்த ஒரு சட்டத்தையும் ஒரே நாளில் அங்கீகரித்துக் கொள்ளும். எங்களுக்கு தெரியும் சட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டது என்று. நாங்கள் இந்த விடயத்தை எடுத்துரைப்பது, நாங்கள் கண்டோம் இந்த பாராளுமன்றத்தில் அது இவ்வாறு இடம்பெற்றது. 19வது திருத்தம் அங்கீகரிக்கப்பட்டதல்ல, அச்சுப்பிரதி அரசு அச்சகத்தில் இருந்து வெளிவரும் போது. அதே போலவே நாங்கள் இங்கு பேசிய விடயங்கள் பாராளுமன்றத்திலே அச்சிடப்பட்டு வரும்போது அங்கீகரிக்கப்பட்ட விடயங்கள் வரவில்லையே. எப்படி அரசாங்கத்திற்கு சன்னாயகத்திற்கு எதிரான வேலைகளை அச்சமின்றி சந்தேகமும் இந்த விதமான வெறுப்புணர்ச்சியும் இல்லாமல் எப்படி செய்ய முடியும் என்று. 6-7-8 மணி வரை பாராளுமன்ற அமர்வு நடைபெறும். நுவரெலியாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு வந்தார்கள். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் போது மக்கள் விடுதலை முன்னணியும் தமிழ்த் தேசிய கூட்டமும் கைகளை உயர்த்தின. இது சன்னாயகத்தை குழி தோண்டி புதைத்த அரசாங்கம் என்பதுதான் எங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலை ஒத்திவைக்க உங்களுடன் ஒன்று சேர்ந்திருக்கின்ற சனாதிபதி தானே பங்காளியாக இருந்திருக்கிறார். குழுக்களின் பிரதித்தவிசாளர் அவர்களே, இவர்கள் சனாதிபதி அவர்களே, இவர்கள் அவரை சனாதிபதி ஆக்கினார்கள். பொன்னர்வு என்பதனால் அவருக்கு கவலையாக இருக்கும். அவரை சனாதிபதி ஆக்கினார்கள். ஆனால் சனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக கூறினார், அவர் ஐக்கிய தேசிய கட்சி முகாமிலிருந்து வெளியேற தீர்மானித்து இந்த நாட்டை நேசிக்கின்ற பிரதமர் ஒருவரை இந்த நாட்டுக்கு நியமிக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் அப்படி கூற வேண்டாம். நீங்கள் ஒன்றாக இருந்து சட்டங்களை கொண்டு வந்து அதனை அங்கீகரித்துக் கொண்டு, இன்று 6 மாகாண சபைகளுக்கு தேர்தல் கிடையாது, எஞ்சிய 3 மாகாண சபைகளும் இந்த ஆண்டுக்குள்ளே இந்த வருடத்திற்குள்ளே கால முதிர்ச்சி அடைகின்றன,
தேர்தலை நடத்துவதற்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை. இவர்களுடைய மனவேதனை என்ன என்று தெரிகின்றது. இவர்கள் வாசிகளை பெற்றுக்கொள்வதற்குள்ள கால அவகாசம் குறைவடைந்து விட்டது. 2 லட்சம் ரூபாய் மாதாந்தம் கொடுப்பனவை பெற்றார்கள். 2 லட்சம் ரூபாய் மாதாந்த படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையிலே. மக்கள் 3 வேளை உண்ண வழி இல்லாமல் 1 வேளை உண்கின்றார்கள். 2 லட்சம் இந்த வரிப்பணத்திலிருந்து மக்கள் பணத்திலிருந்து இவர்கள் சிட்னி ஜெயரத்ன அவர்களை உங்களால் இன்று குரல் கொடுக்க முடியுமா? கடந்த 4 வருடங்களும் இந்த 2 லட்சம் ரூபாய் வீதம் பெற்றுக்கொள்ளவில்லையா? பெற்றுக்கொண்டீர்கள் தானே? தயவு செய்து இந்த நாட்டுக்கு நியாயத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள். நீங்கள் அதை எடுத்தீர்கள் என்பதற்காக பொறாமை இல்லை, ஆனால் மக்களின் வரிமுது பணத்திலிருந்து தானே எடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு கேலிக்கூத்தான அரசாங்கத்தை பாதுகாக்கின்றீர்கள். எனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே, இந்த பாராளுமன்றத்தில் தவறான ஒன்றை சுட்டிக்காட்டினால் அதனை இனவாதம் என கூறுவது தவறு என்று பாரதூரமான ஒரு பிரச்சனை வந்து நாட்டில் இருக்கின்றது. எனக்கு ஒரே ஒரு நிமிடம் தாருங்கள். கௌரவ சபை முதல்வர் அவர்களை, மிகுந்த வினயமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நாங்கள் கண்டும் ஐக்கிய தேசிய கட்சி ஊடக அடக்குமுறைக்கான வேலை திட்டத்தை இவ்வாறு அமலாக்குகின்றது. நான் உங்களிடம் கேட்கின்றேன், நீங்கள் ஒரு வழக்கறிஞர், எமது நாட்டிலே எந்த இடத்தில் முகத்தை மூடிக்கொண்டு ஊடக நிறுவனங்களுக்கு போய் ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவதற்கு எந்த இடத்திலே உரிமை இருக்கிறது? அந்த கும்பலுக்கு குறைந்தபட்சம் வெட்கம் பயம் இல்லாதிருந்தால் தங்களுடைய மனச்சாட்சியின்படி செயலாற்றுவதானால் ஏன் முகத்தை மறைத்துக் கொண்டு செல்ல வேண்டும்? ஏன் முகத்தை காட்ட முடியவில்லை? ஐக்கிய தேசிய கட்சியை பாதுகாப்பவர்களும் மக்கள் விடுதலை முன்னணியை பாதுகாப்பவர்களும் என்ஜிஓ பணத்திலிருந்து பிழைக்கின்றவர்களும் தான் இந்த ஊடக நிறுவனங்களுக்கு போயிருக்கின்றார்கள். அதற்கு முன்மாதிரியாக தெரிந்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஒவ்வொரு அலைவரிசையும் அவர் தெரிவு செய்தார். அவர் ஒரு செய்தித்தாளை தாக்கும் போது ஏனைய செய்தித்தாளுக்கு கூறின உயப்பட்டு சிந்தி செயலாற்றுங்கள் என்ற. இப்பொழுது ஒவ்வொன்றாக இந்த அரசாங்கம் இந்த கும்பலை வைத்துக் கொண்டு ஊடகத்தை தாக்கி வருகின்றது. எனவே இந்த நாடு ஒரு பாரதூரமான இடத்தை அடைந்திருக்கின்றது. எங்களுடைய மீள ஒப்படைத்த இந்த சட்ட முனைப்பாக இயங்குவதை போலவே இந்த கல்வர்கள் கல்வர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பியவர்கள் அத்தனை பேருக்கும் எதிராக சட்டம் அமலாக்கப்படல் வேண்டும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. கௌரவ காஞ்சன விஜயசேகர் அவர்கள், குழுக்களின் பிரதித்தவிசாளர் அவர்களே, இன்று இந்த சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மீளவு படைத்தல் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் பற்றி உரையாற்ற கிடைத்துவிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே நேரத்தில் எங்களுக்கு கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால், பாராளுமன்றம் இதற்காக பாராளுமன்ற அமர்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பாராளுமன்ற விவாதம் நடைபெறுகின்ற நேரத்தில் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்ய பொறுப்பினை ஏற்கக்கூடிய ஒரே ஒரு அமைச்சர் மாத்திரம்தான் இந்த சபையில் பிரசன்னமாக இருக்கிறார். குழுக்களின் பிரதித்தவிசாளர் அவர்களை நாங்கள் கண்டோம். அடிக்கடி பல சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தின் சபாநாயகரே பல தலைவர்கள் ஊடக அறிவித்தலை விடுத்திருந்தால் பாராளுமன்ற அமர்வினை நடத்தி பேணி வருவதற்கு ஒரு நாளைக்கு செலவாகின்ற தொகையை பற்றி 50 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை இந்த பாராளுமன்ற அமர்வு நாள் ஒன்றுக்காக செலவிடுவதாக குறிப்பிட்டு இருக்கிறார். எனவே குழுக்களின் பிரதித்தவிசாளர் அவர்களை நான் குறிப்பிட விரும்புவது, இந்த சபையில் அமர்வு நடைபெறுவதானால் ஏதேனும் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுவதானால் குறிப்பாக ஆளும் தரப்பை சேர்ந்தவர்கள் அதில் பங்களிப்பை செலுத்தினால்தான் இதனை நடைமுறை சாத்தியமானதாக முன்னெடுத்துச் செல்ல இயலும். குழுக்களின் பிரதித்தவிசாளர் அவர்களே, இத்தகைய சட்டங்கள் விதிகள் பல இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் அங்கீகரிக்கப்படுவதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்கள் அமலாக்கப்படுகின்றன, அரசாங்கம் இவ்வாறு அவற்றை அமலாக்கி வருகின்றது என்பதில் எங்களுக்கு சிக்கல் இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், கடந்த காலகட்டத்திலே பரபரப்பை ஏற்படுத்திய 2015 ஜனவரி 8ஆம் தேதி வந்த அரசாங்கம் முதற்கட்டத்திலேயே செய்து கொண்ட ஒழுங்கமைந்த இந்த பிணைமுறை மோசடி, அதே போலவே 2015 மார்ச்சில் இடம்பெற்ற இரண்டாவது மோசடி பற்றி மக்கள் குரல் எழுப்ப தொடங்கினார்கள். எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, அன்றைய தினத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் பிரதித்துவம் செய்யாவிட்டாலும் 2015 ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவடைந்த பாராளுமன்றத்தில் கோப் குழு அறிக்கையில் அது பற்றி குறிப்பிடப்பட்டது. கோப் குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்ற நேரத்திலே சனாதிபதி அவர்கள் இடையீடு செய்து பாராளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை மேற்கொண்டார். ஆனால் இரண்டாவது பாராளுமன்றத்தில் கோப் குழுவில் மாத்திரமல்ல, சனாதிபதி புலனாய்வு குழுவில் இந்த பிணைமுறை மோசடி தொடர்பாக நீண்ட புலனாய்வு ஒன்றினை நடத்தி இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திற்கு அறிக்கையை சமர்ப்பிக்கும் நிலை தோன்றியது. அதுபோலவே இந்த அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்ட குறிப்பாக குற்றச்சாட்டுக்கு இலக்காகிய பிரதான இருவர் விளக்கமறியலில் அனுப்பப்பட்டு வழக்கு விசாரிக்கப்பட்ட வேளையிலே புலனாய்வு அறிக்கையில் 1.5 வருட காலமாக புலனாய்வு அறிக்கைகளை தயாரித்து அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது. பின்னர் பாராளுமன்றம் ஒரே ஒரு பணியை தானே ஈடேற்ற வேண்டியிருந்தது. இந்த பாராளுமன்றம் நீதித்துறை அமைச்சருக்கு இந்த நீதித்துறை நீதி நிர்வாக அந்த சட்டத்தின்படி இந்த ஆணைக்குழு அறிக்கைக்கு ஒரு சட்ட முறையான கடப்பாட்டினை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அந்த பிரேரணை பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டிருந்தால் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள கசூன், பலிசேன, அர்ஜுன், இலோசியஸ் போன்றவர்களுக்கு பிணையில் செல்ல அனுமதி கிடைக்க மாட்டாது. அப்படியானால் மீண்டும் இந்த வழக்கினை புலனாய்வு செய்ய வேண்டிய அவசியம் தோன்ற மாட்டாது. அன்று சனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் படிப்புரைகளை அமுலாக்க இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடைக்கவில்லை. இன்று நாங்கள் கவலைப்படுகின்றோம். இந்த அரசாங்கம் இரண்டாம் தடவையாக இந்த பாராளுமன்றத்தில் பிரதமராக இந்த உறுதிப்பிரமாணம் செய்த பின்னர் இந்த பாராளுமன்றத்தில் அந்த பிரேரணையை கொண்டு வர முனைந்து செயலாற்றமைக்காக நாங்கள் கவலைப்படுகின்றோம். பல மாதங்களாக அதுமீது சனாதிபதி அவர் கடந்த காலத்தில் இவர் உறுதிப்பிரமாணம் செய்த வேலை கூறினார். பல மாதங்களாக அந்த பிரேரணை சபாநாயகரின் லாட்சிக்குள்ளே முடங்கி கிடக்கிறது என எனவே ஒரு சில நேரங்களில் நாங்கள் நினைக்கின்றோம். இந்த சட்டங்களை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவது உண்மையிலேயே பாராளுமன்றத்தை அமலாக்க வேண்டும் என்பதற்காகவா அல்லது அமலாக்க தேவையில்லை என்ற பின்னணியில் இருந்தார். கௌரவ அமைச்சரே, இந்த மாதம் 22ஆம் தேதி அதை கொண்டு வரப்படும். நன்றி கூற கடமைப்பட்டுள்ள என் அமைச்சர் அவர்களே, நீங்கள் எனக்கு ஒரு நிமிடம் தேவை.
22ஆம் தேதி நான் உங்களுக்கு காட்டுவேன் யார் இதனை இந்த நீக்கினார்கள் என்று. எனக்கு என்னிடம் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் இருக்கின்றன. நீங்கள் இதற்கு யார் பொறுப்பு என்று கூறலாம். நான் 22ஆம் தேதி இதனை கூறுவேன்.
கௌரவ பிரச்சபான குழுக்களின் பிரதித்த விசாரர் அவர்களே, கடந்த காலத்தில் செய்ய இருந்த ஒரு நடவடிக்கையை காலந்தாழ்த்தியமைக்காக இப்பொழுது குற்றம் கூறுவதில் பயனில்லை. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் பிரதான குற்றஞ்சாட்டப்பர் சிங்கப்பூரில் தங்கியிருப்பதாக எங்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அவரை வரவழைத்துக் கொள்ளல் தொடர்பில் இன்னமும் குற்றப்புலனாய்வு திணைக்களமோ இந்த நீதிமன்றமோ ஏதாவது நடக்க எடுத்திருக்கின்றதா என்பது பற்றிய புரிந்துணர்வு எமக்கு கிடையாது. அதே போலவே விளக்கமறையில் இருந்த இரண்டு குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதான சந்தேக பேர்வரிகள் இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். நீண்ட காலமாக வழக்கு விசாரிக்கப்பட்டாலும் அன்றைய தினத்திலே இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்படாமையால் அந்த இருவரையும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே நாங்கள் சபை முதல்வரிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். 22ஆம் தேதி இந்த சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டுவது மாத்திரமல்ல, அது மாத்திரம் உங்களுடைய பொறுப்பல்ல. பாராளுமன்றத்தை கொண்டுவதைப் போலவே அடுத்த நாளிலிருந்து அதனை அமுலாக்க நீதிமன்றத்துக்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மீண்டும் அந்த விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பிணை மோசடியுடன் தொடர்புடைய அத்தனை பேரையும் விளக்கமறியலில் வைக்கவும், இடம்பெற்ற அந்த மோசடியின் அத்தனை குற்றஞ்சாட்டப்பட்ட பேர்வழிக்கும் தண்டனை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். குழுக்களின் பிரதித்தவிசாளர் அவர்களே, எனக்கு இன்னும் ஒரு நிமிடம் தேவை. இன்று முற்பகல் அரசியல் அமைப்பு பற்றி இந்த பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த பாராளுமன்றத்துக்கு செல்லுபடியாகும் தன்மை இருக்கின்றதா? ஒரு அரசியலமைப்பை முன்னெடுத்து செல்ல ஆளுந்தரப்பை பிரதிநிதித்துவம் செய்த உறுப்பினர்கள் போய் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் கூறினார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணத்திற்காக ஏல விற்பனை செய்யப்படுகின்ற பாராளுமன்றம் என்று இவர்களே இந்த பாராளுமன்றத்தை கொச்சைப்படுத்தினார்கள். அவ்வாறு கொச்சைப்படுத்தப்பட்ட பாராளுமன்றத்திற்கு மக்கள் ஆணை இருக்கின்றதா, நீண்ட காலம் இந்த எதிர்காலத்திற்கு ஒத்து வரக்கூடிய அரசியலமைப்பை ஆக்கும் பணிக்கு இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கின்றது? எனவே இந்த அரசியலமைப்பை கொண்டு வருவது உங்களுடைய முதலாவது பிரேரணையாக இருக்க வேண்டும். முதலாவது பிரேரணையாக இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தை கலைத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு போய் மக்களுக்கு அவசியமான மக்கள் ஆணையை பெற்று புதிய பாராளுமன்றத்தை அமைக்க மக்கள் ஆணையை கோரி நெல்லுங்கள். அதற்காக நாம் இம்மனைவரின் ஒத்துழைப்பை எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் என்ற வகையில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்காக செயலாற்றுங்கள் என கோரி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாசுதேவன் அணைக்கார அவர்கள் பத்திரம் நாங்கள். கௌரவ தவிசாளர் அவர்களே, இன்று இந்த மீளவ படைத்தல் சட்டம், அதாவது துருக்கியுடனான இந்த உடன்படிக்கை பற்றிய ஒழுங்கு விதித்தான் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நான் அறிந்து கொள்ள விரும்புவது, இந்த மீள ஒப்படைத்தலுக்காக சிங்கப்பூருடன் எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறதா என்று. இதனை அறிந்து கொள்ள முன்னர் நான் இந்த சட்டத்தின் இரண்டாவது வாசகம் என்ன கூறுகின்றால், பொதுநலவாய நாடுகள் அனைத்திலும் இந்த மீள ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழ் கடப்பாடு உள்ளது என கூறப்படுகிறது. அப்படியான நான் நினைக்கிறேன் சிங்கப்பூரும் உள்ளடங்குகின்றது இந்த சட்டத்தின்படி. நேற்று நாங்கள் அங்கீகரித்துக் கொண்டோம். குற்றவியல் நடவடிக்கையின் போது பரஸ்பர ஒத்துழைப்பினை வழங்குவதற்கான சட்டம். இந்த சட்டமானது சிங்கப்பூர் தொடர்பிலே செல்லுபடியாகின்றதா என்பதை அறிந்து கொள்ள வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சிடமிருந்து அறிந்து கொள்ள எங்களுடைய பாராளுமன்றத்தின் ஆராய்ச்சி பிரிவு பல முயற்சிகளை மேற்கொண்டது, ஆனால் இயல்பு போய்விட்டது. சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் இன்றி இந்த சபைக்கு வந்திருக்கிறார் என்ற காரணத்தை தான் அவர்கள் காட்டியிருந்தார்கள். நான் கேட்பது, இந்த மீள ஒப்படைத்தல் சட்டம் சிங்கப்பூருடன் ஒரு விசேட உடன்படிக்கையான கடப்பாடு ஒன்றுக்கு நாங்கள் வர வேண்டுமா, அல்லது பொதுநலவாய ஒன்றியத்தின் அங்கத்துவ நாடு என்ற வகையில் அதற்கிறங்க அது எங்களுக்கு ஏற்புடையதாகின்றதா? அப்படியானால் சிங்கப்பூருடன் நீங்கள் இந்த ஒரு சந்தேக பேரில் இருக்கின்றார் அர்ஜுன மகேந்திரன் என்பவர்.
அனைவருக்கும் தெரியும் இவர் தப்பியோடு சிங்கப்பூரில் இருக்கின்றார்.
அவரை வரவழைத்துக் கொள்ள நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? மீள ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழ் எங்களுக்கு இருக்கின்ற உரிமைகளின்படி நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்? குற்றச்செயல்களுக்கு உதவி புரிவதாக ஒருவரை ஒருவர் ஒத்துழைப்பு கொள்ள வேண்டும், அதற்காக ஒரு சட்டத்தின் கீழ் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம்? அதற்கு நீங்கள் சிங்கப்பூருடன் எங்களுடைய உடன்பாடு இருக்கின்றதா? எனவே இந்த வழக்கிலே இருவருக்கு பிணை கிடைத்ததும் ஒரு காரணம் அர்ஜுன மகேந்திரன் எப்போது கொண்டு வருவோம் என்பது தொடர்பாக போலீசார் தெளிவாக விடயத்தை எடுத்துரைக்க இயலவில்லை. எனவே அர்ஜுன மகேந்திரனை என்று வரவேற்பீர்கள் என்று தெரியாமல் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் அந்த குற்றஞ்சுமத்தப்பட்டவர்கள் இருவரை பிணையின்றி விளக்கமறையில் வைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் நீதவானின் அபிப்பிராயமாக அமைந்தது. எனவே எங்களுக்கு இது சம்பந்தமாக புலனாகின்றபடியும் இவர்களுக்கு பிணையை பெற்றுக் கொள்வதற்காக உதவுவதற்கும் இந்த விடயம் உறுதுணையாக அமைந்திருக்கின்றது. இவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டவை. நாம் ஒவ்வொருவரும் அறிந்த வகையிலே என்னை ஒரு வழக்கிலே பிரதிவாதியாக்கி இப்போது இருக்கின்ற பிரதமரையும் அதே போல அர்ஜுன மகேந்திரனையும் பிரதிவாதியாக்கி இருக்கிறோம். இந்த மெராயின் கம்பெனி கள்ளத்தனமான கொடுக்கல் வாங்கல் மூலமாக ஜான் கீல் கம்பெனிக்கு விற்பனை செய்வதற்கான இந்த நடவடிக்கை எதிராக அந்த உடன்படிக்கையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதற்கு முன்னர் நான் இதை பற்றி கூறியிருக்கின்றேன். அந்த வழக்கிலே அர்ஜுன மகேந்திரன் அந்த முதலீட்டு சபையின் தவிசாளர் என்ற வகையிலே கள்ளத்தனமான கபடத்தனமான வேலையொன்றை செய்து ஜான் கீல்ஸ் கம்பெனிக்கு முழுமையாக வரி விலக்கினை அளித்தார். இந்த அரசாங்கத்தின் ஆதனத்தை ஜான் கீல்ஸ் கம்பெனி எடுத்த நேரத்திலே புதிய ஒரு தொழில் முயற்சியாக புதிய முதலீடு இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதிய ஒரு முதலீட்டுக்கு மாத்திரம்தான் அத்தகைய வரிவிலக்கினை வழங்க முடியும் என அர்ஜுன மகேந்திரன் கள்ள வேலையை செய்ததாக உயர்நீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பானது இந்த அவரை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்க பல வருடங்களுக்கு முன்னர். எனவே அந்த வழக்கிலே வகை பொறுப்பு கூற வேண்டிய ஒருவர் தான் பிரதமர் அர்ஜுன மகேந்திரன். அவருடைய சகபாடி அவரை அதே பிரதமர் தான் முதலீட்டு சபைக்காக வரவழைத்தார். இப்படிப்பட்ட தவறு இழைத்ததாக அகப்பட்ட ஒருவரை அதன் பின்னர் மத்திய வங்கியின் ஆளுநராக கொடுக்க அதே பிரதமர் செயலாற்றி இருக்கிறார். எனவே இதிலிருந்து தெளிவாக என்ற விடயம் என்ன? இவர் கபடத்தனம் நிறைந்த மனதுடன் கபடத்தனமான ஒரு நோக்கத்துடன் பிரதமர் இந்த நபர் தொடர்பிலே செயலாற்றி இருக்கின்றார். அதனால்தான் அவரை மத்திய வங்கி ஆளுநராக நியமித்தார். ஜனாதிபதி கூறினார், நான் எதிர்த்த போதும் இவர் இதனை செய்தார் பிரதமர் என கூறினார். எனவே இதே சபையிலே இதே பிரதமர் தொடர்ச்சியாக என்ன கூறியிருக்கிறார்? இவரை நான் நம்புகிறேன், இவரை பற்றி என்னால் சிபாரிசு செய்ய முடியும், இவருக்காக நான் தோற்றுவேன், இவர் அப்படி ஒளிந்து போவோர் அல்ல சிங்கப்பூருக்கு, இந்த எல்லா உறுதிமொழியையும் எங்களுக்கு கூறினார். இந்த சபையை தவிர்த்து கொண்டவர் இது பிரதமருக்கு தெரியும், இவர் ஒரு கபடம் நிறைந்தவர் என்று. அது எப்படி? மரையின் கம்பெனியின் வழக்கின் போது இரண்டு பேருமே பிரதிவாதிகள், நான் தான் மனுதாரர். உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி அவ்வாறு. அதன் பின்னர் இதே ஆளை இதே பிரதமர் மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கின்றார். எனவே அந்த நேரத்தில் அவருடைய உள்நோக்கம் இருந்திருக்குமே, அது ஒரு தீய நோக்கம், கள்ளத்தனமான ஒரு நோக்கம், கபட நோக்கம் என எங்களால் ஊகிக்க முடியும். இன்று நாங்கள் பேசுவது துருக்கிக்கும் இலங்கைக்கும் இடையிலான மீள ஒப்படைத்தல் சட்டம், இவர் சிங்கப்பூரையும் பிரதமரையும் பற்றி பேசுகின்றார். என்ன இது? உங்களுக்கு ஏன் அந்த அக்கறை? நான் அதுக்கு என்ன செய்வது? வேறு வைத்தியம் பார்க்க வேண்டும். இந்த பிரதமர் இந்த அர்ஜுன மகேந்திரன் சம்பந்தமாக பொறுப்பு கூற வேண்டிய ஒருவர். இப்பொழுது மீள ஒப்படைக்க செய்யுங்கள், மீள ஒப்படைத்தல் சட்டத்தை கொண்டு வருகின்ற ஒரு கட்டளை துருக்கி தான் நான் கேட்கின்றேன் சிங்கப்பூர்வை பற்றி. இதனால் நான் இங்கு கூறுவது அலோசியஸ் பலிசேன போன்றவர்களுக்கு பிணை கிடைப்பது இந்த காரணத்தினால்தான். நான் உங்களிடம் கேட்கின்றேன், நீங்கள் கொடுப்பீர்களா இந்த சபைக்கு முன்னேற்ற அறிக்கை ஒன்று? போலீசார் என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள் என்று? போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? இந்த நபரை இலங்கைக்கு கொண்டு வர என்ன அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை? இந்த நடவடிக்கையை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க எத்தனை தடவை இவர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது? இன்று நீதிமன்றம் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிடியாணை பிடிவிராது பிறப்பிக்க இருக்கின்றது, போலீசார் அதனை அமலாக்குவதில்லை. அதனை இந்த மீள ஒப்படைத்தல் சட்டத்தின் கீழோ வேறு ஒரு சட்டத்தின் கீழோ போலீஸ் இயங்கி இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும் தவிசாளர் அவர்களே, ஐக்கிய நாடுகள் தாபனம் இந்த மோசடி தொடர்பிலே கவனம் செலுத்தி ஊழலுக்கு எதிரான சமவாயம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கின்றது. 180 மேற்பட்ட நாடுகள் அதில் கைச்சாத்திட்டு இருக்கின்றன. அந்த சமவாயத்தின் படி நாடுகளின் பொது பணத்தை கவர்தல் அல்லது மோசடி செய்தல் அல்லது கையாடலில் ஈடுபட்டு எங்கேயாவது ஒளிந்து மறைந்திருக்கின்ற கல்வர்களை ஒவ்வொருவரின் ஒத்தாசையுடன் அந்தந்த நாடுகளின் சட்டத்தின் முன் அனுப்பி வைக்க இணக்கப்பாடு கொண்டிருக்கின்ற அந்த சமவாயத்தின் கீழ் எமது நாட்டுக்கு உரிமை இருக்கின்றது. சிங்கப்பூர் கைச்சாத்திட்டு இருக்கிறது. அதில் நீங்கள் அந்த சமவாயத்தின் கீழ் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? இதற்கிணங்க நீதிமன்றத்துக்கு கொடுத்த அறிக்கை என்ன? நான் இவற்றை கேட்பது இந்த மீள ஒப்படைத்தல் தொடர்பில் எங்களுக்கு இருக்கின்ற உரிமையை நாங்கள் பாவித்தோமா இல்லையா என்பதை கேட்கத்தான். அது இந்த நாட்டில் பாரதூரமான ஒரு பிரச்சனையை பற்றித்தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நாட்டில் இடம்பெற்ற மிகப்பெரிய பொது பண கொள்ளையடித்தல் இது. எனவே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் இந்த சபைக்கு ஒரு அறிக்கையாவது சமர்ப்பிக்க வேண்டும். நாங்கள் இந்த பிரதம அமைச்சருக்கு எதிராக பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவின் முன் செல்ல வேண்டும். செல்ல வேண்டும், நாங்கள் செல்ல எதிர்பார்க்கிறோம். ஏன் இந்த பாராளுமன்றத்தை தவறாக வழி நடத்தியிருக்கிறார், பாராளுமன்றத்திற்கு தவறான நம்பிக்கை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார். தன் நன்றாகவே அறிந்திருந்த ஒரு கல்வனை பற்றி, எனவே பாராளுமன்றத்தை தவறாக வழி நடத்திய தவறுக்காக பிரதம அமைச்சருக்கு எதிராக இந்த சிறப்புரிமை குழுவிலே எங்களுடைய எதிர்கட்சி செல்ல வேண்டும், நாங்கள் செல்வோம் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அடுத்ததாக நீதிமன்றம் ஒன்று பிணையில் கைச்சாத்திட்ட ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அவரை வரவழைப்பார்கள் நீதிமன்றத்தில். அந்த ஆள் வருவதில்லை, எனவே பிணைக்காரரை கொண்டு வந்து கூறுவார்கள், இவரை கொண்டு வந்து ஒப்படையுங்கள், கொண்டு வர முடியாவிட்டால் நீ செல்ல வேண்டும் சிறைக்கு. ஒன்றில் பிணைக்கின்ற அந்த பெருமதியை செலுத்த வேண்டும் என்று. அதை போலவே இந்த பிரதம அமைச்சர் பிணையாக இருந்தார் பாராளுமன்றத்திற்கு தானே, அவர் உத்தரவாதியானார் இந்த ஆளை பற்றி. எனவே இந்த ஆள் இப்பொழுது ஒளிந்திருக்கின்றார், பிரதமரும் சுகமாக இருக்கின்றார், உலாவித்திருக்கிறார். இதுதான் இந்த பாராளுமன்றத்தின் நிலைமை என்றால், நீதிமன்றத்தில் ஏற்படுகின்ற ஒரு எளிமையான செயற்பாடு கூட இந்த பாரதூரமான அதி உயர் சபையில் எங்களால் செய்ய முடியவில்லையே, இந்த நாட்டில் நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற பொதுமக்களுக்காக அதை கூட எங்களால் சாதிக்க முடியவில்லை. எனவே இந்த பாராளுமன்றம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், நீதிமன்றத்துக்கும் முன்னுரிமையாக முன்மாதிரியாக இயங்க வேண்டிய பாராளுமன்றம் இன்று மிகவும் கீழ்த்தரமான ஒரு இடத்தை அடைந்திருக்கின்றது. நான் என்னுடைய உரையை முடிக்கப் போகின்றேன். கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த பிரதம அமைச்சர் அர்ஜுன மகேந்திரன் பற்றி சீராற்றிய விதத்தை முழு உலகமே அறியும். ஆனால் அவர் இன்னமும் பிரதமராக இருப்பது தான் வியத்தகு விந்தை. சனாதிபதி அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான காரணங்களை அவர் குறிப்பிட்டது ஒரு விடயம்தான் இது. எனவே நாங்கள் ஏதேனும் விதத்திலே இது தொடர்பிலே பிரதம அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வந்தோம், அதை எங்களால் அங்கீகரித்துக் கொள்ள இயலவில்லை. உங்களுக்கு இருக்கின்ற அரசாங்க அதிகாரமும் பலவிதமான தத்துவங்களின்படி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு தான் திருடினாலும், எவ்வளவு தான் இந்த நாட்டின் பொதுப்பணத்தை சூறையாடினாலும், எவ்வளவு தான் மூடி மறைத்தாலும், எந்த அளவு குற்றம் புரிந்தவர்களுக்கு உதவினாலும், எங்களுடைய பிரதம அமைச்சரை நாங்கள் பாதுகாப்போம் என்ற கொள்கையில் இருந்து கொண்டு நீங்கள் அன்று இந்த பிரதமரை பாதுகாத்தீர்கள். எனவே நீங்கள் இப்பொழுது பதிலளிக்க வேண்டியது இந்த நாட்டு மக்களுக்கு. இந்த திருட்டு வேலையின் பின்னர் உங்களுடைய முதலாவது தேர்தலில் என்ன நடந்தது? அதுதான் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு போய் சேறு பூசிக்கொண்டு சாணி பூசிக்கொண்டு கீழே விழுந்திருக்கின்றீர்கள். இன்று மக்களின் வாக்குகளுக்கு பயந்து, தேர்தலுக்கு பயந்து நீதிமன்றத்தின் மறைவில் நீங்கள் ஒளிந்திருக்கின்றீர்கள். நீதிமன்றம் இல்லாவிட்டால் இந்த நேரமாகும் பொழுது நீங்கள் அரசியல் பாதாளத்தில் தான் இருப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நரகத்தில் இருப்பீர்கள் என கூறி விடைபெறுகின்றேன்.
சபை ஒத்திவைப்பு. கௌரவ பாராளுமன்ற சபை முதல்வர்,
மே மாதம்
பாராளுமன்றம் இந்த மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு சபை, 22ஆம் தேதி சனவரி பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக.